ూరయ తేజోవారిమృదామయో ప్రసర్గో మృషా దాన సదా నిరత్తపురకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజితైతవోత్ర పరమో నిర్మ సరాణం సదా వేద్యం వాస్తవమస్త్రవస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునికృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో వృద్ధ్యమరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్ నిగమకల్పతరుర్ఘలితం ఫలం సుఖముఖ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం భూరహోరసికా భువి భావుకాః యం ప్రవ్రజంత మనుపేదమపేద కృత్యం ద్వైపాయనో విరహ కాతర ఆజుహాః పుత్రేతి తన్మయతయా తరవో అభిరేదుస్తం సర్వభూత హృదయం మునిమానసోస్మి యస్మానుభావం అఖిల శృతిసారమేకం అధ్యాత్మదీపం అతిశతాం సముందం తం దారిణాం పురాణ గుహ్యం తం వ్యాసూను ఉపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీ వ్యాసం తతో జయముదీరయేత్. సర్వత్ర రామానుజనామ సంకీర్తనం రామానుజ రామానుజ. అజాతపక్షం ఇవ మాతరం కగాః స్తన్యం యథావస్తతరా సిద్ధార్థాః ప్రియం ప్రియేవ విషితం విషన్నా మనోరవిందాక్ష వివృక్షతే త్వాం. பகவானிடத்திலே ஆச்சரியமான ஒரு பக்தி வேணும். மனுஷ ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் எது அப்படின்னா பக்தி. சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா. நாரத பக்தி சூத்திரத்திலே நாரத மகரிஷி சொல்றார், பக்தின்றது பரம பிரேம ரூபமயமானது அப்படின்றார். அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். இந்த பக்தியை உள்ளபடி வர்ணிக்க யாராலும் ஆகாது. அத்தனை வசத்தி பக்தி. எப்படிப்பட்ட பக்தி வேணும் அப்படின்னு விருத்ராசுரன் பகவானிடத்திலே கேட்கிறார். அஜாத பக்ஷம் இவ மாதகம் ககா. குஞ்சு பறவை எல்லாம் இப்படி கூட்டுல இருக்கும். தாய்ப்பறவையும் தந்தை பறவையும் ஆகாரம் தேடி எப்படி எங்கேயோ பறந்து போயிடுது. இந்த குஞ்சு பறவைக்கு அம்மா அப்பாவோட போகணும்னு ஆசை, ரெக்கை அடிக்கிறது. ஆனா ரெக்கை ஒழுங்கா முளைக்கல, அதனாலே போக முடியல. ஆனா அது கூட்டுக்குள்ள இருந்துட்டு கத்தின்றே கிடக்கும், அம்மா எப்படி வரா எப்ப வருவா அப்படின்னு. இந்த கூட்டுக்குள்ளேயே சுத்தி இருந்து இப்படி கத்தின்றே இருக்கும், அம்மா வரணும் அம்மா வரணும் அம்மா வரணும் அம்மா வரணும் அம்மா வரணும்னு கத்தும். இந்த வேலைக்கு போற அம்மா தன்னுடைய குழந்தைகள்லாம் எப்படா அப்ப அம்மா வருவான்னு காத்துன்னு இருப்பாள். அதுபோல அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககா. எப்படி அந்த குஞ்சு பக்ஷி தாய் பக்ஷிக்காக இயங்கிறதோ அதுபோல எனக்கு உன்னிடத்தில் ஒரு பக்தி உண்டாகும். அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககா. சன்யம்யதா வஸ்ததரா சுபார்த்தாக. இந்த குஞ்சு பறவை வளர்ந்துடுத்து பக்கம் முளைச்சு விடுத்துனா கூட காத்துட்டு இருக்கா, அது பாட்டுக்கு பறந்து போயிடும். அதனாலே அடுத்தது சொல்றான் பிரஹ்லாதன், வஸ்ததரா சுபார்த்தாக. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் அம்மாவிடத்துல போய் பால் குடிக்கணும்னு ஆசை. முதல்ல கண்ணுக்குட்டி எப்படி விடுவா அம்மா மடியல், அப்பதான் என்ன பால் சுரக்கும்னு. அதை கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சவன கண்ணுக்குட்டியை பிடிச்சு அப்படி கட்டி போடுவா, தாய் பக்கத்துல கட்டி போடுவா, தாய் நக்கி 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 கொடுக்கும். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து 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 இது பால் சுரக்கும், இப்படி கறந்துட்டு இருப்பா. கண்ணுக்குட்டி பார்க்கு, இது எனக்கு பால், இது என்னோட பால், எங்க அம்மா எனக்காக தரா அப்படின்னு ஏங்கி மா ஏங்கும். அது மாதிரி அந்த துவனியில ஒரு ஏக்கம், மா அப்படின்னு ஒரு என்னமோ பண்ணும். அந்த மாதிரி சொல்றார் ருத்ராசுரன், சொல்றார் அஜாத பட்சம் இவமாதரம் கதாக தங்கம் யதாவத்ததராக்ஷுதார்த்தா. அந்த கண்ணுக்குட்டி தாய் பசுவினிடத்திலே பால் குடிக்க ஏங்கும் இல்லையா, அதுபோலே ஒரு ஏக்கம் தா அப்படின்னு. கண்ணுக்குட்டி வளர்ந்துடுத்து புல்லெல்லாம் மேய ஆரம்பிச்சு விடுத்தோம்னா பால் குடிக்காது. அதனாலே ருத்ராசுரனுக்கு அதுவும் ரசிக்கலையா. அடுத்து சொல்றான், பிரியம் பிரியேவ விஷ்டம் விஷன்னா மனோரவிந்தாட்சதுதிருக்ஷதே த்வாம். வெளிநாடோ வெளியூரோ இருக்கிற ஒரு பிரிய நாயகன் எப்ப வருவான், அந்த நாயகி காத்துண்டு அவனுக்காக வழிமேல் விழி வச்சு ஏங்கி அழைச்சு அப்படியே வரமாட்டாரான்னு ஏங்குவாரோ அதுபோல உன்னிடத்தில் எனக்கு ஒரு ஏக்கம் குடுன்றான். இது ஏங்கணமா. கங்குளும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னு ஏங்கணமா. இங்குற்றேனல்லேன் அங்குற்றேனல்லேன் உன்னை காணும்பவாவில் இங்குற்றேனும் அல்லேன். வானமாமலை பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் சிலம்பரா சோதாதி நாங்குநேரின்னு திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் ஸ்வயங்கட்ட ஸ்தலம். பெருமாள் ரொம்ப அழகா பரமபதநாதனா வீற்றிருந்த திருக்கோளம் வானமாமலை பெருமாள். ரொம்ப விசேஷம், பொன்னடிக்கால் ஜீயர் அப்படின்னு தான் பேரு. மணவாள மாமணிகள் ஸ்தாபிதம் பண்ண 24 சிம்ஹாசனாதிபதிகள்ல ரொம்ப ஆச்சரியமானவர் வானமாமலை ஜீயர், பொன்னடிக்கால் ஜீயர்னே பேர் இருக்கு. அங்க இருக்கிற தாயாருக்கு வானமாமலை ஜீயர் தான் தோப்பனார். இந்த காணும் பொங்கல்லாம் வந்துடுச்சுனா பொண்ணுக்கு இன்னைக்கு மரியாதை எல்லாம் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும் காணும் பொங்கல். அவ்வளவு அழகா சீர் வாங்கிக்கிறதுக்காகவே தாயார் மடத்துல ஏறுவான், ரொம்ப அழகா இருக்கும். அப்பா கிட்ட சீர் வாங்கிக்கிறதுக்காக வருவான், ரொம்ப அழகா இருக்கும். அந்த வானமாமலையில் இருக்க திருமாவளை பார்த்து நம்மாழ்வா சொல்ற, அங்குற்றேனல்லேன் நித்திய சூரிகள்ன்ற அந்த ஒரு இடமும் எனக்கு இல்லை, இங்குற்றேன் அல்லேன் சம்சாரிகள் கூட்டத்திலேயும் இடம் இல்லை, உன்னை காணும் அவாவில் நான் இங்குற்றேனும் அல்லேன். எனக்கும் ஒரு இடம் இல்லாம போயிடுத்து ஏ வானமாவளி நாயகனே திரீவரமலவன் மலர் மங்க எந்தாய் எனக்கு அனுகிரகம் பண்ணுன்ற. அழகா கிருப பண்ணுபா, எனக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்னு ஏங்கறாராம். அதுபோலே சுவாமி நடத்திலே ஒரு ஏக்கம் வரணுமா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சிஷ்யன் தன் குருவை பார்த்து கேட்டுட்டே இருந்தான், சுவாமி எனக்கு பகவான பார்க்கணும், எனக்கு எப்ப நீங்க பகவான காட்டி கொடுப்பேள் அப்படின்னு கேட்டுட்டா. அப்ப குருநாதன் சொன்னார், குழந்தைய உனக்கு எப்ப நல்ல தவிப்பு வருதோ அப்ப சுவாமி கிடைப்பாரா குழந்தை. இது பொண்ணும் இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம்லாம் சொல்ல முடியாதுதா. அவசரம் எனக்கு நல்ல தவிப்பு இருக்கு சுவாமி, காத்தாலும் ஏன்றோடனே சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், மத்தியானம் ஆசைப்படுறேன், ராத்திரி ஆசைப்படுறேன், ஒண்ணு தெரிய மாட்டேங்கிறார் அப்படின்னு குருநாதர் சொன்னார். இன்னும் நன்னா தவிக்கணும்தா, தவிப்பு ஜாஸ்தியா வந்தாத்தான் கிடைக்கும் அப்படின்னா. அது எப்படின்னா திரும்பி திரும்பி இல்ல, நல்ல தவிப்பு இருக்கு, நல்ல தவிப்பு இருக்கு, நல்ல தவிப்பு இருக்கு. நமக்கு ஒரு அபிப்பிராயம், நம்ம சுவாமிக்காக ஏங்கி இழைச்சிட்டோம், ஏங்கவே இல்லை, அப்புறம் தானே இழைக்கிறதுக்கு. ஏங்கணமா, முருகணமா. பர்ச தொலைச்சுட்டா எப்படி தொலை தேடுவேன்னு தேடுவேன். அதோட ஸ்திரீகள் இந்த மூக்குத்தியோ காதோ போட்டு பசோடு திருகாணி தொலைஞ்ச உடனே வீட்டையே பெருக்குவா. அன்னைக்குதான் வீட்டை ஒழுங்கா பெருக்குவா, அது வரைக்கும் ஒழுங்கா பெருக்க மாட்டான். அந்த ஒரு திருகாணிக்கு எப்படி ஒரு ஏங்கி இழைக்கிறாளோ அதுபோல தேடணும். சிஷ்யன் சொன்னா, நீங்க எனக்கு ஒண்ணு காட்டி கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு சுவாமி கிடைக்கல, சுவாமி கிடைக்கல, சுவாமி கிடைக்கல அப்படின்னா. அப்ப ஆசாரியர் ஒரு நாள் அழகா ஜலத்துல இறங்கி இருக்கார் நதியில், சுவாமி எனக்கு இன்னும் பகவான் கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேன்னா, நல்லா தெளிப்பு இருக்கு, ஏன் இன்னும் சுவாமி காட்சி கொடுக்கலன்னா. குருநாதன் தலைய பிடிச்ச அப்படியே தண்ணீர முக்கிட்ட, தண்ணீர முக்கி அழுத்தி வச்சு விட்டா தணறான். தணறு 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 தான் ஒரு ஸ்திதியில அவனால முடியல. குருநாத கையை தட்டிண்டு வெள்ள வந்தா மூச்சு அடைக்கிறது. உங்களை சுவாமியை காட்டி கொடுக்கணும், என்ன தொலை பண்றேன்னு. உடனே குருநாதர் சிரிச்சார். தண்ணிக்குள்ள முங்கி இருந்த நேரம் என்னடா பண்ணாங்க, மூச்சு விடுறதுக்காக அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அவ்வளவு தவிச்சேன்னா. உடனே குரு கேட்டார், இந்த தவிப்பு சுவாமியை பார்க்கணும் இருந்தா அந்த க்ஷணம் தட்சணாது தெய்வம் கிடைக்கும். உடனே கையை கூப்பிட்டா, சத்தியமா இந்த தவிப்பு எனக்கு இல்லைன்னு. அது வேணுமா, இல்லைன்னா ஜீவிக்க முடியாது. சில பேருக்கு ஆஸ்மா ட்ரபிள் இருக்கும். இந்த மார்கழி மாசம் குளிர்காலம் எல்லாம் வந்துடுத்துனா அப்படி இழுக்கும் அவளுக்கு, அந்த ஒரு மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ள போதும் போதும் இருக்கும். ராத்தி ஆனாலும் ஜாஸ்தியாகும். இது சரியாகி தூங்கினா தேவலேன்னு தோணும். கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே அக்காடான் இருக்கும். சரி படுக்கலான்றத திரும்பி மூச்சு இழுக்கும், திரும்பி வந்து உட்காந்துட்டோம். சமயத்துல மூச்சு இழுத்து விட்டு ஒழுங்கா இருந்தா தேவலையேன் ஒரு ஏங்குவாளே, அதுபோல ஒரு ஏக்கம் இருந்தா சுவாமி கற்பிப்பார். அந்த ஏக்கம் எப்படி வரும் அப்படின்னா, பிரகலாதன் விஷயம் கேட்டா வந்துடும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் பாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். நரவித பக்தி பண்ணிண்டே வர 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 நன்னா தவிப்பு வருமா, நன்னா தவிப்பு வரும். பகவான் அடையணுன்ற தவிப்பு வந்து பிரகலாதன் இத்தனையும் சொல்லிட்டானாம். இரண்ய கசிபு நடத்தல அவனால ஜீரணம் பண்ண முடியலை. ஏன்னா அப்படி ஒரு துவேஷம், சுவாமியை பத்தி கேட்கறது அருவறுப்பா இருக்கு, ரசிக்கலை, ருசிக்கலை. ஷீ என்னது இது, நாராயணனை பத்தி பேசுறேன் ஷீ அப்படின்ற. ஆனா கண்டாகர்ணன் போலே, கண்டாகர்ணன் ஒரு பிசாசு இருந்தது, அது நல்ல சிரேஷ்டமான சிவபக்தன். எங்கேயாவது யாராவது நாராயணா சொல்லிட்டான்னா காதுல விழப்படாதுன்னு சொல்லி காதுல கண்ட மணியை மாட்டினு அலையும். எங்கேயாவது யாராவது நாராயணனையும் தயாரிக்கும், அப்ப மணி அடிக்கும். இந்த மணி அடிச்சா நாராயணா சப்தம் கேட்காது. அதுக்காக அதனால கண்டா கர்ணன்னு பேர் அவனுக்கு. அவன் ரொம்ப நாள் சுத்தின்னு இருந்தான், கடைசியில போர் அடிச்சது அவனுக்கு, பிசாசு ஜென்மம் பிடிக்கல். நேர சிவபெருமான் இடத்துல போனா, கைலாசத்துல போய் சுவாமி இந்த மாதிரி எனக்கு மோட்சம் வேணும் தாரும் அப்படின்னா. அப்ப சிவபெருமான் சிரிச்சா, குழந்தை தப்பான இடத்துல வந்து தப்பான விஷயத்த கேட்கிற, நீ கேட்க வேண்டியது ஸ்ரீமன் நாராயணன் இடத்துலே. உன்னை கண்டா அப்படின்னா உன்னை காதுல மணி அப்படி அடிச்சு சிவபெருமான் சிரிச்சா, முதல்ல அந்த மணியை கைட்டு அந்த பக்கம் போடு, ஒழுங்கா நாராயண நாமத்தை கேளு, நான் சொல்றேன் கேளு, அவர் தான் உனக்கு மோட்சம் தர முடியும். அவன் பார்த்தான் அவர் வேண்டான்னு அவர்தான் சுத்திட்டு இருந்த, கடைசியில நீயும் அதே உபதேசம் பண்றீரா அப்படின்னு சிவபெருமான் சிரிச்சார். அதுதான் என்னோட தர்மம், என்னோட சதர்மம் அதுதான். யார் என்ன இடத்துல வராளோ அவளுக்கு நாராயண காட்டி கொடுக்க வேண்டியதுதான் என்னுடைய சதர்மம் அப்படின்னு. அப்ப இந்த கண்டாகரன் கேட்கறான், சரி இந்த நாராயணன் எங்க இருக்காரு, எப்ப வருவார், எப்படி பாக்கலாம். அப்ப சிவபெருமான் சொல்றார், பகவான் வருவார், என்ன பாக்குறது வரையன்னு சொல்லியிருக்கா, நீல நிறமா இருப்பா, கண்ணெல்லாம் சேப்பா இருக்கும், அவர் தேடிட்டு வருவார், அப்ப பார்த்து நீ மோட்சம் தோடுன்னு. அந்த கண்டாகரன் எப்படி ஒரு நாராயண துவேஷத்தை காதல மணிய கட்டி இப்படி ஆடினானோ, அதுபோல இளைய கட்டிபுக்கு ஒரு துவேஷம். இதுக்கு பேரு துவேஷபக்தி அப்படின்னு பெயர். அந்த மாதிரி துவேஷத்துல இந்த இளைஞக்கசிபு குழந்தைய தள்ளி விட்ட சீப்போ, என்ன அசிங்கமா பேசுறாய், நாராயண நாமத்தை சொல்றாய், எவன் எனக்கு பரம விரோதியோ, எவன் என்னுடைய சகோதரனை அழிச்சு போட்டானோ அவன் பெருமையை என் மடியில உட்கார்ந்து பேசுறாச்சே. நீ ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாம், இவனை கொண்டு போடும் போனுட்டான். அவ்வளவு துவேஷம், பெத்த பிள்ளை வேண்டாம்ட்டான். என்ன நாராயண பக்தி பண்றான்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளவு துவேஷம். பிள்ளைகள் வாசத்தை விட முடியாதே, இரண்டிங்க சிபு அதையும் உச்சான வேண்டாம், எனக்கு பிரஹ்லாதம் வேண்டாம், நாராயண ஸ்மிருதி பண்றவர்கள் யாராக இருப்பினும் எனக்கு வேண்டாம்ட்டான். உடனே பிள்ளைக்கு விஷம் கொடுக்கிறான், குடிச்சு தொழலா, கையில கொடுத்துட்டு குழந்தை கிட்ட சொல்றான், குழந்தை இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, நீ நாராயணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லு, உனக்கு நான் விஷம் கொடுக்க மாட்டேன்னு. பிரசல்லாதன் சிரிச்சான், அப்பா நாராயணா நான் சொல்லக்கூடாது, நீ நாராயணான்னு சொல்லுவீப்பா, நாராயணா சொல்ல மாட்டேன்னு சொல்லு சொல்லிட்டு நீ நாராயணா சொல்லிட்டியே பண்ணு கோவம் வச்சு மாயமூடு. எதிர்த்து பேசுற தப்பு தப்பா பேசுறா குடி வசத்தேன்னுட்டான். உடனே அழகா பிரகலாதன் வாங்கினாப்பா, இந்த சரீரம் உன்னாலே கிடைச்சது, அதனால நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆனா ஆத்மா பகவத் அதீனம். ராமானுஜர் சொல்றாரு, சரீரம் கர்ம அதீனம், ஆத்மா பகவத் அதீனம். பகவத் ராமானுஜர் சொல்றார், சரீரம் கர்மாவோட சம்பந்தத்தினாலே கிடைச்சிருக்கு, சரீரம் கர்ம வசப்பட்டது, ஆத்மா பகவானுக்கு வசப்பட்டது, அதனாலே இந்த சரீரம் நீ கொடுத்திருக்காய்ப்பா, அதுக்காக நான் விஷம் கூட சாப்பிடுவேன், ஆனா நாராயணனை விடுவேன் மட்டும் நினைச்சுடா, உசுரவனால விடுவேன், நாராயணனை விடமாட்டேன். அழகா விஷம் வாங்கினா குடிக்கிறான், தேவர்கள்லாம் பார்த்து பரிகரிக்கிறான், அஞ்சு வயசு பிள்ளை என்னமோ பால் குடிக்கிற மாதிரி விஷம் குடிக்கிறான். சிவபெருமான் ஓடி வராறான், நாராயணன் கையை பிடிச்சு நிறுத்தினார், எங்க ஓடி வரியும், இல்ல குழந்தை விஷம் குடிக்கிறான், விஷத்தை நான் வாங்கிக்கிறேன், சும்மா இருக்கும் காலாகல விஷத்தையே தனியா சாப்பிட்டாச்சு, அண்ணிலேருந்து பெருமாள் நான் மட்டும் விஷமே குடிக்கலேன்னு வருத்தம் இருந்துதான், நீங்க சேர்த்து வச்சு பிரகலாத விஷத்தை நான் தான் குடிப்பேன்னு உள்ள வந்து நின்று அந்தரியாமி அத்தனை விஷத்தையும் குடிச்சார். குடிச்சுட்டு சிவபெருமானை பார்த்து இப்படி வேலை காய்ச்சா, எனக்கும் விஷம் கிடைச்சிருக்கே, நானும் விஷம் குடிச்சுக்குவேனே, நீராத ஆளாகல விஷத்தை குடிச்சு நான் பக்தன் பாகவதன் குடிச்ச விஷத்தை ஸ்வீகரிச்சேன்னுட்டார். கிரண்யகசிபு பார்க்கிறான், விஷம் கொடுத்தும் இந்த பையன் சாகல, அவனுக்கு ரொம்ப வருத்தம், ஆயிரம் வருஷம் தபசு பண்ணி இவன் அப்படி ஒரு நிலையை அடைஞ்சா, இது வெறும் நாராயணா சொல்லி அந்த நிலையை அடைஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, ரொம்ப கஷ்டம். அதுதான் சமயத்தில் போய் ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருப்பான், எப்பயோ புக் பண்ணியிருப்பான், வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கும், ட்ரெயின்ல ஏற போகும்போது ஆர்ஏசின்னு போட்டிருப்பான், சரி பரவாயில்ல ஆர்ஏசி ஆயிரத்தி பேர் உட்காரலாம் உட்காரணும், அப்ப இன்னொரு யாரா ஏழு ரூபா பக்கத்து அழகா சீட் எல்லாம் செட் பண்ணுவா, நமக்கு மேல் பர்த்தா இருக்கும், அவளோட கீழ் பர்த்தா இருக்கும், அவள்கிட்ட கேட்போம் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான், அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்ப புக் பண்ணு, நேற்று தான் தற்கால புக் பண்ணு, நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே புகையும், என்ன அநியாயம், நான் எப்படியோ புக் பண்ணேன், இப்பதான் ஆர்ஏசியில வந்திருக்கு, இவா இப்பதான் புக் பண்ண, நேற்று புக் பண்ணி கன்ஃபார்ம் குறைச்சிருத்தேன், அந்த மாதிரி இரண்டு கசிப்பு அவ்வளவு தபசு பண்ணி அடைஞ்ச ஒரு ஸ்திதி, அப்ப கூட அடைய முடியாத ஒரு ஸ்தானத்தை இந்த பிரகலாதன் அஞ்சு வயசுல நாராயணன் சொல்லி அடைஞ்சு, அதுதான் நாராயண நாமத்தினுடைய பலம். என்ன பண்றதுன்னு தெரியல, சரி மலை மேலேந்து உருட்டி விட்டுடலாம், அப்படியே உருட்டி விடுறான் குழந்தை, நெஞ்ச கட்டிண்டு விழறான், தேவர்கள் அசிச்சோ பிரகலாதன் குழந்தை பயந்துட்டான் அப்படின்னா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பகவான் சொன்னான் அவன் பயப்படவே இல்லை, அப்படியே நெஞ்ச கட்டின்னு இருக்கான், அந்தரியாமியா இருக்கிற எனக்கு ஒரு சிரமம் வந்துடக்கூடாதுன்னு நெஞ்ச கட்டின்றான், கடல்ல கொண்டு கல்ல கட்டி போட்டாச்சு, மிதக்கறான் குழந்த, அஷ்டமா சித்திகளெல்லாம் வந்துடுச்சு அஞ்சு வயசு பிள்ளைக்கு, என்ன பண்ணாலும் கொலை பண்ண முடியல, யானையை கொண்டு மிதிக்கலான்னு பார்த்தா இவனை பார்த்தா யானை மிரண்டு ஓடிடுச்சு, பாம்பை கொண்டு கடிக்கலான்னு பார்த்தா பாம்புக்கு விஷம் இறங்கி போயிடுச்சு இவனை கடிச்சு, அப்படி ஒரு நாராயண பக்தி, சர்வம் நாராயணனுடைய லீலையில் ஏற்றுக்கிறானா, நம்மளெல்லாம் யாராவது டார்ச்சர் பண்ணா நாராயண குற்றம் சொல்லுவோம், ஆனா அவன் எல்லாத்திலையும் நாராயண அனுகிரகத்தை பார்க்கிறான், அதானே மனசு, அதானே பக்தி லட்சணம், எல்லாம் பகவத் இஷ்டம், எல்லாம் பகவான் நடத்தலான்ற ஒரு புத்தி வரணும், நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ நியாயமோ அநியாயமோ தர்மமோ அதர்மமோ நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் நாராயண இஷ்டம் நடக்கட்டும், அவன் இஷ்டம்னு விட்டுடணும், என்னவா நடக்கட்டும்னு விட்டுட்டா போதுமே. அப்ப ஹோலிகான் ஒருத்தி வந்தா, இரண்யகசிபுருடைய ஒரு சகோதரி, அண்ணா ஒண்ணும் கவலைப்படாதே, இந்த பிரகலாதனை தீயில எரிச்சு போட்டுடுவேன்னு சொன்னான், ஏன்னா அவளுக்கு ஒரு வரம் இருக்கு, அக்னி அவளை ஒன்னும் பண்ண முடியாது, அவ பிரகலாதனை தூக்கி மடியில வச்சுட்டு அக்னி குண்டத்துல உட்கார்ந்துட்டான், சரியா பிரகலாதன் எரிஞ்சு போகணும், ஆனா பிரகலாதன் எரியல, இந்த ஹோலிக்கான் எரிஞ்சு போயிட்டான், அதுதான் ஹோலி அப்படின்னு நம்ம கொண்டாடி இருக்கோம், ஹோலி ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறது கண்ணன் கிருஷ்ணன் தான், பிரகலாதனை வச்சுட்டு கொண்டாடுறது தான் ஹோலி, இன்னைக்கு நாரத்துல எல்லாம் பார்க்கலாம், கோழி அன்னைக்கு அந்த பழகெல்லாம் போட்டு கொளுத்துறது, ராட்சத பொம்மை மாதிரி ஒண்ணு பண்ணி அது இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுவான், எப்படி நம்ம எல்லாம் போகி பண்றோமோ அது போல அவர்கள்லாம் ஹோலி பண்ணுவார்கள் நாட்டுல, இப்படி என்ன பண்ணாலும் பிரகலாதனே ஒன்னும் பண்ண முடியல, என்ன பண்ணாலும் அவனுடைய சரீரத்துக்கு ஒரு தீங்கு வரல. பெருமாள் தாங்கு 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 தாங்குறார். இரண்யகசிபுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன சொன்னாலும் குழந்தை பண்றான். நாராயணன் சொல்லாதே நான் மட்டும் பண்ணுவேன், அது மட்டும் மாட்டேன்பான்னு நீ அப்பா வரல, நாராயணன் சொல்லுன்னு சொல்லணும். நீ என்னடா நாராயணன் சொல்லாதேன்னு சொல்றியே பச்சின்னு தான். என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பியும் ஒரு நாள் இரண்யகசி என்னடா எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி தொலையற எங்கடா இருக்கான். நானும் பல நாள் தேடி தொலைகிறான், கிடைக்க மாட்டேங்கிறான். என் சகோதரன் இரண்யாசன பன்றி அவதாரம் எடுத்து கொண்டு போட்டுட்டான். அவன் தேடி கிழிச்சு போடணும்னு காத்துட்டு இருக்கேன். யார் யாரு கிழிக்கிறது? கிழிச்சு போடணும்னு காத்துட்டு இருக்கான். மாட்ட மாட்டேங்கிறான் விஷ்ணு. என்னடா ஒழிஞ்சிட்டு இருக்கான், இருக்கான் இருக்கான் இருக்கான்னு சொல்லி தொலைகிறியே, எங்க இருக்கான் காத்து. அப்ப எங்கும் விளன் கண்ணன் பா. அம்மாவோட வாக்கு ரொம்ப அழகான வாக்கு. எங்கும் உளன் கண்ணன் எங்கப்பா இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காம்பா. எல்லா இடத்துலயும்னா ஆகாசம், பூமி, காற்று, ஜலம், அக்னி, மேகம், எல்லா இருக்காம்பா. ஸ்தாவரங்கள், விருட்சங்கள், மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள், புழு பூச்சிகள், அந்த சராசரத்துல எங்கெங்கு காணிலும் இருக்காம்பா. அங்கங்கனாதபடி எங்கும் நீ கமரன் அறிஞ்சிருக்காம்பா. இல்லேன்னு சொல்ல முடியல இருப்பா. உப்புக்குள்ள உப்பா இருக்காம்பா, தங்கத்துக்குள்ள தங்கமா இருக்காம்பா, கண்ணுக்குள்ள கண்ணா இருக்காம்பா, சூரியனுக்குள்ள சூரியனா இருக்காம்பா, சந்திரனுக்குள்ள சந்திரனா இருக்காம்பா, சீதளத்துக்குள்ள சீதளமா இருக்காம்பா, உஷ்ணத்துக்குள்ள உஷ்ணமா இருக்காம்பா, பசிக்குள்ள பசியா இருக்காம்பா, ஆகாரத்துக்குள்ள ஆகாரமா இருக்கான். அதாவது அதனுடைய சாரம் எதுவோ அது நாராயணன். அவன்தான் எல்லா புஷ்பத்துக்குள்ள வாசமா இருக்கா, வார்த்தைக்குள்ள அர்த்தமா இருக்கா, தங்கத்துக்குள்ள வெளிச்சமா இருக்கா. வஞ்சகர்களின் சூது நான் கணன் ஒருபடி மேல போய் சொன்னான். வஞ்சகர்கள் பண்ணக்கூடிய ஏமாத்துத்தனம் அந்த சூதும் நானே அப்படின்னு சொன்னான். பட்சிகளுக்கெல்லாம் பறக்கணும் யார் சொல்லி கொடுக்கறா அப்படின்னா கண்ணன் தானே சொல்லி கொடுக்கறான். எல்லாத்துக்குள்ளயும் இருக்கான்பா. அச்சேத நச்சேத விசிஷ்ட அத்வைதம். எல்லாத்தையும் தன் சரீரமா வச்சுண்டு எல்லா இடத்திலையும் நாராயணன் இருக்கான். அதான் விசிஷ்ட அத்வைதம், அதான் விசிஷ்டாத்வைதம். எல்லாமே நாராயணனுடைய பலத்தினாலே இருக்குப்பா. எங்கு உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து உனக்குள்ள இருக்காம்பா, எனக்குள்ள இருக்காம்பா. என்னது எனக்குள்ள இருக்கானா? ஆமாப்பா. என்னது உனக்குள்ள இருக்கானா? ஆமாப்பா. ஏடா எனக்கு தெரியலையே? எனக்கு தெரியறானேப்பா. உனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியறது இல்லை. பத்துடை அடியவர்கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். தெரிய மாட்டேங்கிறது. திருமழிசி ஆழ்வார் காற்றாரிய அக்கரங்கள் அக்கரங்கள் என்று வாழ்வதென் கொலு இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையே சக்கரங்கொள் கையனே சதங்கர்வாய் அதன்கிட உட்கிடந்தவண்ணமே புறம் பொசிந்து காட்டிரே. இவாள் என்னமோ என்ன சொல்றா, ஹே நாராயணா நீ திருப்பாக்கடல்ல படுத்திருக்கிற ரூபத்தை என் நெஞ்சுக்குள்ள காட்டுதுன்னு உடனே அடுத்த க்ஷணம் அத்தனை பேரும் பார்க்க திருப்பாக்கடல் நாதன் திருமழிசி ஆழ்வார் ஹிருதயத்துல எல்லாருடைய மாம்ச கண்களுக்கும் பிரத்யட்சமா தெரிஞ்சார். முடியும், அந்த பாவம் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறா சுவாமி. இருக்காம்பா, எல்லா இடமே இருக்காம்பா. எங்கெல்லாம் இருக்காம்பா? இந்த ஸ்தம்பத்தை இருக்காங்களா? இருக்காம்பா. ஸ்தம்பே ந திருஷ்யதே. ஸ்தம்பத்தை இல்லடா. ஸ்தம்பே ந திருஷ்யதே. ஸ்தம்பத்தை இருக்காம்பா. ஸ்தம்பே ந திருஷ்யதே. ஸ்தம்பே ந திருஷ்யதே. ஸ்தம்பத்தில் இருக்காம்பா. ஸ்தம்பே ந திருஷ்யதே. பல்ல கடிச்சு பிரகலாதம் கையகோபுரம் ஒளிஞ்சு நிக்கிறதாம் ஒரு மிருகம். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு மிருகம். பிரம்மதேவர் சிவபெருமா எல்லா தேவர்களும் பார்க்கிறார். எதை பார்த்து இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றான். அவெல்லாம் நினைச்சா தத்துவார்த்தமா சொல்றான். ஜன்மாத்யஸ்யயதஹ தத்வாதமா எல்லாத்துக்குள்ளயும் சுவாமி இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் சுவாமி இருக்காருன்னு சொல்றோம். ஆனா எல்லாத்தையும் சுவாமி இருக்காருன்னு உணர்றதே பெரிய விஷயமாச்சு, அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த பிரத்யக்ஷமா பார்க்கறது அதை விட கஷ்டம். தான் பார்த்தது சுவாமி தான் ஏற்றுக்கிறது அதை விட கஷ்டம். இத்தனை தாண்ட பிறகு இதோ இருக்கான்னு அடுத்தவாளுக்கு சொல்றது ரொம்ப 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 கஷ்டம். தேவர்கள் யாருக்கும் தெரியலையா, ஸ்தம்பத்துல ஒரு வஸ்து ஒழிஞ்சின் இருக்கு, ஒரு ஜந்து ஒழிஞ்சின் இருக்கு, ஒரு பெரிய மாயா மிருகம் ஒழிஞ்சின் இருக்கு. எல்லாருடைய மாயைக்கும் அதிபதி ஒருத்தர் ஒழிஞ்சின் இருக்க, மாயனை பெரிய மாமாயன் ஒழிஞ்சின் இருக்கான். ஸ்தம்பே ந திருஷ்யதே, இரண்டு அப்பா குழந்தை ஸ்தம்பத்திலே இல்லையா, சொல்லும் போது இந்த குழந்தை கையை கூப்பின் இருக்கான், மயிர்கால்கள்லாம் குத்திண்டு நிக்கிறதா இருக்கு, ரோமாஞ்சனம் கண்கள் தாரதாரையா தாரதாரையா கண்ணீர் வழியிறது, தொண்ட தழுதழுக்கிறது, உடம்பு லேசா நடுங்கிறது, இதெல்லாம் பக்தியுடைய பரவச நிலை. சுவாமியை பார்த்த ஒரு அனுபவம். இரண்டகசிவு பார்க்கறா, இவனுடைய ஸ்திதியை பார்த்தா அங்க ஏதோ இருக்குன்னு தெரியாது, ஆனா அது என்ன எப்படி ஒன்னும் தெரியாது. ஸ்தம்பே ந திருஷ்யதே, இவங்க கோபத்துல கத்த கத்த அந்த மிருகத்துக்குள்ள கோபம் ஜாஸ்தியாகும். குழந்தைய ஒரு பத்து நாள் துரத்திட்டு அம்மாவுக்கு கோபம் ஜாஸ்தியாகும் தெரியுமா. அந்த மாதிரி இரண்டகசிவு பிரகலாதனிடத்துல ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னு கண்ணை உருட்டி மறைக்க ஒரு பார்வை பார்த்தா அது உள்ளுக்குள்ள கம்பரும் அது இன்னும் மறைக்கிறது. இவன் ஒரு மரம் மறைச்சான்னா அதை விட அப்படி மறைக்கிறது. இவன் ஸ்தம்பே ந திருஷ்யதே அது உள்ள அப்படின்றது கஷ்டம். இவன் இங்க ஏற 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 அங்க சுவாமியோட உக்ரம் ஏறதான். இத்தனை எங்கடா நடக்கிறதுனா அகோபிலம். ஜெய் போலோ அகோபில க்ஷேத்ர கீ ஜய். அகோபிலம் தெய்வமல்லா செல்ல ஒண்ணா சிங்கவேல் குஞ்சமே. இன்னைக்கு ரொம்ப தைரியம் வரும், அது எல்லா திவ்ய தேசமும் சாதாரண போய் பார்த்துடலாம், பத்ரிகாசிரமெல்லாம் கூட பார்த்துடலாம், குதிரை மேல உட்கார வச்சாச்சும் போயிடுவா, பெரிய விஷயம் இல்லை. இப்படி யாரும் பேரலாசம் போல அகோபிலம் போறது ரொம்ப ரொம்ப தைரியம் வரும். தெய்வம் அல்லா செல்ல ஒன்னா சிங்கவே குன்சமே. திருமங்க யாரோ சொல்லா தெய்வம் தான், தெய்வத்தை தவிர யாருமே போக முடியாது அகோபிலத்தில். எப்பேற்பட்ட அகோபிலம்னா சிங்கம் எல்லாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னா யானையை அடிச்சு அது சந்தத்தை புடுங்கி நரசிம்மர் வீட்டை முடிந்து போட்டு பிரபோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்படி ஒரு அகோபிலம். இன்னி வரைக்கும் நிறைய சிங்கங்கள் அலையும்படியான ஒரு காடு அகோபிலம். அதனால அந்த அகோபிலத்துல இத்தனை நடந்துட்டு இருக்கு, பெரிய ஸ்தம்பம், பெரிய ஸ்தம்பம், ஆகாசம் அளவுக்கு உசந்த ஒரு ஸ்தம்பத்தை வச்சு ஒரு அரண்மனை கட்டிருக்கான். எங்கு குளங்கண்ணன் என்ற மகனை காண்டு இங்கில்லையால் மகனை காயறான். என்னடா சொல்றா, எங்கடா இருக்காப்பா, தோ ஒழிஞ்சின் இருக்குப்பா, தோ சிரிக்கிறான்ப்பா, இத்தனை கைகள் இருக்குப்பா, என்ன அழகா இருக்குப்பா, இருப்பா புதுசா இருக்காம்பா, ஃப்ரெஷ்ஷா இருக்காம்பா, சிரிக்கிறான்ப்பா, முழிக்கிறான்ப்பா, என்ன பார்த்து கைய காட்டுறாம்பா. ஸ்தம்பே ந திருஷ்யதே, பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் எல்லியவாகி போல ஆங்கு அவனுக்கு ஒன்றோ பொறுப்பிலனாகி உள்ள வாய சகசிரநாமம் வர்ணவிஸ்வம் விஷ்ணு கும்பசக்கார நாரசிம்ம வபு ஸ்ரீமான். புரியலையா அவனுக்கு, பிடிபடலையா, கோபம் அர்த்தம் இருக்காருப்பா. குழந்தை கண்ணு அகண்டு விரிஞ்சு தோ 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 புரிய பார்க்கற அத்தனை சம்பத்தியும் பார்க்கறது, அத்தனை சூழ்நிலையும் ஆதரவ வச்சு காத்துட்டு கிடக்கிறான். ஏண்டானா குழந்தை எந்த ஸ்தம்பத்தை காட்டுவான்னு தெரியாது, அந்த ஸ்தம்பம் அவன் காட்டுற ஸ்தம்பத்துல நான் வரணும், அப்பதான் என் பிரஹ்லாதனுடைய பக்தி லோகத்திலே பிரகடனமாகும்னு காத்துட்டு இருக்காரு. இவன் சொல்றான் இல்லடா இருக்காம்பா, டே இல்லடா அப்பா இருக்காம்பா, இங்க நாராயணன் இல்லடா, இங்க நாராயணன் இருக்கான்பா, வே எனக்கு தெரியலடா, அப்பா எனக்கு காட்சி கொடுக்கறான்பா, பொய் சொல்லாதேடா, சத்தியத்தை சொல்றேன்பா, இங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைத்த அவனு பொறுத்து 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 பார்த்தான். இதுக்கு மேல யாராவது என் அரண்மனையில நான் கட்டின ஸ்தம்பத்துல எனக்கு தெரியாம ஒளிஞ்சிண்டுகள் ஓங்கி அடிச்சான், ஸ்தம்பத்தை ஓங்கி அடிச்சான், இங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அடிச்சானோ, இவன் அடிச்ச கை பின்னாடி வர்ற அப்படின்னு அழகாக தூண பழந்துண்டு ஒரு பக்து வந்தது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படின்னு ஜலந்தம் சர்வதோ முகம் அப்படியே ஜொலிக்கிறவன், அக்னி பிரவாகமா ஜொலிக்கிறது, கோடி சூரிய பிரகாசமா ஜொலிக்கிறவன், பத்து விதமான கைகளோடு அனல் விழி தேய்வாய், கண்ணெல்லாம் உருக்கி மரத்தி நாட்கள்லாம் தொங்க போட்டு கை நகங்கள்லாம் அப்படி வச்சு அனல் விழி தேய்வாய், அப்படியே முழிச்சு யார கிழிக்கலா இந்த இளைஞர் கசிவு கிழிச்சு போட்டுதான் மறுவேளை, அத்தனை விதமான கைகளோட அத்தனை விதமான ஆயுதங்களோட சிம்ம முகத்தோட மனுஷ சரீரத்தோட நரம் கலந்த சிங்கமா எங்கமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் துடைத்த அங்கு அப்பொழுதே அவன் நீய தோன்றிய என் சிங்கமிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே. சடகோபன் சொல்ற என்னுடைய சிங்கபெருமான் பேர் சத்தவன் தெரியுமா, அங்கு அப்பொழுதே அவன் நீய தோன்றி அனல் விழி தேவாய் தள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கன்றேன் என்று கொண்ட உருட்டி மிரட்டி அப்படி நாக்க தொங்க போதென்று கை நிறைய அப்படியே அந்த நகங்கள் கூர்மையான நகங்கள் நகஸ்துதி பண்றார் மத்வாச்சாரியர். நரசிம்மனுடைய கைகள் அப்படி நகஸ்துதி பண்றார், அப்படி பார்க்கிறார் பகவான் இரண்யகசிபு பார்க்கிறான். இப்படி ஒரு ரூபத்தை கண்டதில்லை, கேட்டதில்லை, படித்ததில்லை, கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை, அப்படி ஒரு திவ்யமான அற்புத சிம்ஹாய அற்புத சிம்மம் அப்படியே ஆவல் பதச்சு அப்படி தூண் அந்த ரெண்டு தூணை அப்படி பிறந்துட்டு உள்ளேந்து வெள்ள வரணும், முட்டைய உடச்சுண்டு கோழியோ பறவையோ வெள்ள வராதோல ஒரு ஸ்தம்பம் பெற்ற ஒரு குழந்தை கம்ப குழந்தை தூணிலே அப்படி ஆவல் பதிச்சாராம் சுவாமி. ஆவல் பதிச்சு ரெண்டு கையினால ஸ்தம்பத்தை ஒரு தள்ளு தள்ளி ஒரு ரெண்டு கால ஒரு கால தூக்கி வெள்ள வச்சு இன்னொரு கால தூக்கி வெள்ள வச்சு கடல் மேல அப்படி சிலிர்த்துண்டு அத்தனை விதமான ஆபரணங்கள்லாம் போட்டு பெரிய சிங்க முகம் பிடரிமயிர் சிலிர்க்க அந்த மீசையெல்லாம் சிலிர்க்க கண்ணெல்லாம் உருட்டி பார்க்க காதெல்லாம் விரச்சுண்டு நிக்க அத்தனை கைகள்லையும் அத்தனை விதமான திவ்ய ஆயுதங்கள், பெருமாளுக்கு எத்தனை விதமான ஆயுதங்கள் உண்டோ, எல்லா தேவர்களுக்கும் எத்தனை விதமான ஆயுதங்கள் உண்டோ, அத்தனை விதமான ஆயுதங்களோட பீதாம்பரதாரியாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் கோபம் கொப்பளிக்கும் இரண்யாசனங்களா இரண்யகசிபுல்யா அது போல தங்கத்தை உருக்கி விட்டா போல சக்கச்சரே சிவந்த கண்களோட பெரிய குகை போன்ற வாயோட வாய் போன்ற நாக்கோட அனந்தி தேழ்வாய் தள்ளிய சிங்கமாகிய தேவை அழகான அந்த தேவன் அவரை வெளியில வந்தானா இரண்யகசிபு நடுங்கிதான், பயந்தவனே கிடையாது. ஆனா இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம்னு அந்த முகம் பார்க்கிற பார்வையில இரண்டு கசிவு நடுங்கினா பரவாயில்ல, ஸ்ரீதேவில கைய கூப்பிட்டு நெடுங்கிறா, பூதேவியோ சுவாமிக்கு இப்படி ஒரு கோபம் உண்டோ, பூமி நெடுங்கிறதா, நீலாதேவி பார்த்தா பிரேமஸ்வரூபன் எப்படி உக்ரஸ்வரூபன் ஆனான் அவள் நெடுங்கிறா, சிவபெருமான் பார்த்தார் நான் தான் சம்ஹார மூர்த்தி எனக்கு தான் கோபம் வரும்னு பார்த்தேன், என் நெற்றிக்கண்ணை விட கோடி மடங்கு கோபத்தில் இருக்கிறாரு உஷ்ணம் அப்படி தெகிக்கிறதா, ஈரேழு பதினாலு லோகத்துல உஷ்ணம் தெகிக்கிறது, சூரியனுக்கே உஷ்ணம் தாங்க முடியாது, அப்ப எவ்வளவு உஷ்ணம் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க, ஆயிரம் கோடி சூரிய பிரகாசனா அந்த சுவாமி அப்படி வெள்ள அப்படி ஆவில் பவிக்கிறார், சந்திரன் நடுங்கரா இந்திரன் உசுரே போச்சு அவனுக்கு, ஐயோயோ பிரகல்லாதனை போய் நம்ம குழம்புல பார்த்தோமே என்ன ஆகுமோ ஏதாகுமோ இரண்டு கசிவு பார்த்து நடுங்கிறத விட இந்திரன் நடுங்க, இந்திராணி நடுங்க, சந்திரன் நடுங்க, ஈரேழு பதினாலு லோகங்கள் நடுங்க, சப்த ரிஷிகள் நடுங்க, யக்ஷன்மார்கள் நடுங்க, கந்தர்வர்கள், தேவர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் நடுங்க, அத்தனை பேரும் பயந்து துடி துடிக்க, இந்த இன்னொண்டு பய நர்சிம்மா ஏகாக்கே அப்படின்னு பாக்குறது. லோகமே நடுங்கின்றிருக்கு. ஈரேழு பதினாலு லோக ஸ்தம்பிச்சு போய் உசுறு போயிட்டு ஏதோ ஒரு பகவத் கிருப்பைய முடிச்சுட்டு இருக்கா, உசுரோட இருக்கா, இசனோண்டு பய அச்சோடி என்ன அழகா இருக்கா, கண்ணை பாரு, மூக்க பாரு, பார்க்கவே மாட்டா அப்படிப்பட்ட உக்ர ரூபத்தை, கண்ணை பாரு, மூக்க பாரு, ஐ கை நகம் எத்தனை அழகா இருக்கு, இவ்வளோ பெரிய நகம், வரல் சைஸுக்கு நகா இருக்கும், வரல் சைஸுக்கு நகரம் அவளுக்கு நகர் இருக்கும், இவ்வளோ பெரிய நகம் வச்சிருக்கா, இவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு சமத்தா இருக்கான்றோம் அவரை பார்த்து, அச்சோ எவ்வளவு ஆசையோட இருக்கா. அது சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டிக்கு சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை. அந்த உக்ரம் அவனுக்கு ஐ இவ்வளவுதானே, ஊரெல்லாம் அப்பா மிரட்டுவார், ஆனா பிள்ளைகிட்ட ஒன்னும் செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரி நரசிம்மனுடைய உக்ரத்துடைய ஒரு துளி கூட அவனை பாதிக்கவே இல்லை. ஏன்னா நரசிம்மன பிரேமஸ்வரூபனாவே குழந்த பார்த்தா எல்லாரும் நடுங்கிறா. சத்ருமுக பிரம்மா பார்த்தா நான் மாட்டினேன், வரம் கொடுத்தது நான் தானே, என் தலையை கீழ போறா இருந்துச்சு, அவர் தீர்மானம் பண்ணிட்டா. சரஸ்வதி தேவி பார்த்தா கைய கூப்பிண்டா, எங்க ஆத்துக்காரர் விட்டுடுங்கோன்னு அவ கை கூப்பி நிக்கிறா. பார்வதி தேவி எல்லாரும் பார்க்கறா, நந்தி தேவர் பார்க்கறா, அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய பெரிய ரிஷிமார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சுவாமிய பார்க்கறா. சந்தியா காலம் நெருங்கிறது, இவன் கத்தி எடுக்கிறான், கதை எடுக்கிறான், பகவான் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டான், என்ன பண்ணாலும் அவர் ஒன்னும் பண்ண முடியல. இதுல இவன் மட்டும் இல்லாம மற்ற தேவ மற்ற ராட்சசாலாம் சண்டை கூட வர பக்கத்திலேயே விடலையே, இங்கேதான் ஒரு கை வந்து அப்படியே தலையை கிள்ளி அந்த பக்கம் போட்டுடுச்சு. இன்னொரு தான் என்னமோ காணாம போச்சேன்னு பார்த்தா உடம்பு ரெண்டா கிள்ளி அப்படி அந்த பக்கம் போட்டாங்க, இப்படி பாதி கிள்ளி அப்படி பாதி கிள்ளி போட்டுட்டார். தர்ப்புள்ள கிழிக்கிற மாதிரி அவாவால கிழிச்சு கிழிச்சு போட்டு இருக்கா. சந்தியா காலம் ஆயிடுச்சு, அவன் தானே வரம் கேட்டான், பகல்ல இருக்கப்படாது, ராத்திரியில் இருக்கப்படாது, சந்தியா காலம் அவரா தீர்மானம் பண்ணிட்டான். அவருடைய திவ்ய சங்கல்பம் அத்தனை வசதி, வீட்டுக்குள்ள இருக்கப்படாது, வீட்டுக்கு வெளியில இருக்கப்படாது. அழகா பார்த்தார், வாசப்படியில உட்கார்ந்துட்டார் நிருசிம்மூர்த்தி. ஆகாசமும் இருக்கக்கூடாது, பூமியிலும் இருக்கப்படாதுன்னா நரசிம்மமூர்த்தி தீர்மானம் பண்ணார். தன்னுடைய திருமடின் உசுருள்ளதாகவும் இருக்கப்படாது, உசுர் இல்லாததாகவும் இருக்கப்படாது. நகம் தலைமயிர் இதெல்லாம் வெட்ட வெட்ட வலிக்கிறது இல்லை, ஆனா வளர்றது. அதனால உசுறு உண்டு, உசுறு இல்லை, மிருகமும் இல்லை, நரனும் இல்லை. நர மிருகம் நரசிம்மம் ஸ்தம்பத்திலேந்து வந்துடுத்து, கம்பம் பெத்த குழந்தை, ரெண்டு உடம்பு கூடி பெத்த குழந்தை இல்லை, முட்டையிலேந்து வந்தது இல்லை, வியர்வையிலேந்து வந்தது இல்லை, விதையிலேந்து வந்தது இல்லை, பிரம்ம சிருஷ்டியில வந்தது இல்லை. தானே பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதெல்லாம் அவர் எந்த அவதாரம் எதுன்னா நரசிம்ம அவதாரம் தான். துஷ்ட நிகிரகம்ன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் நரசிம்மூர்த்தி தான். அவ்வளவு அழகா அற்புத சிம்மம் வந்தாச்சு, சந்தியா காலம் வந்தாச்சு, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா ஒரு ஸ்திதியில இரண்யகசிப பிடிச்சார், கால் அப்படி பிடிச்சார், கழுத்து அப்படி பிடிச்சார், இழுத்து போட்டார், மடி அப்படி போட்டுட்டார். ஒண்ணு பண்ண முடியல, திணறான், இழுத்து போட்டார், மடியில போட்டுட்டார். இப்படி பார்க்கிறார் கர்ஜனன் அப்படின்னு கர்ஜனன். இந்த கர்ஜனை பிரஹ்லாதனுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு, ஐ அப்படின்னு இருக்கு. மற்றவாளுக்கெல்லாம் என்னமோ பண்றதாம் அந்த கர்ஜனை, சுவாமியுடைய அந்த கர்ஜனை அடிவையெல்லாம் கலங்கறதா. நிறைய ராட்சசிகள்லாம் கர்ப்பவதியா இருந்தா இந்த கர்ஜனைய கேட்டு கரு கலஞ்சு போயிடுது, குழந்தைகள்லாம் அபாசனம் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல மலைகள்லாம் எரிமலைலாம் வெடிச்சு சதறித்தான், பாம்புகள்லாம் நடுங்கித்து, யானைகள்லாம் புலம்பித்து, சிங்கங்கள்லாம் சுருண்டு விழுந்தது, அஷ்டதி கஜங்கள்லாம் என்னமோ ஆயிடுத்து, அவ்வளவுதான் நினைச்சிருக்கலாம். பிரளயமே வந்ததோ அப்படின்னு பக்தாள்லாம் பயந்தார்களாம். இவ்வளவு பேரும் பார்த்து இந்த கடக்க மடியில கொண்டு இந்த இரண்டை கசிப அப்படி போட்டுண்டா, ஒரு பார்வை பார்த்தா, ஒரு சப்தம் போட்டா, வயிற்றுல கைய வச்சார் ஒரு கிழி, கைய வச்சதுதான் ஒரு கிழி கிழிச்ச அப்படின்னு. ஏண்டானா இத்தனை நாள் என் பிரகல்லாதன என்ன பாடுடா படுத்தினாள் அப்படின்னு சொல்லி நகத்தை வச்சா நகம் தானா உள்ள போச்சு, நகத்தை உள்ள மாட்டின்னுட்டான் இழுத்தா இழுத்ததுல கயிறு கிழிஞ்சு போயிடுச்சு. கிழிக்கணும்னு கிழிக்கல, நகம் மாட்டி நகத்தை வச்சு இழுத்தா தானா கிழிஞ்சது, குடல் கிடைச்சது, அப்படியே உருவி மாலையா போட்டுட்டான். சாதாரண எல்லாரும் சொல்லுவோம் குடலை உருவி மாலையா போட்டுவேன், முதல் முதல்ல அதை பண்ணதே நிருசிம்ம பகவான் தான். குடலை உருவி மாலையா போட இந்த ரத்தம் எல்லாம் தெளிச்சதாம், அப்படி கொப்பிழிச்சு வந்து தெளிச்சதாம். இது தெளிச்சது நேரங்களானா அப்பதான் சந்தியா காலம் வேறையா சூரியன் மறைகிற சமயமா இந்த ரத்தம் அங்கு போய் தெளிச்சா போல அது சிறந்து போச்சான். சூரியன் பயத்துல சிறக்க, இந்த ரத்தத்துல ஆகாசம் சிறக்க, கோபத்துல நரசிம்மூர்த்தி சிறக்க, ஆனந்தத்துல பிரகல்லாதன் சிறக்க, இந்த ரத்தம் நரசிம்மூர்த்தியுடைய பிடரிமயில் எல்லாம் தெளிக்க, அப்படியே பவழத்தை கொண்டு மாலை போட்டா போல நரசிம்மூர்த்திக்கு இருக்க, இந்த குடலரை ரெண்டு விரலால குடலை உருவி அப்படி மாலையா போட, இந்த ரத்தம் கொப்பிளிச்சு அப்படி மேல தெளிக்க, அது நரசிம்மூர்த்தியுடைய திருமுக மண்டலத்தெல்லாம் பட, நாக்கள் எல்லாம் இந்த ரத்தம் பட, இவ்வளவும் பண்ண மற்ற ராட்சசாலாம் ஓடி வர அவாளையும் முண்டு இல்ல எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு உட்கார்ந்து இரண்யகசிபு அழகா சுவாமியுடைய மடியில படுத்துண்டு சுவாமியுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துண்டு சுவாமியுடைய கர்ஜனைய கேட்டுண்டு சுவாமியே நினைச்சுண்டு உசுர விட்டான், உசுர விட்டுட்டான் இரண்யகசிபு அப்படியே விட்டான். சத்தியம் விட்டுட்டான, அதுவும் சத்தியம், உசுர விட்டான் இரண்யகசிபு. ஆனாலும் சுவாமியுடைய உக்ரம் தனியலையா அப்படியே கர்ஜிச்சுட்டே இருக்காராம். உடனே பிரம்மதேவர் பார்த்தார், இப்படியே விட்டோம் அப்படின்னு அப்படி பாக்கிறாராம். பல்லாதன் கஷ்டத்துக்கு யாரெல்லாம் காரணம் தேடுறாராம். முதல்ல மாற்றுற யாரா? பிரம்மதேவர் தான் மாற்றுவார். இரண்யகசிபு வரம் கொடுத்தது அவர் தானே. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா மாற்றுவார். பார்த்தார் பிரம்மதேவர், சிவபெருமான்கிட்ட சொன்னார், சிவபெருமானே நீர் போர் கொஞ்சம் பெருமாளை சமாதானப்படுத்துங்கோ, உங்களுக்கு நல்லா பெருமாளை தெரியுமே. சிவபெருமான் சொன்னார், சான்ஸே இல்லை, இப்படிப்பட்ட பெருமாள் எனக்கு தெரியாது, நான் கண்டதில்லை பார்த்ததில்லை எனக்கு தெரியாதுன்னுட்டார். ஒவ்வொரு தேவனையா சொன்னார். இந்திரன் பக்கத்தில் போனான், அப்படி கை ஊப்பி நான் தூரத்திலேருந்தே என்ன சொல்லிடாதீங்கோ, சுவாமி என்ன கிழிப்பார் எப்படி கிழிப்பார்னு பார்த்துட்டேன், இனிமேல் நான் திருப்பார் கடல் பக்கம் கூட போகிறதா இல்லை. இவர் இவ்வளவு கோபம் வரலாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ தெய்வமே படுத்துட்டு இருக்கார், சனத்தா தாயார் சேவை பண்ணிட்டு இருக்கா, பிரபோ காப்பாற்றணும் அபயம்னு சொல்லிதான் கேட்டு பயம் உடுத்துறா மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் நாரசிம்ம வப்பு ஸ்ரீமான்னு பார்த்துட்டேன், என்னால முடியாதுன்னுட்டான். அவளே ஒதுங்கிட்டான். சரி பிரம்மதேவர் பார்த்தார், சரி என்னதா இருந்தாலும் தாயாருக்கு பரிச்சயம் உண்டு இல்லையா, பர்த்தா தானே, அகலகில்லேன் இறையுமின்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன் தானே, அதனால தாயாருக்கு பெருமானுடைய சுவாவம் பரிச்சயமா இருக்கும்னு சொல்லி ஸ்ரீதேவி நடத்துல போய் அம்மா பெருமாளை போய் சமாதானப்படுத்துங்கன்னு. தாயார் ஓன்னு அழறா, குடுங்கி குடுங்கி அழறா, ஏமா அழறேள் அப்படின்னா, இவளுக்கு இவ்வளவு கோபம் வரலாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் பாட்டுக்கிற காலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன், இவருக்கும் கோச்சின்றது இல்லை, இனிமேல் கோவம் வந்து கிழிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன்னு. தாயாரே நடுங்கி, நான் வேற யார் போகிறேன், எல்லாரும் நடுங்கிறா, எல்லாரையும் சொன்னாரு இவர் போக வேண்டியதுதானே, இவரும் போகல. சரஸ்வதி தேவி பார்வதி தேவி எல்லாரும் பின்னாடி வந்துட்டாள். இத்தனை பேரும் பயந்து நடுங்க பிரஹ்லாதன் மட்டும் ஆனந்தமா கைகூப்பிண்டு நாரசிம்மா 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 நிருசிம்மா நிருசிம்மா நரசிங்கம் நரசிங்கம் அத்புத சிம்மம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த அத்புத சிம்மம் அப்படின்றான் இந்த அத்புதத்தை. இதுக்கப்புறமா கிருஷ்ண அவதாரத்துக்கு தான் தமத்புதம் அப்படின்னு வருது. அதனோட எது நேரத்துக்கும் அத்புதம் வரதே கிடையாது. நிருசிம் அவதாரத்துக்கு அத்புத சிம்ஹாயன் அத்புதம்னு சொல்றவர், எந்த அவதாரத்துக்கு அத்புதம் வார்த்தை யூஸ் பண்ணல, நேர கிருஷ்ண அவதாரத்துக்கு தமத்புதம் பாலகம். அதனாலதான் அவ்வளவு வசத்தியாம் நிருசிம்ம அவதாரம் கிழிச்சு போட்டுட்டார், கர்ஜிக்கிறார். கடைசியில பிரஹ்லாதன் பக்கத்துல வந்தார் பிரம்மதேவர். கொண்டே சொல்லுங்கோ, மயங்கி கிடக்கு சொல்லுங்கோ, வந்த போடா கேக்குறான். யார்கிட்ட? நரசிம்மா கிட்டதான்டா. ஆனா நான் போலாமா? இரண்யகசிப்பு பிள்ளையாச்சே, இவ்வளவு பெரியவாள்லாம் இருக்காள், நான் போலாமா? பிரம்மதேவர் கண்கள்ல கண்ணீர் வெளியது. உனக்கு தாண்டா இவ்வளவு பண்ணிருக்காரு, எங்க யாருக்காகவும் இல்லை. இத்தனை கர்ஜனை, இத்தனை கோபம், இத்தனை உக்ரம், சர்வத்தோ முகம் ஜுவலந்த, எல்லாம் ஒரு பிரஹ்லாதன் பொருட்டுடா பயல. நீ மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியும். உன்னை தவிர யாரா இருந்தாலும் இன்னைக்கு சம்ஹாரம் தான். போடா கோந்தே, நரசிம்ம உமாச்சிக்கு சமாதானம் சொல்லுடா கோந்தே, பெருமாளுக்கு சமாதானமா. சமயத்துல அப்பாவோ அம்மாவோ கோபமா இருந்தா அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளை தூது விடுவா, போய் சாப்பிட கூட்டு அப்பாவே. நினைவா சொன்னா கேட்க மாட்டா, குழந்தை சொன்னா கேட்பா இல்லையா. அந்த மாதிரி பிரஹ்லாதனை தூது விடுறார். பிரஹ்லாதனா போலாமா, போடா கோந்தே, நீங்களும் வாங்கல, நானும் வரேன், நீ மட்டும் தனியா போடாதா அப்படி அனுப்பிட்டா ஆறாது கையை கூப்பிண்டது. பெருமாள் உடம்பு முழுக்க அந்த ரத்த துளிகள் தெளிச்சிருக்கு. ஜம்மனு உட்கார்ந்துருக்காராம். நரசிம்மர் மாதிரி உட்கார முடியாது, ரெண்டு காலம் அப்படி வேற வச்சுண்டு அழகா படிமேல உட்கார்ந்து பாக்கிறார். பிரஹ்லாதன் பக்கத்துல போறான், நரசிம்மர் பக்கத்துல. கொஞ்சம் கொஞ்சமா நரசிம்மருடைய அந்த உக்ரம் குறைஞ்சு சாந்தமாகறான். பிரஹ்லாதன் ஸ்தோத்திரமே பண்ணல, பக்கத்துல அப்படி வர 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 அப்படி அந்த கோபம் கொப்பளிக்கிற கண்கள் அப்படியே சிரிக்கிறது. அகோவிலத்த நவநரசிம்மரை பார்த்தோம்னா தெரியும், இந்த உக்ர நரசிம்மர், சாந்த நரசிம்மர், யோக நரசிம்மர், ஒவ்வொரு நரசிம்மரையும் பார்த்தா, நரசிம்மருடைய முகபாவங்களை பார்த்தா பிரஹ்லாதனுடைய நவவித பக்திய பார்த்துள்ளான். சத்தியமா அத்தனை சிரேஷ்டமா பிரஹ்லாதன் பக்கத்துல வர 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 நரசிம்மர் முகம் பிரசன்னமா அப்படியே சிரிக்கிறார். ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம், இப்ப ஆயிரம் ஆயிரம் கோடி சந்திர பிரகாசனா இருக்க அப்படிலேசா சிரிக்கிறார். நரசிம்ம சிரிச்சு யாரா பார்த்துருக்காள பாருங்க தெரியும். பிரசன்ன வதனம் வியாயத்தினால், பிரசன்ன வதனம், முகம் அழகாக அப்படி சிரிக்கிறா. நாக்கு தொங்க போன்ற கோபத்துல தொங்கின நாக்கு இப்ப வாஸ்தல்யத்த அப்படின்னு, கண்ணில் அப்படியே காருண்யம் வெளியறதும். இந்த கை இப்படியே வச்சிருந்தா கையெல்லாம் சாதாரணமா ஆக்கின்றாராம். பிரஹ்லாதன் தலையில கை வைக்கணும்னு கையெல்லாம் மிருதுவா எடுத்தான். இரண்யகசிபுவுக்காக கடினமா இருந்த கைகள்லாம் மிருதுவா எடுத்தான். அத்தனை ஆயுதங்களை வச்சிருந்திருக்கார், அழகா உட்கார்ந்துருக்கார். பிரஹ்லாதன் பக்கத்துல வந்தான், கைய கூப்பிண்டான், சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணான். இப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் நரசிம்ம பகவானிடத்துல அப்படி ஒரு ஸ்தோத்திரம், பக்தி தான் வேணும்னு ஒரு ஸ்தோத்திரம். ஒன்னும் வேண்டாம்ப்பா, வேற என்ன வேணும், ஒண்ணுமே வேண்டாம். மாரிமலை முழஞ்சு மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேலிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து ஊதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா நீ உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோ ரம்பாவாய். ஆண்டால் அப்படி அனுபவிக்கிறான். மாரிமலை நுழைஞ்சு மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், சீரிய சிங்கம், வயசான சிங்கம் இல்லை, அப்படி ஒரு கோபத்துல இருந்த சிங்கம் வேணேன்னு வர யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணான். இது வேணும் அது வேணும்னு கேட்கல. ஒன்னும் கேட்காத ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னா பிரஹ்லாத ஸ்துதி, ஒன்னும் கேட்கல. ஸ்தோத்திரம் ஏதா நம்ம எல்லாம் கடைசியில பலஸ்ருதியா சொல்லுவோம் இல்லையா, நாராயணனே நமக்கே பலி தருவான் எல்லாம் உண்டு இல்லையா. ஸ்தோத்திரத்துல ஒரு துளி கூட இது வேணும்னு கேட்கலையா. சுவாமி பாக்குற எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் பண்றாடா, குந்தி கூட கஷ்டத்தையாவது கொடுன்னு அது கூட கேட்கலையாடா. கோந்த ஒண்ணுமே கேட்காம ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, ஒண்ணும் கேட்காம கோவில் போயிட்டு வர முடியுமா, ஒண்ணுமே கேட்கலாம் கூட. அப்பா பக்தியை கொடுப்பா, நல்ல ஞானத்தை கொடுப்பா, நிறைய பாகவத்தை கொடுப்பா, நிறைய சத்தையை கொடுப்பா, நிறைய வினயத்தை கொடுப்பா, நிறைய சத்சங்கத்தை கொடுப்பா, எல்லாம் சொல்லுவோம். ஒண்ணுமே கேட்காம நேர சுவாமியை பார்த்துட்டு கைய கூப்பிட்டு அவர் ரூபத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே கேட்காம திரும்பி வர முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் வராது. ஒண்ணுமே என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு ஒண்ணும் கேட்காம வந்திருக்காளா, ஒரு நாள் போய் பாருங்க, ஒன்னும் கேட்கப்படாது. சும்மா போகணும், சுவாமியை பார்க்கணும், சும்மா வந்துடும். ரொம்ப கஷ்டம், நல்லா இருக்கும், மனசு அவ்வளவு லேசா இருக்கும். ஏன்னா வியாபாரம் பண்ணலையே, வியாபாரம் இல்லையே பக்தின்றது, அவன் அனுபவிக்கிறது தானே பக்தி. அப்படி ஜாலியா போகணும், ஜாலியா பார்க்கணும், ஜாலியா வந்து சாயங்காலம் போய் பாருங்க. ஒன்னும் கேட்கப்படாது, பக்தியை கொண்டா ஞானத்தை கொண்டா ஒன்னும் கேட்கப்படாது. விரும்ப ஜஸ்ட்லஜர் போகணும், ஜஸ்ட்லஜர் வரணும், அவ்வளவுதான். சுகமா இருக்கும், மனசு லேசா இருக்கும். ஏன் கேட்கணும் அவனுக்கு தெரியாதா? சர்வஜன் தானே, சர்வசக்தன் தானே, அவனுக்கு தெரியாது உண்டா? கேட்டா தப்பான, கேட்டா தப்பு இல்லை. அது ஒரு ஸ்திதி. திரௌபதி கேட்கிறாளே, துருவன் கேட்கிறானே, பிரகலாத ஸ்திதி. இது பிரகலாத ஸ்துதி வேற, ஸ்திதி வேற. இவனோட ஸ்திதி பிரகலாத ஸ்துதியில அவனுடைய ஸ்திதி தெரியாது, அவனோட ஸ்டேட்டஸ் தெரியாது. நரசிம்மர் இப்படி முடிச்சு முடிச்சு நல்லா காது கொடுத்து கேட்கிறார். கடைசியில ஏதானு கேட்பான், ஒன்னும் கேட்கல. நரசிம்மர் பார்த்தா, குழந்தை ஏதானும் கேளுடா. பிரகலாதன் கேட்டா, என்ன கேட்கறது? இந்த அபய அஸ்தத்தை கொண்டு தலைமையில வேற வச்சுட்டார் அப்படின்னு. பிரகலாதன் அப்படியே மயங்கி போயிருக்கா, தலையில கை வச்சுட்டாரு, அப்படியே சின்னன்னு இருக்கான். சுவாமியுடைய திருக்கைகள் அப்படி ஹிருதயம் தெரியறான். பிரகலாதன் தலைமையில கை வைக்கும் போது கனமே இல்லாதபடி வைக்கிறான். ஆனா லோகமே தரிச்சு இருக்காரோ, இந்த பாரம் அவன் தலையில விழுந்துடப்படாதுன்னு தலைமையில அப்படி கை எப்படி வைக்கிறாருனா, நம்ம எல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லு, அம்மா மடியில தாச்சுக்கோ அப்படின்னு. அம்மா மடியில தாச்சுப்பா, குழந்தைக்கு தாங்காதுன்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு தான் தாங்க முடியும்னு அபிப்பிராயம். அம்மா தாச்சுப்பா அப்படின்னா தலை மட்டும் மேல படும், கனம் அதுல போய் சேராது. குழந்தை அம்மா தலை மென்று மெத்துன்னு இருக்கா, ஃபுல்லா வச்சா தெரியும், அம்மாவோட மண்டகணம் வரைக்கும் அவ்வளவு தெரியும். ஆனா அம்மா வைக்க மாட்டாலே அந்த மாதிரி திருசிம்ம மூத்தி லேசா இருக்கிறான். அவ்வளவு லேசா அப்படி தலைமையில அப்படி கைய வச்சுட்டாராம் பிரபு. அழகா வச்சுட்டார். குழந்தை ஏதானும் கேளுடா. இவன் கேட்டான், என்னத்த கேட்கறது? என்ன வியாபாரமா? நீ அதை கொடுப்ப இதை கொடுப்பேன்னு கேட்கறதுக்கு, பக்திக்காக பக்தி பண்றேன் இல்லவா குழந்தை? எனக்காக ஏதானும் கேளுடா. சுவாமி வரி அப்படி கெஞ்சினது, லோகமே அவர்கிட்ட கெஞ்சிருக்கு. முதல் தடவையா சுவாமி கெஞ்சுறா, எனக்காக பிளீஸ்டா, ஏதானும் கேட்டுக்கோடா, ஏதானும் வாங்கிக்கோடா. உடனே பிரகலாதன் பார்த்தா, கைய கூப்பிட்டா, சரி அப்பாவுக்கு நல்ல கதி கொடு. குழந்தை சாரிடா, அது மட்டும் என்னால முடியாதுடா. பெருமாள் கதை வரைக்கும் முடியாதுன்னு ஒரு விஷயமே இல்லையா? முதல் தடவையா ஒரு குழந்தை கேட்டு முடியலன்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுட்டா. தேவர்கள்லாம் பாக்குற, இது என்ன கஷ்டம், சுவாமிக்கு கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டான். பகவான் அப்படி தலையெல்லாம் குனிஞ்சு கண்ணெல்லாம் அப்படி தாழ இறங்கிடுத்தான். குழந்தை வேற தானே கேளுடா, இதை தர முடியாதுரா. ஏன் சுவாமி, நீ சர்வஜ்ஞனாச்சு, எல்லாம் தருவீராச்சு, அது தர வேண்டிய அவசியம் இல்லடா. ஏன் சுவாமி, உன் காரணம் கொண்டு முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை மோட்சம் அடைஞ்சு விடுத்துறா பயலே. அப்ப ஏற்கனவே கிடைச்சவாளுக்கு நான் உனக்கு சும்மா உலகத்தை ஏமாத்துறதுக்கு தந்தோம்னு சொல்லலாமே ஒழிய, கிடைச்சு விடுத்தே. யாருக்காவது கிடைக்காததை கொடுத்தா அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு, அவனுக்கு போய் திரும்ப மோஷம் தரேன்னு சொன்னா அது பொய்யா சேதா குழந்தை? நான் பொய் சொன்னேன், ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதனால அதை தவிர வேற எதை வேணா கேளுன்னு பிரகலாதன தவிர வேற கேட்க தெரியல சுவாமின்னு. அப்படி ஒரு பக்தி, நம்மளெல்லாம் கேட்க தெரியாம இருக்குமா? நமக்கு கேட்காம இருக்கவே தெரியாது, அவனுக்கு கேட்கவே தெரியல. என்ன ஸ்திதி! உடனே நரசிம்மன் அழகாக ஆசீர்வாதம் பண்ணிட்டார், பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சார். தைத்திய ராஜனா இருந்துட்டார். பிரகலாதனும் இருந்தான், நரசிம்ம ஸ்மரணையோட இருந்தான். அத்தன வசத்தி ஜெய் போலோ பிரகலாதாழ்வாருக்கு, ஜெய் போலோ நரசிம்ம பகவானுக்கு. ஆச்சரியமான நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்காக நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார். எல்லா ஸ்தம்பத்தையும் வந்தான், ஒரு ஸ்தம்பத்தை தான் பிரகலாதன் காட்டினான், மீதி அத்தனை ஸ்தம்பத்திலேயும் நரசிம்மன் இருக்கான் அப்படின்னு சொல்றார். சத்தியம் அண்ணமாச்சாரியருக்காக தூண பிளந்தண்டு வந்தான் நரசிம்மன். அண்ணமாச்சாரியார அவருடைய சிஷ்யன் ஒரு ராஜா தன்னை புகழ்ந்து பாட சொன்னா, பாட மாட்டேன்னு உடனே சங்கிலியை கொண்டு கட்டி வச்சுட்டான். இவர் பாட்டு நரசிம்ம ஸ்துதி பண்ணிட்டார், நரசிம்ம தூண்லேருந்து வெளில வந்து சங்கிலியை அடுத்து விட்டு போயிட்டார். இதே 2 தடவை பண்ணான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு புரிஞ்சது இவர் பிரத்யக்ஷ பாகவதர் அப்படின்னு. பிரத்யக்ஷமா இன்னைக்கும் நரசிம்ம மூர்த்திய பல பேர் பார்க்கிறவா உண்டு. சைத்தன்ய மகாபிரபு காலத்திலே ஒரு முஸ்லீம் காஜின்னு ஒருத்தர், அந்த ஊர் ஜில்லா கலெக்டர் மாதிரி அவர்தான் இருந்தான். அவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லி யார் நாம சங்கீர்த்தனம் பண்றாலோ அங்க போய் டோலக்கெல்லாம் உடைக்கிறது, ஜால்ராவை உடைக்கிறது, பாடுறவாளை அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டான். உடனே சைத்தன்யம் மகாபிரபு பிரத்யக்ஷ கிருஷ்ண அவதார், அவர் உடனேயே இந்த காஜிக்கு புரியவைக்கணும், நாமசங்கீர்த்தன மகிமையை புரியவைக்கணும், மகாமந்திர பலத்தை புரியவைக்கணும் சொல்லி ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வீதிகளில் இறங்கி பஜனை, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரத்தை வீதியில இறங்கி பஜனை பண்ண ஆச்சாரியன் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறமா தான் நகர சங்கீர்த்தனம்ன்ற ஒரு கான்செப்டே வந்தது. வரைக்கும் பெரியவா ரகசியமா உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு போவா, ஜனங்களை கூட்டிட்டு பஜனை அப்படின்றது சைத்தன்ய மகாபிரபு காலத்திலேருந்துதான் பாரத பூமியில பிரத்யட்சமா வந்தது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் கூட்டிட்டு நகர சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த காஜியோட வீட்டுக்கு போறார். இத்தனை பேர் வரத பார்த்தோடனே காஜி பயந்து போய் ஒழிஞ்சுட்டார். அப்ப எல்லாரும் வீட்டை உடைக்கலான்றா சைத்தன்ய மகாபிரபு, அதெல்லாம் கிடையாது, காஜி நடத்துல பேசுவோம்னுட்டார். அப்ப காஜியினுடைய வேலைக்காரர் அவரிடத்துல வந்து சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு நிறைய கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கா, நீங்க போய் பேசினேன்னா புதைச்சல் இல்லாட்டி இத்தனை கூட்டமும் வீட்டையே தீ வச்சு கொளுத்திடும். உடனே காஜி பயந்து போய் வந்தார், பேசினார். இப்ப காஜி சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அப்பா நாம சங்கீதம் பண்றதுனா தடை பண்ணாதீங்கோ, நல்லதில்லை அப்படின்னார். வாஸ்தவம்பா, இனிமேல் நான் தடை பண்ண மாட்டேன், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், எல்லாரும் நம்முடைய மனுஷாத ரகசியமே வேண்டாம், இப்படி பொதுவா பப்ளிக்லயே சொல்லுங்கோன்னுட்ட. அப்ப இந்த காஜி சொன்னார், நேற்று ராத்திரியே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நாம சங்கீர்த்தன் நகர சங்கீர்த்தனத்துக்கு இடைஞ்சல் பண்ணப்படாதுன்னு. ஏன் அப்படி தீர்மானம் பண்ணீர்னு சைத்தன்யர் கேட்டா, ராத்திரி ஒரு சிங்கம் வந்ததுப்பா, அதுக்கு கழுத்து வரைக்கும் மனுஷ உடம்பு, அதுக்கு மேல சிங்கமுகம், அது மாதிரி நான் ஒன்று பார்த்ததே கிடையாது. அது ராத்திரி வந்து சப்தம் போட்டது, என்ன பார்த்து கத்தித்து, இனிமேல் யாரையாவது பஜனை பண்ணும்போது கெடுத்தியோ பயல ஜாகிரத அப்படின்னு என் வயத்துல ஒரு கீறு கீறிச்சு. நான் கூட ஏதோ சொப்பனந்தான் அப்படின்னு பார்த்தேன், ஆனா வயிற்றுல கீறின எரிச்சல் இருந்து சரின்னு பார்த்தா நிஜமாவே ஒரு 5 கோடு நகத்துல கீறின கோடு வயத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன் வஸ்திரத்தை அப்படி தூக்கி காட்டுறார். 5 கோடு அப்படி கீறி இருக்கு. சைத்தன்யர் அவர் இருக்கு கட்டிபிடிச்சாலுங்க பண்ணார். நீர் பரம பாகவதன், பிரகல்லாதனுக்கு கூட இந்த கீறல் கிடைக்கல. பிரகல்லாதன் கூட ஆசீர்வாதம் தான் பண்ணா, நரசிம்ம மூர்த்தியுடைய நகக்கீறல் கிடைச்சதுன்னா எப்பேற்பட்ட பாக்யம் பண்ணிருக்கணும் அப்படின்னா. ஆமாம்பா, ஆனா நல்ல உக்ரமா இருந்தார்பா, கண்ணு மூக்கும் வாயு அம்மா நடுங்கரா. அப்படி கலியுகத்துல கூட பல பேருக்கு நரசிம்மூர்த்தியுடைய தர்சனம் பிரத்யக்ஷமா கிடைச்சிருக்கு. பானக நரசிம்மர்னு ஒருத்தர் உண்டு, மங்களகிரின்னு ஒரு இடம், அவர் டெய்லி பானகம் கொடுத்துட்டே இருப்பா, எவ்வளவு கொடுத்தாலும் பாதிதான் குடிப்பார். ரொம்ப சம்பத்த நரசிம்மர், நம்ம ஒரு டம்ளர்ல கொடுத்தா பாதி குடிச்சு மீதி கொடுத்துருவார், ஒரு சொம்பளை கொடுத்தா பாதி குடிச்சு, கரெக்டா பெட்டர் ஆஃப், அவருதான் வேற யாரும் கிடையாது. பாதியை குடிச்சுட்டு மீதியை கொடுத்தவர் அவ்வளவு சிரேஷ்டம் அந்த நரசிம்ம பகவான். இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு நரசிம்ம பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அகோபிலம் அத்தனை ஆச்சரியமா நரசிம்ம வைபவத்தை தான் இன்னி வரைக்கும் பேசிண்டே இருக்கு. இன்னைக்கும் மேல்கோட்டை போனோம்னா மேல ஜம்மன் ஜெய்ஜாண்டிகா ஒரு நரசிம்மர், மத்தூர்லயே ஒரு நரசிம்மர் உண்டு, ஜெய்ஜாண்டிகா ஒரு நரசிம்மர் மேல்கோட்டையில. செல்வ நாராயண சுவாமியும் சுலபமா பார்த்துடலாம், சம்பத்குமாரும் ஈஸியா பார்த்துடலாம், இவரை பாக்குறது மலை ஏறதே பெரும்பாள். நிறைய பேர் கீழே ஏந்தே கும்பிடு போட்டு போயிடுவா, நரசிம்மர் அப்பா போதும் அப்படின்னு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நரசிம்மர் இந்த மேல்கோட்டை நரசிம்மர். அப்படி அந்த நரசிம்மர் சர்வசிரேஷ்டம், அந்த நரசிம்மரிடத்துல ஒரு உத்தமமான ஒரு பக்தி பிரஹல்லாதன் போலே நமக்கு லபிக்கட்டம், பிரேமஸ்வரூபன் நரசிம்மமூர்த்தி. ஜெய் போலோ நரசிம்ம பகவான். கடிகாசலம் நரசிம்மருடைய திவ்ய தேசம் தான், அகோபிலம் நரசிம்மருடைய திவ்ய தேசம் தான், திருவல்லிக்கேணில நரசிம்மர் உண்டு, நிறைய இடங்கள்ல நரசிம்மமூர்த்தி உண்டு. ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி பார்க்க போனோம்னா முதல்ல கீழே நரசிம்மர் தான், மேலதான் வடபத்திர சாயி படுத்துட்டு இருப்பா. அப்படி நிறைய இடங்கள் இந்த பக்கத்துல நரசிம்மர் தான் இருக்கு, தள்ளி போனாதான் ராமாபிரமேய சுவாமி, அப்படி வளர்ந்த பக்கம் திரும்பினாலும் நரசிம்மர் சந்ததி அப்படின்னா அவ்வளவு சிரேஷ்டம் நரசிம்மர். அசேகரவஸ்துக்குள்ள கூட மறைஞ்சு நின்று தன் பக்தர்களுக்காக தான் வெளிப்படுவேன் அப்படின்னு பரித்ராணாய சாதுனாம் நிரூபணம் பண்ண ஒரு தெய்வம் நரசிம்மன். பெரியவாள்லாம் இவர்தான் பரபிரம்மம், வந்தார் கிழிச்சு போட்டார் திரும்பி போயிட்டார், சமத்து தெய்வம் இவர்தான் அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்யானம் பண்றா. நரசிம்ம பகவான், அந்த நரசிம்ம பகவான் இப்படி பிரஹ்லாதனுக்கு அனுக்கிரகம் பண்ண அத்தனை அத்தியாச்சரியமான ஒரு அனுக்கிரகம். இன்னைக்கும் ராத்திரி பிரார்த்தனை பண்ணு போல, நரசிம்மா எனக்கு கிருப பண்ணுபா, என்னுடைய அகம்பாரத்தை கிழிச்சு போடு, என்னுடைய மமகாரத்தை கிழிச்சு போடு, என்னுடைய பொறாமையை கிழிச்சு போடு, என்னுடைய துவேஷத்தை கிழிச்சு போடு, என்னுடைய அஜ்ஞானத்தை கிழிச்சு போடு, எதெல்லாம் உங்களை படுத்துறதோ அதெல்லாம் நரசிம்மருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. வியாதி படுத்துறதா, வியாதியை நரசிம்மர்கிட்ட கொடுத்துருங்க, வியாதியை கிழிச்சு போச்சுவா. அசுர குணங்கள் படுத்துறதா, நரசிம்மர் கற்பணம்னு கொடுத்துருங்க, தானா கிழிச்சு போட்டுடுவா. வியாதியோ காமமோ குரோதமோ பயமோ மோகமோ மதமோ ஆச்சரியமோ அஜ்ஞானமோ பிராரப்த கர்மாவோ சர்வம் நரசிம்மமூர்த்திக்கு அர்ப்பணம் அப்படின்னு போட்டேன்னா தானாகவே இந்த நரசிம்மர் நமக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த நரசிம்மருடையதான் பலத்தை பார்த்தா, அகோபலம் 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 அகோபிலம் அகோபிலம் அகோபிலம்னு தேவர்கள் புலம்பினா அதனாலேதான் அகோபில க்ஷேத்திரம்னே பேர் வந்துடுச்சு. அவர் வாய் குகமாரி இருக்கா, கத்துறது பயங்கரமா இருக்கா, அதனால அகோபிலம் அகோபலம் அகோபிலம் அகோபலம்னு தேவர்கள்லாம் புலம்பினாலாம். போனோம் அந்த இடத்துல உட்காந்து சொன்னோம், அப்ப தெரியும் அங்கங்க அப்படியே பாத்துக்கணும், எங்கேருந்து வராருனே தெரியாதபடி வந்துருவாராம் நரசிம்ம பகவான். இன்னைக்கும் திருவனந்தபுரத்துல நரசிம்ம மூர்த்தி உண்டு, பத்மநாப சன்னிதிக்கு பக்கத்துல, ரொம்ப உக்ரம். அவர் உக்ரத்தை தணிக்கிறதுக்கு தினம் அவர் அவருடைய சன்னிதி வாசல்ல ராமாயண பாராயணம். இவருக்கு எதுக்கு ராமாயண பாராயணம் எங்களுக்கு புரியல. இவருக்கு ஏண்டான பிரகலாதிரியும் இன்னும் குழந்தை எல்லாரும் வீசி போட்டுவார், அதனால ராமாயண பாராயணமா. அவ்வளவு சிரேஷ்ட கம்பராமாயணம் கொடுத்தது நரசிம்மன். ஸ்ரீரங்கத்திலே கம்பன் அவ்வளவு அழகா ராமாயணம் அரங்கேற்றம் பண்ண உடனே அப்படின்னு சத்தம் போட்டு அனுகிரகம் பண்ணாராம். அதனால மேட்டழகிய சிங்கர்னு பேர், மேட்டு அழகிய சிங்கர், அழகிய சிங்கர், ரொம்ப அழகிய சிங்கர்னா அதுதான், யாரும் கிடையாது. அத்தனை அழகிய சிங்கனா இருந்து யான் ஒத்துருடேன் கதாஸ்து அப்படின்னு ஆனா. அதனாலதான் கம்பராமாயணத்துக்கு அத்தனையே நிமிஷம் நரசிம்ம அவதாரம் எவ்வளவு வசத்தின்னா, கம்பராமாயணத்துல இரணியன் வதைப்படலன்னு நரசிம்மமூர்த்தியுடைய வைபவத்தை சொல்லிட்டார், வால்மீகி சொல்லாத வைபவத்தெல்லாம் கம்பன் சொல்லிட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த நாரசிம்ம வபு ஸ்ரீமான். நாரசிம்மம் கிருஷ்ணனுக்கும் பிடிக்கும் ராமனுக்கும் பிடிக்கும், அத்தனை பிரிவாளும் கொண்டாடின ஒரு தெய்வம் இந்த நரசிம்ம மூர்த்தி. அந்த நரசிம்ம மூர்த்தி பிரஹ்லாத வைபவம் தான் ஏழாவது ஸ்கந்தம் முழுக்க பரிசுத்தை கேட்டு குருப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. இவ்வளவு குணம் வருமா, ஆனா பாத்துருக்கான், ஏன்னா கர்ப்பத்துக்குள்ள கண்ணன் கதையை வச்சு அவனை சுத்தி சுத்தி வந்தான் பாருங்க. அப்ப அந்த அபாண்டவிய அஸ்திரத்தை அழிச்சு போடுறதுக்கு கண்ணன் கோபமா முறைக்கிறான். அதே இவனை பார்க்கும்போது ஈனு இழிக்கிறான். க்ஷண நேரத்தை பகவானுடைய முகபாவம் மாறி 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 இத்தனையும் பரீட்சித்து பிரத்யக்ஷமா பார்த்ததுனாலே ஜெய் போலோ நரசிம்ம பகவானுக்கு, ஜெய் போலோ பிரஹ்லாதாழ்வானுக்கு அப்படின்னு நரசிம்ம பகவானுடைய வைபவம் பிரஹ்லாதனுடைய வைபவம் எல்லாம் சொல்லி பகவானுடையதான மத்த அவதாரங்களை சொல்றா. எட்டாவது ஸ்கந்தத்து ஏழாவது ஸ்கந்தம் பூர்த்தி. நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு ஸ்கந்தம் வேணுமா, அவ்வளவு புருஷா அப்படி அனுபவிக்கிறா சுகபிரம்ம மகரிஷியும் வேத வியாசரும். இந்த கடகடன் சொல்லிட்டு போக வேண்டியதுதான், விஷ்ணு புராணத்துல சொன்ன ஒரு லீல தானே கடகடன் ஓடிட்டு போனான். இதே ராமாவதாரத்தை ஓடிட்டு போயிடுறார் கடகடகடன் ஒரு ஸ்லோகத்தை, ஏக ஸ்லோகி ராமாயணம் ஓடிட்டு போயிடுறார். அந்த மாதிரி நரசிம்ம புராணமே தனியா இருக்கு, ஆனாலும் நரசிம்மனை பைபாஸ் பண்ணிட்டு போக முடியலையா. ஒரு விருந்து அனுபவிச்சுட்டுதான் போக வேண்டியிருக்கா, அவ்வளவு வசத்தியா இந்த நரசிம்ம மூர்த்தி. அதனாலதான் தள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணில நான் அழகா இந்த நரசிம்ம பகவானை பார்த்தேன் கண்டேன் அனுபவித்தேன் அப்படின்றா திருமங்கை ஆழ்வார். அழகா அஷ்டம ஸ்கந்தம் எட்டாவது ஸ்கந்தம் ஒவ்வொரு அவதாரங்களா சொல்றார். பகவான் பல்வேறு விதமான காரணங்களை கொண்டு அவதாரம் பண்றார். அதில் ஆச்சரியமானது மத்திய அவதாரம், ரொம்ப அத்தியாச்சரியமான அவதாரம் அந்த மத்திய அவதாரம். ஒரு பாண்டியராஜனுக்காக பகவான் மீனா வந்துட்டான். இங்கேயும் மத்தியவதார கோவிலே கிடையாது. மத்தியவதாரம் நடந்த இடம் மதுரை வைகை நதியிலேதான் மத்திய பகவான் ஆவிர் பவிச்சார். அத்தனை வசதி. அதனாலதான் கள்ளழகர் போய் வைகை இறங்குறார். அப்படின்னா அவர் அவதாரம் பண்ண இடம் இந்த வைகையில தான். அந்த வைகையில தான் இவன் அழகாக அனுஷ்டானம் பண்ணும் பொழுது கையில வந்து மாட்டிட்டார். அப்படின்னு அண்ணா யோசனை பண்ணி பாருங்க. சுவாமி அப்படி கையில ஜலம் எடுத்தா கையில சுவாமி இருக்காருனா, அப்படி கையில மாட்டினா அப்படி இருக்கும். கோயிலுக்கு போறோம், ஜலத்துல காவேரியில இறங்குறோம், யமுனையில இறங்குறோம், அப்படி கையில எடுக்கிறோம், உமாச்சி கையில மாட்டிட்டு அப்படி இருக்கும். மாட்டுமா, மாட்டிட்டுதான். அந்த பாண்டியராஜனுடைய பக்திக்கு வசப்பட்டு கையில அவன் அனுஷ்டானம் பண்ற ஜலத்துல தெய்வம் அழகாக வந்துடுத்தான். கோல்டன் பிஷ் சொல்றேன் பார்த்தா, மத்தியவதாரம் கோல்டன் பிஷ் தான், தங்க மீன் தான் மத்திய அவதாரம். கையில மாடி கொடுத்து கீழே விடலாம், குண காப்பாத்து காப்பாத்து, இவன் ரட்சகன் அவன் சொல்றான், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, பத்திரமா கமண்டூர்ல எல்லாம் விட்டுண்டான். இவன் அனுஷ்டான மண்டலத்துக்குள்ள வளர்ந்துடுத்து அதுக்குள்ள பெரிய பாத்திரத்துல விடுறான், அதுலயும் வளர்ந்துடுத்து ஆத்துல கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல விடுறான், அங்கேயும் பெருசா எடுத்து ஏரியில கொண்டு விடுறான், அங்கேயும் பெருசா எடுத்து நதியில கொண்டு விடுறான், அங்கேயும் பெருசா எடுத்து கடைசியில கொண்டு கடல்ல கொண்டு விடுறான். அப்பயும் சொல்றான், இது என்ன விட பெருசா, யாரா தின்னுட்டா என்ன பண்றது. அவன் சிரிச்சான், நீ சாதாரண மத்தியம் இல்ல, மாயா மத்தியம். என் நேரத்துல விளையாடுறதுக்கு வந்த ஸ்ரீஹரி இது, சாதாரண மத்தியம் இல்ல. ஏ பிரபோ, தயவுசெய்து என்ன மாயையில மயக்காதே, உன் பிரபாவத்தை காட்டின உடனே மத்திய பகவான் வாயை திறந்து பேசுறான். எல்லாரும் முக்காவது எல்லாத்தையும் மத்திய பகவான் வளர்த்துட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன், எல்லா டேங்க் எல்லாம் வச்சு ஆன்னு பார்த்துட்டு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இந்த டாக்டர் சைக்காட்ரிக் டாக்டர் எல்லாம் சொல்ற, மனசு இல்லாததாகணும், ஆத்துல ஒரு மீன் தொத்தி வச்சுக்கோங்கோ, அது நாலஞ்சு மீன் விடுங்கோ, அது அப்படியே பார்த்துட்டு இருக்கோ, மனசு ரிலாக்ஸ்ட் ஆயிடுன்றான். அதுதான் மத்திய புராணமே. அந்த மத்தியத்தை பார்த்தாலே அத்தனை ஒரு பலம் கிடைச்சிடும். அழகா மத்திய பகவான் இவனுக்கு பேசிட்டா, பிரளய காலத்துல அழகா என் கூட வாடா, என் மூக்குல அழகா வாசுகிய கொண்டு கட்டிடு, ஜோட ஓடத்துல ஏறிக்கோ, சப்தரிஷிகளோட ஏறிக்கோ, ஔஷதம் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம ஜாலியா பிரளயத்துல சுத்துவோம். நான் சொல்றேன், நீ கேளு. மத்திய புராணம் முழுக்கவே உபதேசம். ஒரே ஒரு பாண்டியராஜனுக்கு ஒரு புராணம், ஒரு உபதேசம். ஜெய் போலோ மத்திய பகவானுக்கு. அதே சுவாமியே தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார். ஏன்னா இந்திரன் அகம்பாவத்தினாலே சர்வத்தையும் இழந்தான். பாகவத அபச்சாரம் பண்ணிட்டான். துர்வாசர் கொடுத்த மாலையை யானை தலை மேல வைக்க, ஐராவதம் தூக்கி கீழே போட்டு மிதிக்க, எல்லா செல்வமும் இழந்து போக, அமிர்தம் குடிச்சா தான் பலம் உண்டாகுன்ற ஸ்திதி வர, இந்திரன் வேற வழி இல்லாம சுவாமி இடத்துல போய் சரணாகதி பண்ண, சுவாமி சொன்னார் நீ மகாபலி இடத்துல கொஞ்ச நாள் சமாதானமா போன்னு சொல்ல, மகாபலியையும் கூட்டுண்டு அழகா திருப்பார் கடலை கரைக்கரையில் அழகா கடையணம்னு சொல்லி வந்துட்டாளாம். எல்லாரும் ஒத்துண்டு வர பெரிய மந்திரமலைய கொண்டு வந்து மத்தா போடலான் கொண்டு வரான். கொண்டு வரவே முடியலையா, கடைசியில சுவாமியே கருடன் மேல வந்து அழகா மலையை தூக்கி அவர் மேல வச்சுட்டு, அப்ப கருடன் எவ்வளவு பிரிச்சிருப்பார் பாருங்க, மந்திரமலைய தூக்கி கருடன் மேல வச்சுட்டு அதை கொண்டு வந்து கீழே வச்சு கடைங்கோன்னு சொல்ல, அழகா வாசுகிய கயிறா வைக்க, பெருமாள் வேணுன்றவே தலைபக்க நிக்கிறாரா, நம்மெல்லாம் தேவர்கள் இல்லையா, நம்மெல்லாம் தானே தலைபக்க நிக்கணும் அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் சும்மா இருந்த அசுராளுக்கெல்லாம் நாங்கள்லாம் பொசத்தி நாங்க வாழ பிடிக்க மாட்டோம், தலையத்தான் பிடிப்போம், அதுதான் எனக்கு வேணும் சொல்லி இந்த பக்கம் வாழ அனுப்பி இவர் வால் பக்கம் போக, ரெண்டு பேரும் நன்னா கடைய மந்திரமலை பேலன்ஸ் இல்லாம உள்ள முழுங்கி போயிடுத்து, என்ன பண்றது, எல்லாரும் கன்னத்துல கை வைக்க, திடீர்னு மந்திரமலை தானா மேல வருது. என்னடா மேல வருதுன்னு பார்த்தா ஒரு கூர்ம வெக்கமே கிடையாது பெருமாளுக்கு. அவதாரம் எடுக்கிறது கொஞ்சமா விவஸ்தை வேண்டாமா, ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமா, ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டேன், அதான் அவரோட ஸ்டேட்டஸ். அதனால ஆண்டா சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, ஒரு ஸ்டேட்டஸையும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்டஸ் இவரோட தான். அழகா கூர்ம அவதாரமா வந்தா, மந்திரமலைய தூக்கிண்டா, கூர்மத்து மேல மலை நிக்கிறது இப்படி ஆடுறதான். உடனே பெருமாள் கருடன் மேல நின்று திப்பதார பிடிச்சுக்கிறாராம். கீழே கூர்மமா தாங்கி மேல டிப்ப பிடிச்சுண்டு தேவர்கள் பக்கமும் நின்னுண்டு அசுராளுக்குள்ள சக்தியாம் இருந்துண்டு வாசுகிக்குள்ள அந்தரியாமியா இருந்துண்டு இவனையே தாங்கி இவனையே பிடிச்சு இவனே கடைஞ்சு இவனே பலத்தை கொடுத்து இவனே சர்வத்தையும் திருப்பா கடல் நேர்ந்து கொண்டு வரான். ஜெய் போலோ கூர்மவதாரமூர்த்தி கீ, அவ்வளவு அழகான கூர்மவதாரம். கூர்மவதாரம் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கு, ஸ்ரீ கூர்ம தேசம். ஸ்ரீகூர்ம தேசம் ஸ்வயம் கூர்மவதார மூர்த்தின்னு கண்டுபிடிச்சு கொடுத்ததே சுவாமி ராமானுஜர் தான். ராமானுஜர் புரி ஜெகநாதத்துக்கு போனார், அங்கேயும் அழகா பூஜா முறைகளை மாத்திரைன்னு கிளம்பினார். ஜெகநாதன் ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்து ஸ்ரீகூர்மத்துல விட்டுட்டான். உடனே ராமானுஜர் பார்த்தார், என்னப்பா இப்படி கொண்டு விட்டுடியே. அங்க போய் பார்த்தா கோவில் எல்லாரும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கா. இவர் பார்த்தார், சிவபூஜை பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னா உடனே கூர்மவான் தலையை தூக்கினா, கூர்மண்டா இவாள்லாம் முழுக்குன்னு மேல இருக்கிறதுனால சிவலிங்கம் நினைச்சுட்டாடா, நீ சொல்லுடா அவளுக்கு புரிய மாட்டேங்கிறதா அப்படின்னா. உடனே ராமானுஜர் சொன்னார், இது சிவலிங்கம் இல்ல, ஸ்வயம் கூர்ம பகவான், யாரும் ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. ராமானுஜர் கூர்ம பகவானை கொஞ்சம் திரும்பி காட்டுவோண்டா, உடனே அப்படி திரும்பினார். அதுக்கப்புறமா தான் அந்த கூர்ம பகவானே ஜனங்கள் ஒத்துண்டா, அதுக்கப்புறமா தான் ஸ்ரீ கூர்மம் கூர்ம பகவானுடைய தேசம்னு ஒத்துனுட்டார். அந்த இடத்த மட்டும்தான் விசேஷமா கூர்ம அவதாரம் அப்படி அழகா தாங்கினா ஜோரா திருப்பார் கடல் எல்லாம் கடைஞ்சா. இந்த திருப்பார் கடல் கடையது ரொம்ப பெரிய வைபவம். நம்ம ஊர்ல யாரும் வச்சுக்கல, இந்தோனேஷியால ஏர்போர்ட்ல இந்த திருப்பார் கடல் கடையறத பெருசா பண்ணி வச்சிருக்கா, ஏர்போர்ட்ல டிஸ்பிளேல வச்சிருக்கா. மூர்த்தி பண்ணி கீழே கூர்மவதாரம் தாங்க மேல மந்திரமலை இருக்க, ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள் எல்லாரும் கடையும்படியா சிற்பங்கள் வச்சிருக்கா. நான் சொல்றது பொய்யா, இன்டர்நெட்ல போட்டு பாருங்க தெரியும். அவ்வளவு அழகா அந்த திருப்பார் கடல் கடையற வைபவம், அழகா திருப்பார் கடலை கடந்தா ஆளாகல வசம் வந்தது, சிவபெருமான் சீகரிச்சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் எடுத்துண்டார், கௌஸ்துவம் வந்தது சுவாமி எடுத்துண்டார், தாயார் வந்தா சுவாமி கல்யாணம் பண்ணிண்டார், அவ வாழ்க்கு ஒவ்வொன்ன கொடுத்தார், ஐராவத்தை அவனுக்கு கொடுத்தார், உச்சேசவஸ்தை கொடுத்தார், ஒவ்வொருத்தருக்கா ஒன்னு கொடுத்தார், சந்திரனும் அதுலேந்து வந்தான், அதனால சந்திர சோதரியை நமக அப்படின்னு தாயார சந்திரனுடைய சகோதரியா சொல்லணும். அதனாலதான் அம்புலி மாமா, ஏன் சூரிய மாமான்னு சொல்றது இல்லை, ஏன்னா திருப்பாக்கிறதுலேருந்து தாயாரோடு சேர்ந்து வந்ததுனாலே சந்தா மாமா ஆயிட்டார் அவ்வளவு சிரேஷ்டமா. இப்படி எல்லாம் பண்ணியாச்சு ஜோரா கடைய 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 கடைசியில தன்வந்திரி பகவான் வந்தா. ஜெய் போலோ தன்வந்திரி பகவானுக்கு. ஆயுர்வேத சாஸ்திரம் முதல் டாக்டர் அவர் தான், டாக்டர் தன்வந்திரி அவர் தான் முதல் முதல்ல சொல்லணும். அழகா தன்வந்திரி, இன்னைக்கும் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா தன்வந்திரி பகவான் தான் கையில் அமிர்த கலச அமிருத கலச அஸ்தாயன்னு அப்படி விப்ப ஜம்மன் அமிர்த கலசத்தை எடுத்துண்டு இந்த தன்வந்திரி பகவான். ஒரே விஷயத்தை பகவான் எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறார் பார்த்துக்கோங்க. பரித்ராணாய சாதுனாம் அழகா அமிர்த கலசத்தை எடுத்துண்டு வந்துட்டார். தேவர்கள் அசுரர்கள் சண்டை போடுறா, அசுரர்கள் புடுங்கிட்டு போயிட்டார். தன்வந்திரி திருதிருன்னு முழிக்கிறார். தொலைச்சுட்டு பார்க்கிற ஒரு அவதாரம் எதுன்னா தன்வந்திரி அவதாரம் தான். அப்படியே பார்த்தா அழகா பார்த்தா ஒரு ஸ்திரீ வந்துட்டார். அப்படி தலையில அப்படி கூந்தல்லாம் எடுத்து அப்படி முன்னாடி போட்டுண்டு அப்படி அப்படி சுத்திண்டு அப்படி தலை ஆட்டிண்டு அந்த மாறாப்பெல்லாம் லேசா கீழே இறக்கிண்டு இடுப்பு அப்படி ஆட்டிண்டு கண்டும் காணாதபடியே அப்படி ஸ்டைலா அப்படி பார்த்துண்டு அப்பப்ப அந்த முடியெல்லாம் அப்படி சரி பண்ணிட்டு. அதுதான் ஸ்திரீ சுவாவம். இதெல்லாம் எங்கேந்திர ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் மோகினி பண்ண வேலை. அது வரைக்கும் ஸ்திரீகள் சுமாரா சமத்தா தான் இருந்தா, அப்படி பண்ணிக்கிறது, அப்புறம் இப்படி இப்படி பண்ணிக்கிறது, அப்படி கூந்தல் எடுத்து இப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கிறது, அப்புறம் அப்படி போட்டுக்கிறது, திருப்பி அதே கூந்தல் எடுத்து இப்படி போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் அப்பா அப்புறம் அப்பா இதெல்லாம் மோகினி பண்றா. இத்தனையும் பண்ணிட்டு அழகா ஒரு கையில அந்த கூந்தலை வச்சுட்டு அப்படி சுட்டிண்டு அப்படி ஓரக்கல்ல இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை அவள் ஒரு பார்வை பார்க்கறது, அப்படி சிரிக்கிறது, அப்படி தலையை குனிஞ்சுக்கிறது, அப்புறம் இப்படி பாக்கிறது, அப்படி யாரும் கண்டு கால மாதிரி இப்படி மேல பக்கீழ பார்த்துட்டே போகிறது, திடீர் அவளை பாக்கிறது, டக்கு அப்படி நாக்க கடிச்சுக்கிறது, அப்படி உதட்ட கடிச்சுக்கிறது, அப்படி தோலை சிலுத்துக்கிறது அப்படின்றது இத்தனையும் பண்றான். நான் பண்றதை பார்த்தாலே மயங்கிறது. அவன் மோகினி பண்றதை பார்த்தா அசுரா என்ன பாடுபட்டிருப்பான். அவ்வளவு திவ்ய சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ, ரதி, மேனகா, ரம்பா, ஊர்வசி எல்லாம் பிச்சை எடுக்கணும். மோகினி முன்னாடி சத்தியமா சிவனே மயங்கினார்னா, சிவனேன்னு கடந்தவரே அப்படி ஆயிட்டார்னா, சரோசர சிவனேன்னு கிடக்கணும், அவரே மயங்கினார்னா, காமனை எரிச்சவரே, தகிச்சவரே, பஸ்பமாக்கினவரே, வாரவா அப்படின்னா, இதுக்கு மேல மோகினி அவதாரத்தை அவர் என்ன சொல்றது? அவர் லோகித் சாரி வாரி அதெல்லாம் அத்தனையும் வர்ணிக்கிறார். சும்மா இல்ல, புருஷார ஸ்திரீயை எப்படிலாம் மயங்குவாளோ அத்தனை விதமான மயக்கத்தோட அவருடைய இடுப்புல அப்படி கீழே இப்பயோ அப்பயோ நழுவும்படியா வஸ்திரம், அந்த முந்தான இருக்கா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு அழகா ஸ்தனபாரங்கள்லாம் தெரியும்படியா அழகா கழுத்துல மாலை எல்லாம் போட்டு அப்பப்ப அந்த மாலை அப்படி சரி பண்ணிண்டு சமயத்தை அந்த மாலை எடுத்து இப்படியே சுத்திண்டு இத்தனையும் பண்ணிண்டு இந்த மோதிரத்தெல்லாம் சரி பண்ணிண்டு அப்பப்ப நகத்தெல்லாம் பார்த்துண்டு அப்பப்ப அப்படி காலெல்லாம் பார்த்துண்டு இடுப்பு அப்படியெல்லாம் சரி பண்ணிண்டு சமயத்தை அப்படி ஒத்த கையில் இடுப்புல வச்சுட்டு ஒரு பார்வை பார்க்கறது, கையில ஒரு பந்து எடுத்துன்னு அப்படி மேல போட்டு குதிச்சு அப்படி குதிக்கிறது, இவ குதிக்கிறத பார்த்தோன்னு அசுரம் அப்படின்னு அவ குதிச்சா இவ குதிக்கிறா, அவ அப்படி அழகாக நடந்து போறா, பின்னழக பாக்கறா, முன்னழக பாக்கறா, கண்ணழக பாக்கறா, உதட்டழக பாக்கறா, காதழக பாக்கறா, முடியழக பாக்கறா, விரல் அழக பாக்கறா, நக அழக பாக்கறா, அவ நகந்தி வச்சிருக்க அழக பாக்கறா, அவ இடுப்பழக பாக்கறா, பாதத்தின் அழக பாக்கறா, விரல்கள் அழக பாக்கறா, அவ சிரிக்கிற அழக பாக்கறா, அந்த செம்பவள உதட பாக்கறா, முத்து போல பிரகாசிக்கிற பற்களை பாக்கறா, லேசா ஒரு சின்னதா ஒரு திருஷ்டி போட்டு அதை பாக்கறா, மூக்கல ஒரு புல்லாக்கு போட்டு இருக்க அதை பாக்கறா, காதுல சூடகமே தோல்களையே, தோடே செறிப்பூவே, பாடகமே என்றனைய, பல்கலம் அணிஞ்சிருக்கிறத பாக்கறா, புத்தாடை உடுத்திருக்கிறத பாக்கறா, அவன் நடக்கிறதும் அவ பாக்கறதும் அவ சிரிக்கிறதும் அவ ஓடுறதும் அந்த பந்தை வச்சிருந்து விளையாடுறதும் என்னமோ பண்றது அசுராளு. உடனே அவளுக்குள்ள சண்டை வந்தோடனே அவ சொன்னா, ஹே நீ எங்களெல்லாம் மோகிக்க வைக்கிறாய், அதனால நீ மோகினி. மோகினிய பகவான் மோகினி அவரா இருக்கிறதுனால எப்படி இருந்தான் பாக்கணும்னா, திருமோகூர் தான் போகணும். திருமோகூர்லதான் மோகினி அவதாரத்துக்கு சுவாமி சங்கல்பம் பண்ணார். காலமேக பெருமாள் அந்த இடத்துல பிரார்த்தனா சயனம்னு போயிரு, அங்க ஒரு ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார், அந்த இடத்த பெருமாள் அப்படியே படுத்துட்டு இருப்பார். ஸ்ரீதேவியும் பூதேவியும் பெருமாள் முன்னாடி கைகூப்பிவா, பிரபோ கிருபை பண்ணுங்கோ, அசுரால் இடத்திலேருந்து இந்த அமிர்தத்தை காப்பாத்துங்கோன்னு பிரார்த்தனா சயனம், போக சயனம், நிறைய சயனம் உண்டு. போக சயனம், யோக சயனம், திருவனந்தபுரம் எல்லாம் போனா யோக சயனம்னு சொல்லுவா, பகவான் யோகத்துல இருக்காருன்னு. ஸ்ரீரங்கம் போனா போகத்துல இருக்காரு, போக சயனம் படுத்துருக்கிறத பார்த்தாலே இது போக சயனம் தான். அண்ணா சாப்பிட்டு கையை விட சாப்பிடா சொல்லு அப்படின்னு பண்ணையார் மாதிரி எடுத்துருப்பார். போக சயனம் ரங்கநாதன், யோக சயனம் அனந்த பத்மநாதன், பிரார்த்தனா சயனம் திருமோகூர். எல்லாரும் மோகிக்க பண்ணும்படியான ஒரு ஊர். காலமேக பெருமாள், மார்க்க பந்து, ஆப்தன், வழித்துணை பெருமாள், ரொம்ப அழகன் அந்த கலரும் அதுவும் அப்படி இருப்பார் பெருமாள். அந்த மோகினிக்கு அங்கதான் பகவான் தீர்மானம் பண்ணார். அந்த மோகினிய பார்த்து அசுரால்லாம் வந்தா அழகா கையில எல்லாத்தையும் கொடுத்தா நீயே பங்கு போட்டு கொடு, நானா உங்களுக்கா, ஓ எப்படி நீங்க என்ன நம்புறேன், நான் இப்பதானே புதுசா வந்திருக்கேன், அப்புறம் நான் ஏதானும் சொல்லுவேன், நீங்கள்லாம் கேட்க மாட்டேன், இத்தனையும் பண்றா மோகினி. அசுரா பாத ஐயோ நீ இப்படி பண்றதே நன்னா இருக்கு, இப்படியே கொடுத்துரு பரவாயில்ல, உடனே சரி தாங்கோ, ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும், தெரிஞ்சுதா, அதை விட்டுட்டு அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு பிடிக்காது. உடனே அவள் லட்சி உங்ககிட்ட போய் யாராவது சண்டை போடுவோமா, வாங்கிக்கோ, சரி தாங்கோ, அப்படி வாங்கினாளா, இப்படி இடுப்புல வச்சிருந்தாளா அப்படின்னாளா. தேவர்கள் பார்த்தா இவையாருடா புதுசா ஊட்டி வந்துட்டா, ஏற்கனவே இவனுங்க சொல்ல தாங்க முடியலன்னா புதுசா வேற வந்திருக்கா, இவன் யாருன்னு தெரியலையா, இவ யாருக்கும் இவ ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயண் பரமபுருஷன், விஷ்ணு புருஷோத்தமன் பரமபுருஷன், பௌருஷேயம் மிக்கமன், புருஷ வியாக்ரன், கண்டுபிடிக்க முடியல. தேவர்கள் பார்த்தா இவ யாருன்னா அப்படி கண் அடிப்பா சிரிக்கிறதா, இவா கிட்ட போகிறது அப்படி பானு எடுத்துட்டு போகிறது, அவ அப்படி கை காணிக்கிறா, வேணுன்றது அப்ப மாராப்பன் அறிவு விடுறாரு, அவன் எங்க பானையை பாக்குறா முடிஞ்சிருக்க நினைக்க வேண்டாம். மோகினி அவதாரம் எப்படி மோகிக்க வச்சதுன்றதுக்கு சொல்றேன், அவ்வளவுதான், கையை கடைச்சா மாதிரி பாக்குறவை போஸ்டர் எப்படி பாக்குறா புருஷா லோகத்துல அதை வச்சு தெரியுது. மோகினி அவதாரத்தினுடைய பலம் என்ன, காம்பீரியம் என்னன்னு தெரியறது. அழகாக அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கேயே தேவர்கள் தேவர்கள் கை நீட்டவே இல்லை அப்படி அப்படின்னாலாம் தேவர்கள் தானா கை நீட்டினாலாம் கையை கொட்டிட்டு கொடுக்கறா சகரன் குடிக்கிறதுக்கலாம் அங்க நேர திரும்பி ஏய் அப்படின்னாலாம் என்ன அப்படின்னு திரும்பி வந்தாலாம் எதுக்கு கோச்சுண்டே நாங்க கோச்சுக்கல எங்களுக்கும் கொடு எங்களுக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு தான் தராம வேற யாருக்கு தர போறேன் அப்படின்னு இப்படி மாத்திக்கிறாளாம் திரும்பி மானை எடுத்து இப்படி வச்சுக்கிறாளாம் அப்படியே நடந்து போறாளாம் அப்படி போகும்போது ஒருத்தர் கண்ணத்தை அப்படி தட்டினாலும் ஒருத்தனை பார்த்து அப்படின்னாலும் அசுரம் விழுந்துட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் மோகினி தான், புருஷால கெடுக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சது மோகினி தான், யாரும் இல்லை. ஒருத்தி பக்கத்துல போனா அப்படி பக்கத்துல போனா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா போச்சு. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா போறா 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 போறா, ஆனா யார் பக்கத்திலையும் போகல, மோகிச்சு மோகிச்சு விளர எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுல யாரும் ஒரு அசுரன் மாறி போய் வந்துட்டானா தெரியலையா, இவளுக்கு நம்பற மாதிரி இருக்காதானோ தெரியலையா. உடனே அவ கொடுத்துட்டாளா, உடனே சந்திரன் சூரிய இவன் அந்த அசுரன் சொல்ல உடனே கோபம் வந்ததா சக்கரத்தை எடுத்தானா அடதா. அப்ப தெரிஞ்சு கொடுத்து ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் ஏமாந்து போயிட்டோமே, பொம்பளை வேஷம் போட்டு ஏமாத்தி தொலைச்சுதானே. ஸ்ரீதேவி சிரிக்கிறா, சரஸ்வதி தேவி சிரிக்கிறா, பார்வதி தேவி சிரிக்கிறா. ஸ்ரீதேவிய பார்த்து பார்வதினா சொல்றா, அடி உங்க ஆட்டுக்காரோட கத்துக்கோடி எப்படி நடக்கணும்னு, எப்படி நடக்கிறாரு பாரு அப்படின்றாள். சரஸ்வதி தேவி சொல்றா, என்னமா கழுக்கு 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 சிரிக்கிறா அப்படின்றாள். ரம்பா மேனக ஊர்வசி திலோத்தமையெல்லாம் அம்மா என்ன அபிநயம், அந்த விரல அப்படியே கொடுக்கறாளாம் ஒரு அசுரன் கிட்ட, அவன் அப்படியே பிடிச்சுட்டானா அப்படின்னு கை அப்படி எடுக்கிறாளாம். அந்த கை அப்படி எடுக்கும் போது அசுரன் அப்படியே உசுறு போயிடுதான் அவனுக்கு. இத்தனையும் பண்ணி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அவள் தலையை சீவினான். இத்தனையும் பண்ணி அப்படி ஒரு கிருபை, பெருமாளுடைய கிருபை என்ன சொல்லுவோம். இப்படி வேஷம் போறணுமா, இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அழகெல்லாம் காட்டி ஒரு மோகித்திக்கணுமானா, பக்தாளுக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்கும்படியான பக்த வத்சலர், அதான் மோகினி அவதாரத்துடைய பலம். தன் பேரை கூட சுவாமி எடுத்துப்பார், தன் ரூபத்தை கூட மாத்திப்பார். அவ்வளவு கீழ்த்தரமான செய்திகள் இவெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒரு வேசி மயக்கும்படியான காரியங்கள். இவ்வளவு ஏண்டாம்னா தேவர்கள் நன்னா இருக்கும், ஏண்டா தேவர்கள் நன்னா இருக்கும்னா, பிரபு காப்பாத்துன்னு காலில் வந்து விழுந்துட்டாரு, அதான் சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டோம்னா சுவாமி தன் நிலையை மறந்துடுறார், தன் நிலையிலிருந்து கீழே இறங்குறார். ஒரு குழந்தை சாக்கடையில விழுந்துடுத்துனா அம்மா உடனே பாய்வா இல்லையா சாக்கடையில, இல்லாட்டி ஒரு பாழும் கணத்துல விழுந்துடுத்துனா அம்மாக்கு நீச்சல் தெரியறதோ இல்லையோ, தானும் பாழும் கணத்துல பாஞ்சு அந்த குழந்தைய மீட்பாளே. அது போல இந்த தேவர்களுக்காக அசுரப்பயலம் மயக்கும்படியா ஒரு ஸ்திரீ வேஷம் தரிச்சு இத்தனையும் பண்ணி அவ்வளவும் பண்ணிட்டார் சுவாமி, இவ்வளவும் பண்ணிட்டார். மகாபலியே அசந்து போயிட்டான், ஏதோ நரசிம்மர் தான் நினைச்சோம், ஆள் பெரிய ஆள் தான், என்னெல்லாம் வேஷம் போடுறா, ஸ்ரீ வேஷம் அசுராளுக்கு அன்னி போன தூக்கம் தான். அன்னிலே சில பேர்லாம் அப்போதே நிறைய அசுரெல்லாம் விஷ்ணு பக்ஷபாதி ஆயிட்டா, அகசியமா விஷ்ணு அந்த மாதிரி மோகினி மாதிரி வரமாட்டியா, ஒரு ராத்திரி என்னோட இருக்க மாட்டியா, சொப்பனத்திலயா ஏ மோகினி அப்படின்னு கெஞ்சராளம். மோகத்துல மூர்ச்சையாயி போகும்படியான ஒரு அவதாரம். ஜெய் போலோ மோகினி பகவதி கி ஜெய், பகவானுக்கு சொல்றேன். அந்த மோகினியுடைய அழக பார்க்கணும்னா திருவனந்தபுரம் தான், பத்மநாப சுவாமி கோவில்ல ஏகாதசிக்கு அங்க இருக்கிற கிச்சா வயலுக்கு மோகினி வேஷம் போடுவான். மாறாப்புடைய கஜ்ஜியை கட்டிண்டு கூந்தலை பின்னிண்டு அதுல குஞ்சலத்தை வச்சிருந்து முன்னாடி தொங்க போட்டுண்டு ஒரு பத்து பாவாடி கட்டிண்டு கண்ணுல மைய தீட்டுண்டு நெத்தில அழகா திலகம் வச்சுண்டு உதட்டு சாயம் எல்லாம் பூரிச்சிண்டு தலைநிறைய புஷ்பத்தை வச்சுண்டு காதுல ஜினுக்கி எல்லாம் போட்டுண்டு அப்படி நிற்கும் பயம். சத்தியமா மோகினுடைய பலம் திருவனந்தபுரத்திலே தான் பார்க்கணும். மோகிச்சு போயிடும் அழகு சட்ட சட்ட அப்படி எல்லாம் லீல பண்றார் சுவாமி. தன்வந்திரி அவதாரம், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், டக்கு 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 டக்குன்னு. அப்பதான் கூர்ம அவதாரம், அதுக்குள்ள தன்வந்திரி அவதாரம், அதுக்குள்ள மோகினி அவதாரம். என்ன வேகம் பாருங்களோ, ஆசிரித சம்ரக்ஷணம், கட 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 கட. ஏதோ அவதாரங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வரதெல்லாம் நினைக்காதீங்களோ, எப்பயாவதான் வரும்னு கிடையாது. அடுத்து 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 அப்படி செடுக்கு போடுற நேரத்தில் சுவாமி 1000 கோடி அவதாரம் எடுப்பார். அவ்வளவு தூரம் ஆசிரித சம்ரக்ஷணம், பக்தாளுக்கு கிருப பண்ணுவேன்னு பெண்வேஷம் போட்டு வந்துட்டார். வெக்க வேண்டாமா, நடந்தார்னா சிம்ம கதி, கத கதி, ரிஷப கதி, முன்னிலும் பின்பழகிய பெருமாள் நம்பெருமாளுக்கு பேர். அதே நம்பெருமாள் மோகி வேஷம் போட்டு உட்கார்ந்து இருப்பார், ஸ்திரீ வேஷம், அச்சோடி ராஜாதி அப்படின்னு. அவ்வளவு அழகு, சொட்ட 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 அழகு. ரங்கநாயகி வேஷம் தோத்து போகும்படியா கண்ணில காருண்யம் ரங்கநாயகிக்கு தான். அந்த மாதிரி ஒரு மோகினி வேஷம் போட்டு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்துட்டார், தேவாமிர்தம் கொடுத்துட்டார் சுவாமி. இவ்வளவு சமப்பட்டு அவரோடு போன் பிடிக்கலையா, ரொம்ப சமத்து. தன் பக்தாளுக்கெல்லாம் அமிர்தம் கொடுக்கல, தேவர்களுக்கு தான் கொடுத்தாரு. அதுக்கு நான் தான் தான் அவளுக்கு அமிர்தம் இருக்கேனே, பக்தாளுக்கு நான் தான் அமிர்தம். நாராயணாமிர்தம், கிருஷ்ணாமிர்தம், ராமாமிர்தம், நரசிம்ஹாமிர்தம், வாமனாமிர்தம், திரிவிக்ரமாமிர்தம், ரங்காமிர்தம், வரதராஜாமிர்தம், சீனிவாசாமிர்தம், பத்மநாபாமிர்தம், ஆதிகேசவாமிர்தம், எல்லாம் அவனுக்கு பக்தாளுக்கு அவன்தான் அமிர்தம். தேவர்களுக்கு தான் அல்ப அமிர்தம் வேண்டியிருக்கு. என்னன்னா அந்த அமிர்தம் ரொம்ப பாவம், நம்ம கிட்ட மாடி முடிக்கிறது. காஃபி தேவாமிர்தமா இருக்குன்றதான், காஃபி தேச்சா தேவாமிர்தம், யாருக்கு தெரியும்? எல்லாரும் சொல்றா சொட்டத்துக்கெல்லாம் அது புளிக்குமா திதிக்குமா கசக்குமா ஒன்னும் தெரியாது. தேவாமிர்தமா இருக்கு. ஓஹோ, திருக்கண்ணமுது தேவாமிர்தமா இருக்குன்றா, திருக்கண்ணமுது தேவாமிர்தமா இருக்குன்னா அது திருக்கண்ணமுதுக்கு அசிங்கம். வாக்கிய சொல்லப்படாது, திருக்கண்ணமு திருக்கண்ணமுதுவாதான் இருக்கு, அமுதா இருக்கு. தேவ அமுதுனா தண்டம், நம்ம சாப்பிடுற திருக்கண்ணமுதா விசேஷம், சர்வசிரேஷ்டம், அத்தனை வசத்தி. தேவாமிர்தம் அவ்வளவு கேவலமா, எவ்வளவு கேவலம்னா பாகவதம் சுகபிரம மகர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இந்திரன் சைட்ல பின்னாடி வந்து சொல்லுவான், சுவாமி 7 நாள் செத்து போக போறான், இவனுக்கு போய் எதுக்கு சுவாமி பாகவதம் சொல்றி? இதெல்லாம் எல்லாம் மனுஷ கூட்டம், விட்டுடுவோம், நேரம் நம்ம ஊருக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு தேவாமிர்தம் தரேன், இந்த பரிசுத்துக்கு தேவாமிர்தத்தை கொடுத்துள்ளான், நீ நம்ம லோகத்துக்கு வந்து நன்னா கதை சொல்லுங்க கேட்கறேன் அப்படின்ட்டான். சிரிச்சார சுகபிரம்மம், உனக்கு எல்லாம் தடவே போற, அது பாகவத அமிர்தம் கேட்கிற முறையே சரியில்லை. சிபோ, உனக்கு வேணா அமிர்தம் பெருசா இருக்கலாம், எங்களுக்கு இதுதான் பெருசு, பாகவத அமிர்தம் வசத்தி, இது இவனுக்குத்தான் தருவேன்னுட்டார். அவ்வளவு கேவலமா அந்த தேவாமிர்தம், நாமாமிர்தம் வசத்தியா. அழகா பகவான் இவ்வளவு லீலைகள் எல்லாம் பண்ணார், தேவர்களுக்கு எல்லாம் பலம் கிடைச்சிட்டு, பெரிய யுத்தம் நடக்கிறது. மகாபலி அடி வாங்கிட்டான், சரியா செத்தே போயிட்டான். அழகா சஞ்சீவனி மந்திரத்தினாலே திரும்பவும் சுக்கராச்சாரியார் பலத்தை கொடுத்தான், பெரிய பலம் வந்துடுத்து. திருப்பி இந்திரன் அகம்பாவத்தினாலே எல்லாத்தையும் இழக்கும்படியான சந்தர்ப்பம் வந்துடுத்து. மகாபலி யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டான், எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான், எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக ஆயிட்டான். இந்திரனுக்கு வேற வழி தெரியல, நேர போய் பெருமாள் காலில் போய் விழுந்தான். பிரபோ ரக்ஷமாம், ரட்சிக்கணும் சுவாமி. இந்திரனுடைய ஒரு நல்ல குணம் என்னடான்னா, எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் கடைசியில பெருமாள் காலில் போய் விழுந்துருவான், விழுந்துடணும். நம்முடைய தராதரம் பார்த்து இல்லை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது ஆண்டா சொல்லா இல்லையா, நம்ம என்ன ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதியிலே சுவாமியினிடத்திலே போய் விழணுமா, அதுதான் உத்தம குணம். நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லவனான பிறகு சுவாமி கிட்ட விழறேன்னு நடக்காது, நான் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன்னு நடக்காது. நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதியிலே சுவாமியுடைய திருவடியில போய் விழணுமா. இந்திரன் விழுந்துட்டான், பிரபோ ரட்சிக்கணும்பா, மகாபலி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான்பா. அப்ப உடனே சுவாமி ஆச்சரியமா சொல்றார், நம்ம மகாபலிடா பிரஹ்லாதனுடைய பேரன்டா, போய் பாருடா கேளுடா கொடுத்துருவான்டா. இந்திரன், சீ நானா, மகாபலி நிலத்துல கை நீட்டதா, என் ஸ்டேட்டஸ்ல ஒண்ணுமே இல்லை, கேட்டா குடுத்துருவான்றா, கேட்க மாட்டேன் சுவாமி, நீர் பண்ணுங்க, அதுதானே நீர் இருக்கே, பெண்ணா என்ன போய் கை நீட்ட சொல்றியா, அதெல்லாம் உண்மை பாது சுவாமி, நீர் என்ன வேணா பண்ணும், நரசிம்மனா வந்தீர், மோகினியா வந்தீரணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு. அப்பதான் கஷ்யபரும் அதித்தியும் அழகா தபசு பண்றான், நன்னா தபசு பண்றா. ஜோர திருவோணத்தான் உலகாளுமென்றார்களே, திருவோணம் ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும்தான் திருன்னு சொல்லுவோம். மற்ற எதுக்குமே திரு வரவே வராது. திரு ரோகிணி கிடையாது, திரு புனர்பூசம் கிடையாது, திருப்புஷ்யம் கிடையாது, திரு ஆயுள்யம் கிடையாது, திருமகம் கிடையாது, திருச்சித்திரை கிடையாது. ஒன்னு திருவோணம், இன்னொன்னு திருவாதிரை. ரெண்டு மட்டும்தான் திரு. எதுக்கும் திரு வரவே வராது. திருவோணமும் வசத்தி, நமக்கு திருவாதிரையும் வசத்தி. எம்பெருமானார் அவதாரம் திருவாதிரையில தானே. ஸ்மார்த்தாள்னா திருவாதிரி விசேஷமா கொண்டாடுவோம், ஏன்னா சிவபெருமானுடையது அப்படின்னு. அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் திரு சுவாதி கூட திருஸ்வாதி கிடையாது. நரசிம்மனுடைய நட்சத்திரம் சுவாதி, வாமனனுடைய நட்சத்திரம் திருவோணம். அன்னைக்கே சொல்லிட்டு இருந்த மூக்க நினைக்கும் போதெல்லாம் வராக நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு, நகத்தை நினைக்கும் போது நரசிம்மன் நினைச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் அவதாரங்கள் உண்டு. அழகா பகவான் திருவோணத்துல ஜோர அவதாரம் பண்ணிட்டாராம். ஜெய் போலோ கஷ்யப மகரிஷி கி ஜெய், ஜெய் போலோ அதிதி தேவி கி ஜெய். இவெல்லாம் பரம பாகவதம். தம்பதிகளா இருக்கிறதுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா, சுவாமியோ பாகவதாலோ நம்மாத்திலே குழந்தையா பிறப்ப. அதுக்காகவே கஷ்டமோ நஷ்டமோ ஆத்துக்காரோட இருக்கலாம், அச்சு பிச்சுன்னு இருந்தாலும் கொண்டாடியோட இருக்கலாம். எதுவும் ஒண்ணும் சரியில்லை வச்சுக்கோங்க, காம்பினேஷன் எல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கு. ஆனாலும் பகவத் பக்தீன்ற ஒரு காரணம் கொண்டு தம்பதியா இருந்தோம்னா நிச்சயமா சுவாமி வருவார். மனசு ஒத்த தம்பதிகள் யாருமே கிடையாது. எல்லா தம்பதிகளுக்குள்ளயும் பிரச்சனை உண்டு, ஊடல் கூடல் பயம் புலம்பல். அப்பயே கல்யாணம் பண்ணிக்காம தவிச்சிருக்கலாம், எல்லாம் சொல்றது உண்டு. அதாவது பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தா, பாட்டிக்கு 80 வயசு, தாத்தாக்கு 88 வயசு. ஒரு நாள் பாட்டிக்கும் தாத்தாக்கும் பெரிய சண்டை. 88 வயசு தாத்தாக்கும், 80 வயசு பாட்டிக்கும். கல்யாணம் ஆகி 55 வருஷங்கள் கொண்டாடியாச்சு, வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடி இருக்கா. பெரிய சண்டை அடுத்த நாள். நான் குடுகுடுன்னு ஓடினே, என்னமோ ஏதோ பாட்டி ஓ நகராளே, தாத்தாக்கு என்னமோ ஆயிடுதல் விழுந்தடிச்சு ஓடினா தாத்தா கோபமா சேர்ல உட்காந்துருக்கா. பாட்டி தலையில கை வச்சிருக்கா, இந்த மனுஷனோட குப்பை கொட்ட என்னால முடியலேன்றா. 55 வருஷம் வாழ்ந்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏதோ கல்யாணம் 5 வருஷத்துல சொன்னா நியாயம், 10 வருஷத்துல சொன்னா நியாயம். 55 கல்யாண நாளை கொண்டாடிச்சு, இந்த மனுஷனோட என்னால முடியலடா குழந்த, என்ன சமைச்சு போடுறாலும் எதையான சொல்ற, நின்னா குத்தோன்ற நடந்தா குத்தோன்ற, வாய மூடுறீன்ற தாத்தா. எனக்கு அப்ப கல்யாணம் வேற ஆகல, நான் திரும்ப சாரி. தாத்தா சொல்ல, இவன் ஒன்னும் கேட்கறதே இல்லடா குழந்தை, சொல் பேசியே கேட்கறது இல்லை. நான் ஒன்னு சொன்னா அவ ஒன்னு சொல்றா, நான் எதை சொன்னாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அது மாமியோட சுபாவம். மாமி சொல்றா, நான் எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. இது மாமாவோட சுபாவம். அவ்வளவுதான், 55 வருஷம் அவ்வளவுதான், ஒண்ணு புரிய மாட்டேங்க. ஆனாலும் தம்பதியா இருக்கிறவருடைய பிரயோஜனம் என்னன்னா, இன்னைக்காவது ஒரு நாள் பகவத் தரிசனம் கிடைக்கும். கஷ்யபர் அதிதி அத்தி அனுசூயா, ராமன் தேடிட்டு வந்தா இல்லையா, அவளை தேடிட்டு வந்தா இல்லையா. அதனால தாம்பத்தியம் பகவத் கிருபைன்னு ஏத்துட்டு போயிட்டார்னா ஒரு சுகம் இருக்கு. அழகா இந்த கஷ்யபருக்கும் அதித்திக்கும் திருவோண நட்சத்திரத்துல ஸ்வயம் பகவான் தானே அவதாரம் பண்ணா. ஜெய் போலோ வாமனமூர்த்திக்கு ஜெய். இந்த பாகவத்ல இந்த 8வது சந்தம் ரொம்ப விசேஷம். குடு குடு குடுன்னு வருவா எல்லா அவதாரமும். அவசரமா லைன் வந்து நிப்பா, ரேஷன்கள்ல நிக்கிற மாதிரி. அது வரைக்கும் புரிஞ்சதான் அந்த இவ்வளவு விஷயங்கள். ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் பார்த்தா விஸ்தாரமா. இந்த 8வது ஸ்கந்தம் வந்தோடனே சுகபிரம்மத்துக்கு ஒரு வேகம் வந்துடுறது. சிச்சோ, நேரம் குறைஞ்சிட்டு வர்றதே கிருஷ்ணலீலா சொல்லணும். அவருக்கும் டென்ஷன், பரிசுத்துக்கு டென்ஷன், எங்களுக்கும் டென்ஷன், உங்களுக்கும் டென்ஷன். எல்லா டென்ஷனும் எங்கடா பார்க்கலாம்னா 8வது ஸ்கந்தத்துல பார்க்கலாம். எனக்கு அதிசயமா இருக்கும். ஒவ்வொரு தடவை பாகம் வாசிக்கும் பொழுதும் அது வரைக்கும் ரொம்ப நிறுத்தி நிதானமா விஸ்தாரமா போயிட்டு இருக்கும். 2வது சந்தம் அவ்வளவு விஸ்தாரமா போறது. ஜடபரத விஷயம் அவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கபில விஷயம் அவ்வளவு விஸ்தாரம், துருவ சரித்திரம் அவ்வளவு விஸ்தாரம், ரொம்ப விஸ்தாரம். 7வது சந்தம் முழுக்க பிரஹலாத சரித்திரம், அஜாமிய விஷயம் எல்லாம் விஸ்தாரம். 8வது சந்தத்தை குடுகுடு 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 குடுகுடுன்னு அவதாரங்கள்லாம் டக்கு டக்கு ஏன் இடம் ஏன் இடம்னு எப்படி நம்மாழ்வார் பாசுரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே 108 திவ்ய தேச பெருமாள் நீ நான் முண்டி அடிச்சுண்டு ஆழ்வாத்தனடி புளிய மரத்து கீழே வந்து இடிச்சு பிடிச்சு நின்னாலோ அதுபோல இந்த அஷ்டமஸ்கந்தம் பாம்பே ட்ரெயின் மாதிரி இடிச்சு பிடிச்சுண்டு அவதாரங்கள். ஒரு அவதாரத்தை முடிச்சோம் அனுபவிச்சோம் அடுத்த அவதாரம் வந்துடும். குடு 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 ஆச்சரியமா பகவான் வந்துட்டான், வாமன மூர்த்தி வந்துட்டான் திருவோணத்தான் திருவோணம். அதனால வாமனமூர்த்தியை கொண்டாடுறதுன்னா மலையாளிகள் மட்டும்தான். யாருக்கும் வாமனமூர்த்தி மேல மரியாதையோ அபிப்பிராயமோ அக்கறையோ சத்தையோ வினயமோ பக்தியோ சத்தியமா இல்லை. கேரளால திருவோணம் போகணும், அந்த முன்னாடி போகணும் திருவோணத்துக்கு முன்னாடி. அப்படியே ஊரே கேரளாவே தணரும். தீபாவளினா ரொம்ப பாவமா இருக்கும், இவ்வளவு தீபாவளி உண்டான்னு கேட்டுடுது. திருவோணம்னா பார்க்கணவே நாஸ்தீகன் வரைக்கும் கொண்டாடுவான். அவ்வளவு பேசுற கம்யூனிஸ்ட் கூட திருவோணம் விஷ சொல்லுவான், அது அதிசயமா இருக்கும். சுவாமி எல்லாம் ஆகாது அவனுக்கு, ஆனா ஹாப்பி திருவோணம் அப்படின்னுவான். அவாவ அரசியல்வாதிகள்லாம் திருவோணம் விஷ சொல்லுவான். ஏன்னா திருவோணம் அவ்வளவு வசத்தி திருவோணம் சத்தியம். திருவோணத்தான் அவ்வளவு சிரேஷ்ட மோகினி அவதாரத்துக்கு எல்லாம் கருத்து இல்ல பாருங்க. அவர் மயங்கி போய் கருத்து அத்தனை ஆச்சரியமா சுவாமி திருவோணத்திலே வந்துட்டார். வந்தவர் கடகடன் வளர்ந்தாச்சான். ரொம்ப வேகமான அவதாரங்கள், வேகமா வந்துட்டார் கடகடன் வளர்ந்தார். அப்பா 5 வயசு ஆயிடுச்சுப்பா, நடா வந்து பிரம்மோபதேசம் பண்ணுங்கப்பா. பிரம்மம் கேட்கறது அடியனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கோப்பா. சௌலம் பண்ணியாச்சான், கடகடகடன் ஆயாச்சு. அப்பா இப்பதான் ஜாதகர்மா பண்ணா மாதிரி இருக்கு, புண்ணியாவசனம் பண்ணா மாதிரி இருக்கு, அன்னப்பிராசனம் பண்ணா மாதிரி இருக்கு, ஆயுஷமம் பண்ணா மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள 5 வயசு பயிரா நிக்கிறது. கடகடகடகடகடன் வளர்ந்துட்டா. அப்பா அடியனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கோப்பா. உடனே கஷ்டவர் எல்லா ஏற்பாடும் பண்றார். 33 கோடி தேவர்களும் வந்துட்டா. இந்த யஜ்ஞோபவீதம் எல்லாம் மண்டபத்துல வச்சு பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம். தப்பு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம், கிரகத்துல வச்சுதான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆச்சாரிய புருஷாளுடைய மகங்கள்ல ஆச்சாரிய புருஷாளுடைய சன்னிதானத்துல வச்சு பண்ணலாம். அதுக்கு வீடியோ எல்லாம் கூப்பிட்டு அந்த பிரம்மோபதேசம் சமயத்தை அவன் உள்ள நுழைஞ்சு போட்டாலும் எடுக்கப்படாது. ரொம்ப பயங்கரம், ரொம்ப எல்லாரையும் கூப்பிடப்படாது. அம்மா சைடு அப்பா சைடு ரொம்ப நெருங்கின பந்துக்கள் மட்டும்தான் வரணும். யாருக்கும் வரதுக்கு அதிகாரமே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எங்கேயாவது யாராவது ஆற்றுல பண்ண பெரிய பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறீங்கன்னா ஆற்றுல பண்ணுங்கோ, இல்லாட்டி ஏதான மதத்துல பண்ணுங்கோ. வெடி மேல்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் ஆழ்வார் திருநகரி அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல வச்சு பண்ணுங்க. குழந்தைக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஊதரசங்க ஊதி வைப்போம், கேட்கட காது கேட்கட்டும், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும், உதரசங்க ஊதி வைப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். பிரம்மோபதேசம் கோடி ஜென்ம சுகிருதம் இல்லையா, பிராமண்யம்ன்ற அது விளையாட்டு இல்லை, அது ஒரு ரொம்ப வசதி. இந்த குழந்தைக்கானதான் ஏற்பாடு பண்ணிட்டாலும் அம்மா அப்பதான் கௌபீனம் கற்றவளா இருக்கு. அம்மாவே கௌபீனத்தை கொடுத்து கற்ற அழகா அரண்மனைகள்லாம் கட்டி கௌபீனம் கட்டி அழகா பலாச தண்டம் எல்லாம் கொடுத்து தலையெல்லாம் மொட்டை அடிச்சு அழகா ஒரு குடுமி வச்சு பல 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 ஞான பழம் ஜோரா இருக்கு பையன், குச்சிதமான பழம். அது பலாச தண்டத்தை பிடிச்சிருக்கிறதே பலாச தண்டத்துக்கு வலிக்குமோன்னு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் புள்ளெல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்கான் அழகாக இருக்கு. பவித்திரமெல்லாம் போடுறான் நூன்று இருக்கு பையன். அதிதி பார்த்து பார்த்து தலை வச்சு இந்த குழந்தை பாவம், இது மந்திரம் வருமா அம்மாவுக்குலாம் தோணும். 5 வயசு குழந்தை போய் காயத்ரி தான் சொல்லுமா, இவன் சொன்னா காயத்ரி சரஸ்வதி எல்லாரும் ஓடி கொண்டுருவான். அவ அம்மா கூட பாவம் குழந்தை இவ்வளவு கஷ்டமா மந்திரம் எல்லாம் வருமா, 24 அக்ஷரமா சொல்லும் அப்படின்னு சொல்லப்படாது. அவ்வளோ பெரிய விஷயமாச்சு காயத்ரி, இது வாயில வருமோன்னு ஞானானந்த மயம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யா அப்படிப்பட்ட வஸ்து. ஆனா அம்மாவுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், இதுவும் இருக்கே இது அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுமா, இது ஜலத்தை எல்லாம் எடுத்து அழக அச்சுதாய நமகானந்தாய நம அதுக்கு பரபிரம்மம்னு அவனுக்கு ஒத்துக்க முடியலையா, இதுக்கு வருமா அப்படின்றான். கஷ்யபரிசுக்கு இதுதாமா அச்சுதன், இதுதாமா அனந்தன், இதுதாமா கோவிந்தன், இல்ல அவனுக்கு இந்த கேசவா நாராயணா வரும். வேணுட்டே மாத்தி மாத்தி பண்றோம் அம்மாவுக்காக, பாவம் குழந்தைக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றான். அந்த உச்சிக்குடிமை எல்லாம் வச்சிருந்து அழகா அப்படி கோபிச்சந்திரன் விட்டு கவலாம் திருமணிச்சுட்டான் கோபிச்சந்திரன். அப்ப பகவான் பகவான்ற வேஷத்துல வரல, இவாளுடைய பிள்ளைன்னு வேஷத்துல வந்துட்டான். அழகா வந்தாச்சு, எல்லாம் பண்றாளா, சம்ஸ்காரம் எல்லாம் பண்றாளாம், அப்பாவை குருவா வச்சுட்டு பாத பூஜை பண்ணணும். இவன் தான் ஜெகத்குருவே. கஷ்யபருக்கு என்ன பாக்கியம் பாருங்கோ, கஷ்யபரை உட்கார வச்சு சாம்பாரத்தை அவர் திருவடி அடிச்சு, இது இந்த கமண்டல் எடுத்து ஜலம் எடுத்து அழகா மந்திரம் சொல்லி அப்பா திருவடி எல்லாம் அலம்பரம். ஏன்னா அப்பா தான் பிரதம குரு. உடனே அந்த ஜலத்தை வேற எடுத்து தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டு அப்பா அம்மா அழகா சாஷ்டாங்கமா கையெல்லாம் நீட்டி காலெல்லாம் நீட்டி இதோட காலத்துக்கு அப்படின்னா பண்ணாம இந்த காலத்துக்கு கொஞ்சம் அப்படித்தான் பண்றாங்க. என்ன சாஷ்டாங்கமா செய்திங்கோடா அப்படின்னா அப்படின்னு என்ன செய்யணும் நமக்கு தெரிய மாட்டேங்க. தெரியவாட சாஷ்டாங்கமா சேரி கவி இவ்வளவு புண்ணியம் தெரியுமா, அவ்வளவு சிரேஷ்டம். நம்ம பெரியவா பண்ண எல்லா விஷயத்திலையும் அர்த்தம் உண்டு. இந்த தோப்பு தரணம் போடுறோம் பாருங்க, பிள்ளையாருக்கு போடுறோம், அதுவும் முக்கியமா அந்த காலத்துல குழந்தைகள் ஒழுங்கா படிக்கணும். தோப்பு தரணம் போடுறான், 100 தோப்பு தரணம் போடுறான்னா, அதை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிருக்காரு, ஒரு ஃபாரின் ரிசர்ச் பண்ணிருக்காரு. என்னடா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, தோப்பு கரணம் போட 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 இந்த காதை பிடிச்சி அழுத்திட்டு தோப்பு கரணம் போட்டா மூளைக்கு ஞாபக சக்தி வளருமா, இந்த மூளையில பதிர சக்தி ஜாஸ்தி ஆகுமா. அதனாலதான் படிக்காதவங்க தோப்பு கரணம் போடுறாங்கன்னா அது பனிஷ்மெண்ட் இல்லையா, அதுக்கு மூளைய தூண்டுறதுக்கு இந்த நரம்பை இங்க அழுத்தி இப்படி 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 இருந்தா இதோட மூளை பலமாகி ஞாபக சக்தி விருத்தி ஆகி புத்திசாலியா ஆயிடுமா. ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிருக்கா, லோ ஐக்யூ நிறைய பேர் சொல்றா இல்லையா, அந்த லோ ஐக்யூ காரணத்தான் டிகிரி ஆஃபராக தோப்பு கரணம் போட சொல்றாங்க. உடனே அவருக்கு ஹை ஐக்யூ வந்துடுறது. நம்ம பெரியவா பண்ண ஒவ்வொன்றிலையும் 1000 கோடி அர்த்தங்கள் நன்னா ஞாபகம் சொன்னால் அந்த காலத்தை வேற பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டாரு. இந்த தோப்பு கரணம் போடலாம் பயர் இல்லை அடுத்த காலையில் பிடிச்சிருந்து போகணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வேற தோப்பு கரணம் நல்ல புத்தி வரப்படும். அந்த மாதிரி அந்த காலத்து குழந்தைகளாம் அந்த பாக்கியமே தோப்பு கரணம் போடுற பாக்கியம்லாம் இல்லவே இல்லாம போயிடுச்சு. அத்தனை வசதி, எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, காரணம் உண்டு. அவ்வளவு அழகா ரிசர்ச் பண்ணி பேஸ்புக்ல போட்டிருக்காரு. நான் இங்க என்ன படிச்சேன், பேஸ்புக்ல தோப்பு கரணத்தின் மகிமை அப்படின்னு போகுது. அதை என்ன ரிசர்ச் பண்ணார், இது என்ன ஓரளவு தான் சொல்ல, அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கா தோப்பு கரண மகிமைன்னு சொல்லி. அந்த மாதிரி அவ்வளவு சிரேஷ்டம், எல்லாம் தலையை மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, எல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட், மோதிரம் போடுறது, மூக்கு குத்துறது. இந்த காலத்து ஸ்திரீகள்லாம் மாமாக்களா தான் இருக்கு, அது நடக்கிற நடையிலேயே அது மாமியா இருக்கிறதுக்காக தான் மூக்க குத்துறது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராம இருக்கிறதுமே பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் மூக்க குத்திட்டோம்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மெனோபாஸ் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு தான் மூக்க குத்துறது. கர்ப்பப்பைய காப்பாத்துறதுக்காகத்தான் மெட்டி போடுறது. இது ஸ்டைலுக்கு இல்லை, மெட்டி போட்டானா அந்த அழுத்த அழுத்த அது கர்ப்பப்பைக்கு நல்லது, உட்ரஸ்க்கு அவ்வளவு நல்லது. ஒவ்வொன்றதுக்கு அர்த்தம் உண்டு. நெத்தில பொட்டு வைக்கிறதுலேருந்து காது குத்துறதுலேருந்து மூக்கு குத்துறதுலேருந்து மோதிரம் போடுறதுலேருந்து அரணாக்கயிறு கட்டுறதுலேருந்து இன்னைக்கு எல்லாரும் இன்னர் வேர் யூஸ் பண்றோம் சரியா. அந்த ஒலிம்பிக் ஏஷியாலாம் ஓடுறவெல்லாம் கௌபீனம் தான் கட்டுவார். கௌபீனம் தான் அவ்வளவு அழகா அவளுடைய பலத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு எல்லாம் மாறி போயிருக்கு, தெரியலை சரியா சொல்லணும்னா. அதாவது தாத்தாக்கெல்லாம் ஜம்முன்னு நிமிர்ந்து நிற்பான், ஏன்னா கௌபீனம் கட்டிட்டு இருந்தான். இந்த காலத்துல வந்து இப்படிதான் இருந்தாங்க, ஏன்னா கௌபீனமே கட்டுறது இல்லை. பெரிய விஷயங்கள் மாறி போயிருச்சு சொல்றேன். பெரியவா நம்ம பெரியவா தான், இன்னைக்கும் பெருசா அத்லெட் எல்லாம் இருக்கா பாருங்க, கௌபீனம் கட்டிட்டு தான் ஓடுவோம். கௌபீனம் கட்டிட்டு தான் நன்னா ஓட முடியும். எல்லாம் டெக்னிக்கல் ரகசியங்கள், பெரிய ரகசியங்கள், வெளில சொல்ல மாட்டேங்கிற இவ்வளவு கொட்டி கிடக்க ரகசியங்கள் இத்தனையும் பண்றோம். அந்த வயலுக்கு பகவான் அவ்வளவு அழகா வாமன மூர்த்தி வந்துட்டார். ஜோரா தலையெல்லாம் மொட்டை அடிச்சுண்டு, காதல்லாம் குத்திண்டு, நெத்தில் அழகாக திலகம் எல்லாம் இட்டுண்டு, அப்பாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணி சாஸ்திராங்கமா கைகூப்பி சேவிச்சு கண்கள்ல கண்ணீர் வழிய வழி அப்பாவுக்கு பாத பூஜை பண்றது. பேர்பட்ட பாக்கியம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. பகவான் பண்ணணமா, அவன்தானே பரமபிதா. ஏண்டா பண்றானா, பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி கொண்டாடணுன்றதுக்கு சுவாமி பண்றான். காலத்தை அவ்வளவு பண்ண வேண்டாம், அப்பா அம்மா பார்த்து கைகூப்பினாலே போதும், யாரும் கேட்காம இருந்தாலே போதும், ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொண்டு விடாம இருந்தாலே போதும். சாஷ்டாங்கமா சேவிக்கணும், தெரியவாத பார்த்து கால் நீட்டி கை நீட்டி சேவிக்கிறது அவ்வளவு பெரிய எக்ஸைஸ். நல்லா சேவிக்கணும், புருஷா சேவிக்கிறா ஸ்திரீகள் சேவிக்கிறான், சேவிக்கிறதே ஒரு பெரிய எக்ஸைஸ், உடம்புக்கு அவ்வளவு பலம். பகவான் அழகா அத்தனையும் சேவிக்க ஜோரா மந்திரங்கள்லாம் வளர்த்து அழகா மூடிண்டு இதுக்கு பிரம்மோபதேசம் பண்ணா, பிரம்மத்துக்கு பிரம்ம உபதேசம், பிரம்மமும் தேவையு கைபற்றி வாய் பற்றி இது வரைக்கும் தெரியாத ஒன்றை கேட்கற மாதிரி கேட்கிறதா சமத்தா பய. அதானே பகவான் நடகோட தழுந்தாது இல்லையா, அது என்னன்னா பாருங்க, அந்த 5 வயசு குழந்தைக்கு இந்த பூனல் போடுறது, 7 வயசு குழந்தைக்கு பூனல் போடுறது, அதுக்கு அது 11 வயசு தாண்டிருக்குன்னா அதுக்கப்புறம் அது பூனலுக்கு அழகில்லை. அப்படி வசத்தி யஜ்யோபவீதம், யஜ்யோபவீதம் பரமம் பவித்ரம், பரமம் பவித்ரமா சுவாமிக்கு போடணுமோ, சரி நம்ம போடுறேன் நம்ம தான் அழுக்குடம்பு எச்சு வாய் நல்லா மூத்திரம் ஆவசப்பண்டம், ஆனா யஜ்யோபவீதம் பரமம் பவித்ரம், எல்லாம் பலத்தை கொடுக்கும் தேஜத்தை கொடுக்கணும், அத பரபிரம்மம் போட்டுக்கணுமானா இதனுடைய பெருமையை பிராமணாளுக்கு காட்டுறதுக்காக சுவாமி போட்டுக்கிறார். சும்மா கிடைச்சுடாதுராப்பா, கோட்டி ஜென்ம சுகிருத்தாலே கிடைக்கும்பா, எவ்வளவு வசத்திப்பா, பிராமண்யம்ன்றது சாதாரணமா ஜாக்பாட்ல கிடைக்கிறது இல்லையப்பா, என்னுடைய அனுகிரகத்தினாலே லபிக்கிறதுப்பா. அதான் ஒவ்வொரு அவதாரத்திலே ஒவ்வொரு ஜாதியுடையதான பெருமையை காட்டும், ராமனா வந்து க்ஷத்ரிய தர்மத்தினுடைய பலத்தை காற்றான், கிருஷ்ணனா வந்து யாதவ மகாத்மியத்தை காற்றான், நம்மாழ்வாரா வந்து சூத்திரருடைய பெருமையை நல்லா நாட்டினான். பகவான் எந்த ஜாதியும் தள்ளுறது இல்லை, ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு வர்ணத்தினுடையதான ஜாதியினுடையதான பெருமைய சுவாமி நிரூபணம் பண்றான். இப்ப ஒரு வாமன மூர்த்தின்றதுனால பிராமண மகிமையை சொல்லியிருக்கேன், அதே ராமனா இருந்தா சத்திரிய பெருமை, கிருஷ்ணா வந்துட்டானா யாதவர்கள் இடையவர்களுடைய பெருமை, நம்மாழ்வார சொல்லியாச்சுனா சூத்ராளுடைய பெருமை. ஏன்னா பகவானுடைய திருவடிகள் தானே சூத்ராக்கள் வந்தா அப்படின்னு வேதம் சொல்றது, புரிஞ்சுத்தமே சொல்றது இல்லையா, சூத்ரோ பிஜாயதே அப்படின்றது இல்லையா. திருமுக மண்டலத்திலேருந்து பிராமணர்கள், தோள்களிலேருந்து சத்திரியர்கள், தொடையிலேருந்து வைசியர்கள், திருவடியிலேருந்து சூத்ரர்கள், இப்ப யார் வசத்தினா சூத்ரா தான் வசதி. ஏன்னா பகவானோட திருவடி சம்பந்தம் நேர் சம்பந்தம் அவாளுக்குதான், பிராமணாளுக்கு வினயம் இருந்து கீழே பார்த்தா தான் திருவடியே தெரியும், அதனால ரொம்ப வினயமா இருக்கனால வித்யா வினய சம்பன்ன பிராமணன். அத்தனை அழகா பகவான் பிராமணனா வந்துட்டான், பிரம்மோபதேசம் ஆயிடுத்து, அழகா பகவதி தீக்ஷாந்தேகி அம்மா என்னவோ பண்ணும், தன் குழந்தை அம்மா பசிக்கிறதுதான் தாயமான்னு கேட்டாலே அம்மாக்கு அடிவேறி கலங்கும், பகவதி தீக்ஷாந்தேகி அது ஒரு சுகம், அதத்த குழந்தைகள் திக்ஷேன்னு கேட்க அம்மாவா இல்லாம இந்த குழந்தை வேதபாரம் படிக்க போறான் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு அந்த பாவத்துல அவன் கையில போடுற ஒரு அன்னம் குழந்தைக்கு அதிசயமா இருக்கும், யாருக்கிட்டையோ வந்துடாமா இருக்கும், ஆனா அம்மாதான், ஆனாலும் அம்மா இல்லை. என்ன இப்ப குருவுடைய சிஷ்யனா மாறியாச்சு, அது குரு சொல்லியிருக்கார் பவதி திக்ஷா தேவி, திக்ஷா வாங்கி ஜீவிக்கிறா குழந்தை, நீ என்ன திக்ஷா வாங்கினவரையும் அதை என்கிட்ட கொடுக்கணும், அதை நான் சொல்லும்படியா பாகம் பண்ணி சாப்பிடணும், கரெக்டா சின்ன வயசு அந்த வயசுல இருந்து தனியா வாழத்துக்கு சொல்லி கொடுக்கறான், தன் காரியத்தை பண்ண சொல்லி கொடுத்துடுறான், எல்லாம் தானா தெரியும். வேத பாடசால குழந்தைய எங்க வேணா விடுங்கோ ஜெயிச்சு வரும், ஐடி பசங்களை குழந்தை கொண்டு விடுங்கோ கூட ஒரு வேலைக்காரனை கேட்கும், அடி அம்மாவே வேலைக்காரியா வான்னு சொல்லிடு, வேத பாடசாலை அழகா துணி துவைக்கும், அழகா பரிமாறும், எச்சல் எடுக்கும், சமையல் பண்ணும், வேதமும் சொல்லும், நல்லா பலமா இருக்கும், விறகு வெட்டு விறக கொண்டு வரும், எல்லாரோடும் கூடி இருக்கும், எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா உட்கார்ந்து சாப்பிடும், சாப்பிட்ட உடனே சித்தம் பண்ணும், அதுக்கப்புறம் உட்கார்ந்து வேதம் ஜபிக்கும், தாங்களை மாறிதான் தீர்த்தம் ஆடும், உடனே அழகா சந்தியாவந்தனம் பண்ணும், ராத்திரி ஆயிடுதான் அடுத்த காரியங்கள் பண்ணும், திரும்பி ராத்திரி படுத்துக்கும், விடிய காலங்களை எழுந்துக்கும், ஐடி குழந்தைய வெளிப்படுத்திக்க 50 பேர் எழுந்திருக்கு. சும்மா இல்ல வேத பாடசாலைன்னா குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறது, வேத பாடசாலையை விட வசத்தியான ஒரு இடம் எந்த ஸ்கூலும் கிடையாது, அவ்வளவு லட்சம் ரூபாய் கொண்டு கொட்டினாலும் பணம் சம்பாதிக்கத்தானே சொல்லி கொடுக்கற, வாழ்க்கையா சொல்லி கொடுக்கற, வேத பாடசாலை மட்டும்தான் இன்னி வரைக்கும் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கற. நல்லா ஞாபகம், வேற எந்த ஸ்கூலும் எந்த காலேஜும் எந்த இன்ஜினியரிங்கோ டாக்டரோ எதுவுமே குழந்தைகளுக்கு வாழ சொல்லி கொடுக்கறது இல்ல, வேதம் மட்டும்தான் வாழ சொல்லி கொடுக்க, அவ்வளவு வசதி வேதம், ரொம்ப விசேஷம், சந்தோஷப்படுங்க பெருமைப்படுங்க வேதம்.
ஜெய் போரோ வேத மாதா கி ஜெய்.
வேதம் வீண் போகாத ஒண்ணு, சர்வசிரேஷ்டமானது வேதம். அந்த மாதிரி பகவான் அழக பவதி பிக்ஷாந்தேஹி நிக்கிறார். அம்மா போடுற பிக்ஷாந்தம் போடுற மாறி கட்டி அணைச்சுக்கிற தந்தே நின்னா அருடான்றா செரிமாடிதான். அழகா பாகா உடனே அழகா சந்தியாவந்தனம் கர்மானுஷ்டம் எல்லாம் பண்ணி அழகா சங்கல்பம் அப்படி பண்ணிக்கலாம். ஸ்ரீமன்னாராயண பிரீத்தி அர்த்தம் இன்னோடு கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்து குஞ்சு காலம் மடக்கிட்டு குஞ்சு கை வச்சுட்டு ஸ்ரீமன்னாராயண பிரீத்தி அர்த்தம் அப்படின்லாம் வச்சுட்டு அழகா அங்கநியாசம் கரநியாசம் எல்லாம் பண்ணிட்டு ஜோரா உட்காந்துட்டு பிராணாயாமம் எல்லாம் பண்ணிட்டு அழகா ஒவ்வொன்றதுல ஜோர அப்படின்னா மந்திரம் எல்லாம் சொல்லி ஜோரா அழகா அர்க்கம் எல்லாம் விட்டு சூரிய பகவான் வெட்கப்பட்டு முன்னாடி இருந்த சுவாமி நீரே நல்லா பண்ணிட்டேன் என்னமோ மாதிரி இருக்கு. சூரியன் அப்படியே செவந்து போய் வந்து நிக்கிறான், அந்த அர்ஜியம் விடுறான். சூரியன் வந்து கண்கள் ஆனந்த வாசம் போகுது. சுவாமி இனிமேல் எந்த பிராமண அர்ஜியம் விட்டாலும் பரவாயில்ல, விடல இருந்தாலும் பரவாயில்ல, நீர் விட்ட அர்ஜியம் ஜென்ம ஜென்மாத்திர என்னை காப்பாத்து. இன்னி வரைக்கும் சூரிய பகவானுக்கு அந்த வாமன பிராமணன் விட்ட அர்ஜியம்தான் சந்தியா மூணு வேளையிலையும் காத்தாலையா இருக்கட்டும் மத்தியானிகமா இருக்கட்டும் எல்லாம் ஏதோ வாமனம் விட்டாரோ அதுக்கப்புறம் பரசுராமர் விட்டாரோ இன்னி வரைக்கும் சூரியன் நிம்மதியா இருக்க நம்ம எல்லாம் விட்டுறதா அர்ஜியத்தை சேர்த்தியா சொல்லிக்கமான சொல்லப்படாது. ராமன் ரொம்ப கிட்டு போயிருக்க வேண்டாம். அவ்வளவு அழகா இந்த பகவான் அவ்வளவு அழகா ஒரு அர்ஜியம் விட்டுட்டா சந்தியாவனம் பண்ணும்போது பார்க்கணும் எதிராசன் சொல்லிப்பார். ஆதிசங்கர பகவத் பாதர் பகவதி பிக்ஷா தேவின்னு ஒரு வீட்டு வாசல்ல நிக்க ஒரு நெல்லிக்காய் தானே கொடுத்தா, அதுக்குதானே கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ல தாயார் வர்ஷிச்சாலே. அப்ப தெரிய வேண்டாமா அந்த வேத பாடசால குழந்தைகளுடைய பலம் வர்ஷிக்கிறதா தங்க நெல்லிக்கணி. இத்தனோடு பய சங்கரன் இத்தனோடு பய கனகதாரா நிஜமா கனகதாரையா வர்ஷிச்சா தாயா. இப்ப என்ன ஒரு தபோபலம் பரிசுத்திற்கு சாபம் கொடுத்தானே குழந்தை என்ன தபோபலம் சந்தியாவந்தனத்துடைய பலம் காயத்ரியுடைய பலம் அழகா பண்ணிட்டான். வாமனம் எல்லாம் பண்ணினா சுடுகுடு கிளம்பாள் எங்க நான் ஒருத்தகிட்ட முக்கியமா தானம் வாங்கினேன் நான் தபசு பண்ண போறேன். முக்கியமான தர்மம் என்னன்னா தவம் தபஸ்வாத்யாய நிரதம் தபசு பண்ணணுமே. ராம்நாளுடைய தர்மம் நிறைய தவம் பண்ணணும். முக்கியமா அந்த காலத்துல வேத பாடசாலைக்கு போயிட்டு அண்ணா வேதம் படிச்சுட்டு நேர காசிக்கு போகணும். காசிக்கு போயிட்டு தபசெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி எனக்கு என்ன இருக்குன்னா காசி யாத்திரை நம்மளே மாப்பிள்ளை வாசல் வரைக்கும் அனுப்பிட்டு திருப்பி வாங்கணும்னு கூப்பிட்டு வந்துடும். இந்த பசங்க அப்பயும் போக மாட்டேங்கிற அப்படியும் அப்படியும் போக மாட்டேங்கிறோம். காசிக்கு போயிட்டு வந்து அதனால காசி யாத்திரைன்னே போயிரு. இப்ப கடைசியில் ஒரு குறையை கொடுத்துட்டு கையில ஒரு புக்கை கொடுத்து போயிட்டு வாங்க வாசல் வரைக்கும் போனோடனே மாமனார் கூட அப்படியே ஓடிடுங்க. எப்படா அப்ப கூடுவானே இருக்காரு பசங்க என்னது காசி யாத்திரை. நானும் அந்த குழந்தை கிளம்பிட்டான் அகடான மகாபலி திட்ட யாத்திரை கிளம்பிட்டான். பகவான் நேரம் வந்துட்டான் மகாபலி பாக்கிறான். தேஜோ பயமா யாரோ வரான் பல 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 பலான்னு ஜொலிக்க ஜொலிக்க கையில அப்படி கொடையெல்லாம் வச்சுட்டு நம்பூதிரி எல்லாம் வருவான். இந்த கையில கொடையை வச்சுண்டு ஜோரா பலாசுரண்டம் எல்லாம் வச்சுண்டு காலில் பாவியை வேற போட்டுண்டு அஞ்சு வயசு பய தொக்கு 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 காலில் வாரலாம் வேற கிடையாது. அதுல கட்ட செருப்பு அதுல கால அப்படி பிடிச்சுண்டு அப்படி செருப்பு நழுவாம கையில இந்த கொடை நழுவாம இந்த கமண்டலு நழுவாம தண்டத்தை பிடிச்சுண்டு அவ்வளவு சமம் தெரியுமா. இந்த கௌபீன வேற அப்ப பாத்துக்க டைட்டா இருக்கா லூசா இருக்காங்க அது வேற. இதுக்கு நடுவில் கிளம்பும் போது ஒருத்தி எங்க போறீர் அப்படின்னு விட்டான். பார்த்தா வருஷத்திரத்தை ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா. நீ எங்க நீங்க உட்கார்ந்து நான் இங்க உட்காருவேன் வேற எங்க உட்காருவேன் இது என்னுடைய ஸ்தலம் எங்க போறீர்னா அதுவாடி மகாபலியின் இடத்துல தானம் வாங்கறதுக்கு போறேன் நீ கூட வந்தா நன்னா உருப்பிடும். ஏன் அப்படி சொல்றேன் நான் நானும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கல்யாணமே ஆகல அப்புறம் லிவிங் டுகெதர்னு சொல்லிடுவா. பக்ஷதலத்திலேயே கொண்டாட்டி வச்சுட்டு ஒரு பொம்பளை வச்சுட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு அதனால உடனே பெருமாள் பார்த்தா நீ அவனை மறந்தும் பாத்துறாதீங்க. ஏன் நீ பார்த்தா ஒன்னும் அபகரிக்க முடியாது. தாயார் கிருபா கடாட்சம் பண்ணியாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதானே தாயார் காலத்துல போய் விழுந்தோ விழுந்தோ விழுந்தோம் கதறும். அவ்வளவு சிரேஷ்டமா தாயார் என் தாயாரை போல் விழிவிழிக்க உன்னால் ஆகாதேன்றார். ரங்கநாதனை பார்த்து பராசர பட்டர் சொல்றார். பெருமாள் நன்னா ஸ்ரீவேஷம் எல்லாம் போட்டு பராசர பட்டரை பார்த்து என்னடா எப்பொழுது ரங்கநாயகி ரங்கநாயகி ரங்கநாயகின் தீட்டுட்டீங்கடா இன்னைக்கு சொல்லு நான் அழகா ரங்கநாயகி அழகா அப்படின்னு சொல்றாரு நம் பெருமாள். உடனே அழகா கை ஊப்பிண்டார் பராசரபட்டர். சுவாமி அழகுல ஒண்ணும் குறவே இல்லை. அப்பா அழகுல குறையில்லைன்னு சொன்னே ஒழிய அப்ப குறை இருக்கோன்னு. ஆமா என்ன குறைன்னா, என் தாயார் பார்க்கும்போதே எப்படி பார்த்தா வாஞ்சையோட வாத்தல்யத்தோட குழந்தை என்ன வேணும் இன்னும் தரட்டுமான்னு பார்ப்பாரு. என் தாயாரை போல் விழிவிழிக்க உன்னால் ஆகாதே. ரங்கா நீ வேஷம் போட்டுக்கலாம், நீ வேஷம் போட்டுட்டு அசுரால ஏமாத்தலாம். உன் வேஷத்துக்கு பிரயோஜனம் மோகினி வேஷம் போட்டு அசுரால ஏமாத்தலாம். பக்தாளுக்கு கிருபை பண்ணணும்னா என் தாயா. ராமா பிரமே சுவாமியை பாருங்க, அரவிந்த வல்லியை பாருங்க, இவளை பார்த்துட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடலாம். இவரே பார்க்கணும்னு தோன்றதே இல்லை. சத்தியத்தை சொல்றேன், டெய்லி போவேன், அரவிந்த வல்லியை பார்ப்பேன், நவநீதகனை பார்ப்பேன், எல்லாரும் எல்லாம் நினைச்சுப்பாளையும் போனா போறதையும் ராமா பிரமேய சுவாமியை போய் பார்த்து வந்திருக்கேன். இல்லாட்டி காக்கிறது என்ன அவசியம் இருக்கு? திருப்பதி போய் அலர்மேல் மங்காவை பாருங்கோ, கடகடகடன் பார்த்துள்ளோம். இவரை பார்க்கறது ஆயிரத்தி எட்டு மந்தா பண்றது போய்யா அப்படின்னு தோணி போயிருக்கு. அலர்மேல் மங்கா பார்த்தாலே ஒரு சந்தோஷம். ஸ்ரீரங்கத்தில் போங்கோ, எல்லா ரங்கநாயகி சன்னதிக்கெல்லாம் ஓடுவான். அங்கேயே இருக்கிறவாழ கேட்டா கரணம் சும்மா ரொம்ப படுத்துறது அப்படின்னா, யாரு ரங்கநாதன் கரணம் சாட்சியே கொடுத்தாரு. எங்க ரங்கநாயகி போல வருமான, ரங்கநாயகி தான் ஏற்றம், தாயார் தானே ஏற்றம். பண்டடிப்படியாக ரட்சிச்சது யார்? ரங்கநாதன் சத்தியமா இல்ல, எங்க நாயகி? அவளுடைய கிருபா கடாசம் தானே. திருமங்கமனன் யாரா கிருபை பண்ணா? தாயார் தானே. இதை யார் கிருபை பண்ண முடியும்? அதனாலதான் அகல இல்லே இறையும் என்று அலன்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியே உன் அடுக்கி அமர்ந்து புகுந்தேனே. அம்மாழ்வார் கதர்றார். சீனிவாசா கோவிந்தான் தாரம். பெருமாள் எப்படி சொன்னாரா? அங்கனால் தாயார பார்த்து பாத்தியாடி என்னதான் முதல்ல சொன்னான். தாயார் சிரிச்சாரு. ஏண்டி சிரிக்கிறேன்னா? அதுக்கு நம்மாழ்வாரும் சிரிச்சாரு. ஏண்டா சிரிக்கிறேன்னு? சுவாமி உங்களை நான் முதல்ல சொல்லவே இல்லை. ஸ்ரீனிவாசான் நிவாசா எடுத்துட்டு பாருங்கோ. ஸ்ரீ அதான் முதல்ல. அகலகில்லே இறையும் என்று அவர்மேல் மங்கை உரை மார்பா. முதல்ல யாரா? தாயார் தான். அகலகில்லே இறையும் என்று அவர்மேல் மங்கை போனா போடுது உரை மார்பா. ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. யார் நம்மக்காக கிருப பண்றதுக்கு பரியறத்துக்கு புருஷக்கார பூதை விட்ட அதை யார் வருவா? அதனால பெருமாள் சொல்லிட்டாரா, ஏ நீ மகாபலிய பார்த்துடாதேடி. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி கடகடன கிருஷ்ணாஜினம் மான் தோலை எடுத்து மறைச்சிருந்தான். அப்பயும் தலையார் எட்டி எட்டி பார்க்கிறாரா? சும்மா கட அப்படின்னு இழுத்து போட்டு நடக்கிறாரா? டக்கு 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 டக்குன்னு ஒரு குஞ்சிதமான பாதங்களை வச்சுண்டு பாதுகையை போட்டுண்டு பாதுகைக்கு ஒரு அழகு வந்துடுத்தா, கொடைக்கு ஒரு அழகு வந்துடுத்தா, கோபீனத்துக்கு ஒரு அழகு வந்துடுத்தா, கமண்டலுக்கு ஒரு அழகு வந்துடுத்தா, அருணாகுடிக்கு அழகு வந்துடுத்தா, உச்சிக்குடுமிக்கு அழகு வந்துடுத்தா, வாமன மூர்த்தி பல 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 பலான்னு நடக்கிறார். நடந்தார் அழக மகாபலிபுரத்துல வந்தார். மகாபலி பார்த்தான் சூரியனோ சந்திரனோ அக்னி தேவனோ தாரிவன் ஸ்வயம் பிரம்மமோ. இப்படி ஒரு பிராமணனை மகாபலி கண்டதில்லை, கேட்டதில்லை, தரிசனம் பண்ணது. அவன் அழக யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். யார் எதகட்டாலும் கொடுக்கறதுன்னு பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டாராம் அவனை தேடிந்து சுவாமி வந்துட்டான். ஜோரா வந்துட்டாராம் பிரபு. அழகா வந்தாச்சு. மகாபலியை பார்த்தான், மகாபலி சந்தோஷப்பட்டான். யார் இவர் இவ்வளவு நன்னா இருக்காரே? சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் பிராமணா. வாரும் வாரும் ஒரு பால பிரம்மச்சாரி வந்திருக்காரு. அஞ்சு வயசு குழந்தைக்கு எங்கேயோ வீட்டு தாரணம் அச்சோடின்னு இருக்கும். அழகு சட்ட சட்ட காம சம்பந்தமான புத்தி வரத்துக்கு முன்னாடிதானே ரக்ஷ வேணும். யஜ்யோபவீத தாரம் உபவீதம் எங்கே உபவீதம் வந்துடுத்தான். என்ன வேணும்? நானா நிலம் மாவடி மூவடிதான். ஏ மகாபலி மூணடி நிலம் தாப்பா? மகாபலி பார்த்தா சொந்த நல்ல பெருசா கேளுடா. என்கிட்ட கேட்ட பிறகு யார்கிட்டையும் கேட்கப்படாது. நீ எதை கேட்டாலும் தெரியல. லோகமே எனக்கு வசப்பட்டிருக்குடா, எல்லாம் என்கிட்ட இருக்கு. பகவான் சிரித்தான். இந்த அகம்பாவம் தான் இருக்கிறது. எல்லாம் உன்கிட்ட இருக்கா? எல்லாம் நான் இல்ல கொடுத்து வச்சிருக்கேன். நாம் கொடுக்காத ஒண்ணு உனக்கு வந்துருமா, எல்லாம் பகவத் கிருப்பையினாலே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறது வேற, எனக்கு என் பலத்தினால கிடைக்கிறதுன்னு வேற. மகாபலிஷனா எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்ன வேணாலும் தனவேண்டா. அழகா சொல்லிட்டான வாமன மூர்த்தி, இன்னும் வேண்டாம் உபேந்திரன் பேரு சுவாமிக்கு. உபேந்திர மூர்த்தி சொல்லிட்டாரு, இந்த உபேந்திரான்ற பேரே நமக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு இந்த உபேந்திரான்ற பேரு கேட்கணும்னா நேபாளம் போனாதான். நேபாளம் திரும்ப திரும்ப உபேந்திரா 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 நிறைய உபேந்திரா வச்சிருப்போம். யாரும் இந்த உபேந்திரா பேர் நம்ம தமிழ் தட்சிண பாரத்துல ரொம்ப கேட்க முடியாது, நார்த்ல கொஞ்சம் ஜாஸ்தி. ரொம்ப நன்னா கேட்கணும்னா நேபாளத்துல இந்த உபேந்திரான்ற பேரு, வேற எங்கேயுமே இந்த உபேந்திரா பேர் நீங்க கேட்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த உபேந்திரன் உப இந்திரன், இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன் அழகா வந்துட்டான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா, எனக்கு அந்த மூணு அடி நிலம் இருந்தா போதும், நான் பாடி உட்காந்து தபசு பண்ணுவேன், அதுக்கு மேல வேற ஒண்ணு வேண்டாம். அந்த மூணு அடி நிலம் என் பேர்ல இருந்து கொடுத்தனா நான் பாட்டுக்கு தபசு பண்ணுவேன், அதை மட்டும் நீ கொடுத்தா போதும்ன்றா. மகாபலி சிரிக்கிறான், குழந்த பெருசா இருக்கிறதுடா. பெருமாள் சிரிக்கிறாரு, பூமியை உத்தாரணம் பண்ணவனே நான்டா, வராகமா வந்து பல்லுல தூக்கிட்டு வந்தவன் நான்டா, நீ என்கிட்ட சொல்ற நிறைய பேருன்னு சொல்ற நேரம் தான் அப்படின்னு நினைச்சாரான் சுவாமி. கடைசியில மகாபலி கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டானா, அப்ப ஓடி வந்த சுக்கராச்சாரியர் நம்பாத, கல்லனை நம்பினாலும் நம்பு, இந்த குள்ளனை நம்பாத, இவன் பெருங்கல்ல மாமாயன் மாயா மாயன் மாயாதிபதி, உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணது இவன் தான், உன்னுடைய பெரிய தாத்தா சின்ன தாத்தா எல்லாம் வராகம் நிருசிம்மமா வந்தது இவன் தான், அமிர்த கலசத்தை மோகினியா வந்து அபகரிச்சு உங்களுக்கு கொடுக்காம போனது இவன் தான், திரும்பி உன்னை ஏமாத்த வந்திருக்கான், ஜாகிரத ஜாகிரத. மகாபலி பார்த்தான் கண்கள்ல கண்ணீர், அவரா இவர் எங்க பிரகல்லாத தாத்தாக்கு கிருபை பண்ணாரு, அவரா எங்க விரோசன் அப்பா அழகா விரோசன் உட்கார்ந்துட்டு திருவடி பிடிச்சிட்டு இருந்தாரு, பாதா அழகா ஜோரா கிரீடம் திருடிந்து போனாரு, அப்படிப்பட்டவராயினர் அவரா என்கிட்ட வந்து கை நீட்டார். இதை விட வேற என்ன சுவாமி பாக்யம் வேணும், லோகத்துல யார் யாருக்கோ கொடுக்கணும். சாதாரணமா கண்ணிகாகானம் கொடுக்கும்போது விஷ்ணுவா வரிச்சுதான் கொடுப்போம், ஸ்மார்த்தாளா இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த வரனை விஷ்ணுவா பரிச்சுதான் கன்னிகா தானம்ங்கிறது, வேற யாரும் நினைக்கவே மாட்டான். அது சாஸ்திரம் அப்படிதான், விஷ்ணுவுக்குத்தான் கன்னிகையை கொடுக்கணும்னு சாஸ்திரம். அப்படிப்பட்ட விஷ்ணுவே என்னிடத்திலே வந்து கை நீட்டார் அப்படின்னா என்ன பாக்யம், என்ன தவம் செய்யணும் தெரியலையே. இதுவே பரமபாக்யம் சுவாமி, இல்லடா குழந்தை எல்லாத்தையும் அபகரிப்பான். மகாபலி சொன்னா இவர் அபகரிச்சார்னா அதுவே தெரிய அனுகிரகம், அவர் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவன் கிட்ட இருக்கிறத அபகரிக்கிறது அவருடைய முதல் தர்மம். அதனாலதான் கண்ணன் சொன்னான் சர்வ தர்ம பரித்தியஜ, எல்லா தர்மத்தையும் விடு, என் தர்மப்படி நட, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லியும் கேட்க போடாது, எல்லாத்தையும் இழந்து போகணும் அப்படின்னா இதுவும் ஆசீர்வாதம். இப்படா மகாபலிக்கு இப்படி ஒரு புத்தி அப்படின்னா பிரகல்லாதனோட பேரன் சும்மா இல்ல, ஜீன்ல உட்கார்ந்து இருக்கு. அதனாலதான் குலம் கோத்திரம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பலத்தினால நம்ம மூதாதையர், அதாவது அபிவாதிய சொல்றோம், கௌசிக கோத்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, காஷ்யப கோத்திரம். நமக்கு எதிரா அதிகாரம், நமக்கு எதிரா அழகுன்னா நம்ம எந்த கோத்திரத்தை வந்தோமோ, எந்த சாதியில வந்தோமோ, எந்த பெரியவாளுடைய வம்சத்தை வந்தோமோ, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சொத்து. எத்தனையோ பேரை பார்க்கறேன், இன்னைக்கு மதுரகவியாழ்வார் வம்சத்தார் இருக்கா, சிவன் நாதமணிகள் வம்சத்தார் இருக்கா, கும்பில் பிராட்டி வம்சம், திருமலை நல்லா சுக்கரவர்த்தி வம்சம், எத்தனையோ பெரியவாளை பார்க்கறேன். இந்த வம்சத்தாருக்கும் ஏற்ற திருவாய்மொழி பிள்ளை வம்சம், எத்தனை பெரியவாளை பார்க்கணும். ஆச்சரியம் வில்லிபுத்தூர் பட்டர் பீரான் பேரான்னு சொல்லி பட்டர் பீரானுடைய பெரியாழ்வார் வம்சம், அவ்வளவு பெரியவாளுடைய வம்சம் எல்லாம் இருக்கா. இந்த வம்சத்தாருக்கும் ஒரு ஏற்றம் இருக்கே, இந்த வம்சத்தாருக்கு முதல் மரியாதை இருக்க, முதல் தீர்த்தம் இருக்கேனா அந்த வம்சத்துல வந்த ஒரு பாக்யம். அந்த மாதிரி ஆச்சரியம் இவர் சொன்னார் போரா அப்படின்னு, பாட்டாரி அழகா ஜலம் எடுத்து வார்க்கலான்னு பார்த்துட்டாள். ஓடி வந்த மகாபலியினுடைய பத்னி, என்ன சுவாமி இப்படி பண்ற, என்னுடைய இது தான் கொடுக்கும்போது கிடைக்கிற சுவாமி, நான் ஜலம் பார்க்க நீங்க கொடுக்க வேண்டாமா, என்னுடைய இதை தட்டி பறிக்கிறேன்னு சொல்றான். உடனே அவர் இந்தியாவுடைய ஜலம் பார்க்க மகாவளி கையில வாங்க பெருமாள் கையில விட அது வரைக்கும் ஒரே டென்ஷனா திரு திருபூஷி இருக்கு வாமனும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ கிடைக்குமோ கிடைக்காதோ அப்பன்னு பார்த்து வேற கமண்டலு கிண்டியில வந்து சுக்ராச்சர் கொழுப்பு சாருக்கு அப்ப வேற ஒரு வண்டா வந்து உட்காந்து குருன்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணும் குருவே தடுத்தார் அது குரு இல்லை பார்த்தான் மகாவிரி தண்ணி வரலையே சிரிச்சான் கையில் அழகா தர்பைய போட்டு போன பவித்திரம் ஒரு கீறு கீறிக்கு நேர கண்ணை கொண்டு ஒரு குத்திச்சு உமாச்சு கண்ணை குத்திச்சு நன்னா குத்திச்சு இங்கதான் உமாச்சு முதல் முதல்ல கண்ணை குத்த பேனிக்கே எடுத்தது அது வரைக்கும் உமாச்சு கண்ணை குத்தினதே கிடையாது நேர பவித்திரத்துக்கு ஆன ஒரு கட்டு கத்தின் வெள்ள வந்து நுழைச்சார் வெடி ஆவணம் ஊற்றி பார்த்தான் இன்னொரு கண்ணு இருக்கு தர்ப இருக்கு வேணுமானா ஓடிட்டார் ஒத்த கண்ணை மூடிட்டு அழகா ஜலம் பார்த்தது பெருமாள் கையில அப்படி வந்து அப்படி விழுந்தது அப்படி விழுந்ததோ இல்லையோ பெருசாயிட்டான் ஏமாத்துறதுக்காக இல்லையா கையில விழுந்த உடனே அப்பாடா எங்கேயாவது மகாபலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானோ அவனை வதம் பண்ணுற நிலைமை வந்துருவோ பிரகலாதனுடைய வம்சத்தாருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துருவேனோ என் பக்தாளுடைய வம்சம் தோத்து பயிரப்படாதே இவ்வளவு டென்ஷன்ல சுருங்கி கடந்த சுவாமி ஜலம் பத்தோன் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி ஆண்டவன் அப்படி அனுபவிக்கிறார் ஆரம் அப்படியே ஓங்கி உலகந்த வளர்ந்துட்டான் வளர்க்கவே ஆரம்பிக்கல இந்த கையில ஜலம் விழுந்த உடனே சுவாமி வளர்ந்தான் இந்த மூங்கில் வளர்ந்தல் மூங்கில் அதை பனி புட்டி இப்படி பார்த்து அப்படி வளர்ந்து அப்படியே இருக்கும் சூரிய கணங்கள் பார்த்தோம்னா அப்படி நிமிந்து நிற்கும் அது மூங்கில் சுபாவம் அந்த மாதிரி அப்படியே அந்த பெயர் இந்திரனுடைய காரியங்களை பார்த்து இவன் அப்படி இருக்கானே வருத்தப்பட்டு கூடி குறுகி வந்த சுவாமி மகாபலியினுடைய தானத்தை பார்த்து பிரகல்லாத வம்சனுடைய பக்தியை பார்த்து அப்படி நிமிந்தான் இவர்கள்லாம் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா இஷ்டப்படி இருக்கா சரணாகிட்டு மட்டும் பண்ணிடுறான் சரி போ அப்படின்னு தலை குனிஞ்சு வருத்தமா வந்த சுவாமி மகாபலியினுடைய தானத்தை பார்த்து ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி ஜெய்போரோஜினி கிரம பகவானுக்கு உலகளந்தானா சுவாமி கடகடகடகடகடன்னு வளர்ந்துட்டானா அத்தனை அவசரமா வளர்ந்து 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 ஜோர் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமாரே உறங்காது எழுந்திராய் ஆனால் ரொம்ப பிடிச்ச அவதாரம் வாமன அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு அவதாரம் எதுன்னா வாமன அவதாரம் ரெண்டு பேரும் கல்லன்று ரெண்டு பேரும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பண்றது ஒண்ணு பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நம்பவே கூடாது ஆனா தலையெழுத்தி வாழத்தான் நம்பி அவசரம் அப்படி ஒரு வஸ்துவா ரெண்டு அதனால ஜோர் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே கண்ணனை எழுப்புறதுக்கு திரிக்கிரம அவதாரம் சொல்றான் ஜோர வளர்ந்து நிற்கிறதாம் பெருமாள் பல 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 பலான் வளர்ந்த பொழுது பார்த்தா சங்க சக்கர கதாபத்மவாணியா நிற்கிறான் சில பேர் சில பேர் வாமனனே பெருசா வளர்ந்தான் சில பேர் சொல்ல வந்த ரூபம் வேற வளர்ந்த ரூபம் வேற அளந்தது வேற அப்படின்னு நன்னா வளர்ந்துட்டாராம் சுவாமி ஒரு காலத்தில் வச்சு அப்படியே அளந்தாராம் கால் மேல 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 போய் எல்லாத்தையும் அளந்து ரெடியில எல்லாம் முடிஞ்சாச்சு அதையும் தாண்டி கால் மேல மேல ஒவ்வொரு லோகமா தாண்டி போக எல்லாரும் அந்த காலை பார்த்து பயப்பட அந்த கால் சத்திய லோகத்து பக்கத்துல அப்படி வந்தது எந்த நாபிக் கமலத்தை பிரம்மதேவ உட்கார்ந்து கால் அது பக்கத்துல என்னமோ சுகந்தமா ஒரு வாசனை வருது என்ன வாசனை பார்த்தா சுவாமியோட திருவிழா இப்படி மேல வருது என்னடா சிக்கச்சவேல் ஏதோ வருதுன்னு பார்த்தா சுவாமியுடைய அழகான கட்டவர்கள் அதுக்கப்புறம் அடுத்தவர்கள் அதுக்கடுத்து நடுவர்கள் அதுக்கடுத்து குட்டிகள் சுண்டுவர்கள் அதை தாண்டி மேல வந்தது சங்கம் சக்கரம் கதாபத்மம் துவஜம் அடையாளத்தோட சுவாமியுடைய அவ்வளவு அழகான சிவந்த செந்தாமரை பாதங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பக்கத்துல வந்துடுத்தான் பிரம்மதேவருக்கு சந்தோஷம் தாங்கல ஓ பெருமாளோட திருவடி நான் கூப்பிட கூட இல்லை எங்க ஆட்டுக்கு வந்துடுத்தேன் என்ன பண்றதுன்னு தெரியலையா உடனே பார்த்தாலும் சந்தோஷம் தாங்க முடியல ஒரு கையில ஜலம் எடுத்தாராம் ஒரு கையில புஷ்பம் எடுத்தாராம் ஒரு கையில கற்பூரத்தை ஆழ்த்து எடுத்தாராம் ஒரு கையில மணி எடுத்தாராம் ஒரு பக்கம் அவாரத்தி காட்ட ஒரு பக்கம் மணி அடிக்கிறார் ஒரு பக்கம் அமல்ல ஜலம் மாறுகிறார் இன்னொரு பக்கம் ஒரு கையில புஷ்பம் எடுக்கிறார் பலகால் புரியலையா பிரம்மதேவன் சந்தோஷம் தாங்க முடியல. ஜாம்பவானா வந்தா பெருமாள் மூணு பிரதட்சிணம் வேற பண்ற. ஜெய் போல் விக்ரம சுவாமி கி ஜெய், ஜெய் போல ராமன பகவான் கி ஜெய், ஜெய் போல உபேந்திர மூர்த்தி கி ஜெய். அவர் கரகோஷம் போட்டு எப்படி பண்ற? அந்த ஜாம்பவான் தான் கிருஷ்ணவதாரம் வரைக்கும் அனுபவிச்ச. திரிவிக்ரம அவதாரத்தின் பொழுது அந்த ஜாம்பவான் ராம அவதாரத்தை பார்த்து கிருஷ்ண அவதாரத்தை பார்த்து கிருஷ்ணனுக்கு பொன்னதாரம் கொடுத்தாருன்னா என்னத்தை சொல்றது? அவ்வளவு வசதியான ஒரு கரடி. அந்த இன்னும் அடிப்பேர் ஜாம்பவான் ஜாம்பவான் திரையுலக ஜாம்பவான் சினிமாக்காரெல்லாம் ஜாம்பவான் தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டான் தான். ஆனா அத்தனை அவதாரங்களை பார்த்த ஒரு பக்தன் ஜாம்பவான். அந்த மாதிரி இத்தனையும் பண்ணிட்டான். ரொம்ப அழகா இருக்கும் திருவனந்தபுரத்துல. இன்னும் திருவனந்தபுரம் பத்மநாபர் அதிகம் வந்துருக்கு. திருவனந்தபுரத்துல உலகளந்த பெருமாளுடைய சித்திரம் முடிஞ்சு அதுல பார்த்த பெருமாள் ஒரு திருவடியை கீழே வச்சுட்டு மேல ஒரு திருவடியை காட்ட ஒரு கையில ஆரத்தி காட்டிட்டு ஒரு கையில மணி அடிச்சுட்டு ஒரு கையில தூபத்தை காட்டிட்டு ஒரு கையில புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு கையில கமண்டலத்தை எடுத்து ஜலத்தை பெருமாள் திருவடியில வாத்துட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இருப்பாங்க பிரம்மதேவர். அப்ப பெருமாள் திருவடி அலம்பனம்னு ஜலம் விட பெருமாள் நகத்தை கூட ஒழுங்கா நினைக்கிறேன். அவ்வளோ நகமா அந்த நகத்துல அப்படி ஜலம் பட்டின காலில் இனிமேல் தண்ணி பட்டுக்குன்னா உலகளந்த பெருமாளை நினைச்சுக்கோங்க. காலில் தண்ணி பட்டுருது சேறு பட்டுருதேங்கிற அப்பெல்லாம் வாமன மூர்த்திய நினைச்சுக்கோங்க. அப்படி காலில் ஜலம் விட்டா அது நகத்துல பட்டு நூபுரத்துல பட்டு கீழே விழுந்தது. இந்த நகத்துல பட்டு கீழே விழுந்த ஜலம் தான் கங்கை. நூபுரத்துல பட்டு விழுந்த கங்கை தான் நூபுர கங்கை. நூபுர கங்கை எங்க இருக்குன்னா திருமாலின் ஜோலை. அழகா இருக்காரு கள்ளழகர். கள்ளழகர் இருக்கிறது அந்த நூபுர கங்கை பக்கத்துலதான். திருமாலின் ஜோலையில தான் இந்த நூபுர கங்கை இருக்கு. சிலம்பாருன்னு தமிழுக்கு சிலம்புல பட்டு கீழே விழுந்தாலும் சிலம்பாருன்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல நூபுர கங்கான்னு பேரு. அங்க விட்ட ஜலம் திருமாலின் ஜோலையில விழ கள்ளழகர் அங்கெல்லாம் கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்காங்க. நூபுர கங்கை இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நிறைய பேர் மதம் மாறினவர்கள்லாம் உண்டு. அவ வந்து கீழே திருமாலின் சோலை மேல பழமுதிர் சோலை இது ரெண்டுத்துக்கும் போக மாட்டான். நூப்புற கங்கையில மட்டும் குளிக்கிறதுக்கு வருவோம். ஏன்னா அதை குளிச்சா நன்னா இருக்கு. நிறைய சித்தர்கள்லாம் இருக்கா நிறைய மூலிகை இருக்குன்னு சொல்லி நூப்புற கங்கையில தீர்த்தமாட நிறைய பேர் வருவோம். அந்த மாதிரி அந்த நூப்புற கங்கா இந்த கங்கை இவ்வளவு வசத்தி கங்கை. ஜெய் போலோ கங்கா மாதாஜி. அத்தனை ஆச்சரியம் அந்த கங்கை அங்கேயே மேல விழ சிவபெருமான தலைவர் சதமா தாங்கின்ற குழுகுழு இருக்கே ஹரிபாத தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு தலையில வாங்கின்ற அத்தனை விசேஷம் இந்த பகவான் அளந்தாச்சு. மூணாவது எங்கடா மகாபலி இங்கே இருந்து பார்க்கணும். சப்தம் மட்டும் கேட்கிற ஆளே காணும். ஏன்னா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகந்து எங்கேயோ போயிட்டா. சத்தியலோகத்துக்கு கால் போயிருக்கா தலைமுடி எங்க போச்சுன்னு தெரியல. சத்தியோகத்தில் கால் எப்படி தூக்கிட்டு கால் இவ்வளவு தூரம் போகிறதுனா அதுக்கு மேலதான் தலை இருக்கும். அது காஞ்சிபுரத்து உலகளந்த பெருமாளை பார்க்கணும். ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு கால் இப்படி வச்சிருந்து கரெக்டா பூமிக்கு பேரலா அப்படி வச்சிருந்து இருப்பான். இதுல வேற கையை இப்படி வச்சிருந்து இருப்பான். ரெண்டடி கொடுத்த ஒரு அடி எங்கடா. அவன் மகாபலி சொல்றான் சுவாமி என் தலை அப்படின்னு. அவன் தலையில வந்து ஒரு கால் இருக்க ஒரு கால் கொண்டு வந்து மகாபலி தலையில அப்படி இருக்கிறார். சுகமா கொண்டு வந்து அப்படி தலை மேல இருக்கிறார். மகாபலி கண்கள் ஆனந்த பாஷம். பிரகல்லாதனுக்கு பரமந்தோஷ் அபாரா பேரன் நீ போகலை அப்படியே சொல்லி சந்தோஷப்பட பெருமாள் ஒரு அழுத்த அழுத்தினாரா நேர பாதாள லோகத்தை கொண்டு அவனை இறக்கி வச்சான். இறக்கி வச்சுட்டு தானே ஒரு செக்யூரிட்டி கார்டா இன்னி வரைக்கும் பாதாள லோகத்துல நிக்கிறார். மகாபலி திருவோணத்துக்கு வரும்போது அவனுக்கு கூட செக்யூரிட்டி கார்டா ஹெட் கேட்டகரிக்கு இந்த பிளாக் கேஷ் வருவாள். அந்த மாதிரி மகாபலி திருவோணத்துக்கு வருவான் பூமிக்கு. அப்ப கூடவே மகாபலியோட வராட வாமனமூர்த்தி செக்யூரிட்டி கார்டா மகாபலி கேட்கிறான் வாமனா உன்னை பூஜை பண்றதுதான் நான் இங்க வரேன். பகவான் சொல்ல உன்னை காப்பாத்துறதா நான் இங்க வரேன் இருக்கு அப்படின்னா இந்த ஜனங்கள்லாம் மோசமான உன்னை எடுத்துட்டான் அப்படின்னு சுவாமி கூட வர. அதனால திருவோணம் வசத்தி திருவோணம் வாமனமூர்த்திக்காக இல்லை மகாபலி சக்கரவர்த்திக்காகத்தான். ஜெய் போலோ மகாபலி சக்கரவர்த்திக்கு ஜெய். பரம பாகவதன் நம்மளாம் ராட்சசன் அசுரன் நினைச்சிருக்கோம். பரம பாகவதோத்தமன் உலகளந்த பெருமாள் தான் நமக்கு பிரபந்தம் கொடுத்ததும் திருக்கோவலூர் ஆயன் உலகளந்த பெருமாள் தான். அங்க பார்க்கணும் பெருமாள் திருவடி மேல தூக்கிட்டு இருப்பார். ஓரத்துல இந்த மூலையில பிரம்மதேவர் உட்கார்ந்து மேல திருவடியில ஜலமாத்திருப்பார். பாவமா பள்ளி மாதிரி இருப்பார். திரும்பது எங்கேயா பார்த்தா ஓரத்து மேல தேவேன்னு ஒத்த காலத்துக்கு அழகா ஜனமிட்டு அமைந்திருப்பான். அப்படி அந்த பகவானும் இவ்வளகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி செய்து ஓம் சென்னல் மூடு கயல்வள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே உற்றிருந்து சீத்த முளைகத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்க செல்வம் நிறைந்தோம்பாய். அந்த மழை பையனும் லோகம் சுபிக்ஷமா இருக்கணும்னா வாமனமூர்த்தி அனுகிரகம் பண்ணாதான். இந்த பாசனம் நித்தியம் சொல்லிட்டு இருந்தாலே இதே பார்க்கும் இடிச்சுட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வாமனமூர்த்தியுடைய நலம். பகலெல்லாம் சுத்தரிக்கிறது தொட்டமல்லூர் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. பகலெல்லாம் வெயில் காயறது, அப்படியே சுத்தரிக்கிறது. ராத்திரி ஆசனா குழுகளும் ஜோடு மழை கொட்டுறது. எல்லாம் கிருஷ்ணரையா டெய்லி நடந்துட்டு இருக்கு. கோகுலம் தானே இன்னைக்கு வழி வாக்கிங் போறான்னு பார்த்தா மாடு இருக்கு, கண்ணு கூட்டி இருக்கு, போனா போது மனுஷாலும் இருக்காரு. நிறைய எதிராக இருக்குன்னா மாடுதான் ஜாத்தி இருக்கு, ஆடுதான் ஜாத்தி இருக்கு, கூட கூட மனுஷா வாழ்ந்துருக்கு. அவ்வளவுதான், இதுகளோடதான் மனுஷா வாழ்ந்துருக்கு. அது போல அவ்வளவு ஆச்சரியமா கிருஷ்ண அவதாரத்தை சொல்லும்போது ஆண்டா சொல்றா, இந்த வாமனமூர்த்தியுடைய நாமத்தை ஜபிச்சோம்னா நிச்சயமாக நீங்காத செல்வம் நிறைந்து. அப்படி பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணா அதிதியுடைய குண்டலத்தெல்லாம் அழகா ஜெயித்து கொடுக்குறா, எல்லாம் பண்றா சுவாமி அசோரா எல்லாம் பண்றா. அத்தியாசியமா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா, அதிதேவிக்கு சன்மானம் கொடுக்கறா, எல்லாருக்கும் சன்மானம் கொடுக்கறா, ஜோரா எல்லாருக்கும் கிருபா பண்றா. இந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தா பகவான் தேவேன்னு திரும்பவும் சுருங்கினார், சுருக்குவார் என்று சுருங்கினார் அப்படின்ற ஆழ்வார்களாம். அந்த மாதிரி கிருபா பண்ணி பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான். இப்படி ஒரு வாமன அவதாரம். இன்னைக்கு எத்தனை அவதாரம் பாருங்க, இந்த இந்திரன் நேரத்துல நரசிம்ம அவதாரம், மத்திய அவதாரம், பூர்ண அவதாரம், ஆயுதம் அநேக ஆயிடுச்சு, தன்வந்தி அவதாரம், மோகினி அவதாரம், பாமன அவதாரம், இவ்வளவு அவதாரங்கள் இன்னைக்கு வந்தது அப்படின்னா நாளைக்கு கிருஷ்ணாவதாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால நாளைக்கு ஏரண்டியா சிச்சாவைய வந்துட்டே இருக்கான். பக்கத்துல 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 வந்துட்டோம், கடகடகடன்னு வந்துட்டோம், ரொம்ப கடகடா இல்ல, ஓரளவுக்கு கடகடன்னு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. போல இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வரப்போறோம், அப்ப வாடா சந்தோஷம். அந்த மாதிரி கிருஷ்ணான்ற ஒரு ஸ்டேஷனுக்கு நெருங்கிட்டு இருக்கோம். இத்தனையும் எதுக்குடா கேட்கணும் அப்படின்னா, கிச்சாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிரேம வரணுமா. இதெல்லாம் கேட்டு கேட்டு சுவாமி இவ்வளவு வசத்தியா, இவ்வளவு வசத்தியா, இவ்வளவு வசத்தியா, இவர் திருட்டுத்தனம் பண்ணா எப்படி இருக்கும்னா அதான் கிருஷ்ணவதான். இவ்வளவு சமத்தான சுவாமி, இத்தனை அவதாரங்கள் சொன்னோம். ஒவ்வொரு அவதாரத்துல கோபம் உண்டு, குணம் உண்டு, திருடுத்தனம் உண்டு, காருண்யம் உண்டு, அழகு உண்டு, எல்லாம் சேர்த்து ஒரு அவதாரம்னா கிச்சா. அதுக்குதான் இத்தனை வேகமா இன்னும் சில அவதாரங்கள் சொல்லிட்டு நாளைக்கு கஜேந்திர மோட்சம், அம்பரீஷ் தரிசனம் எல்லாம் சொல்லிட்டு கேரண்டியா நாளைக்கு காத்தால 11 மணிக்கு முன்னாடி கிருஷ்ணன் பிறந்துடுவார். சத்தியமா சந்தேகமே கிடையாது. அதனால நாளைக்கு கிருஷ்ண அவதாரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.